بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلى الله على محمد وعلى آله وصحبه وسلم. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சமீபத்தில் எஸ்எல்டிஜே தேசிய தலைவராக இருந்த மௌலவி ஃபர்சான் நலிமி அவர்கள் அந்த இயக்கத்திலிருந்து ஹதீஸ் மறுப்பு கொள்கை பிடிக்காமல் அதை வழிகேடு என்று தவறு என்று தான் புரிந்துவிட்டதாக ஒப்புக்கொண்டு அந்த ஜமாத்திலிருந்து வெளியேறினார். இது தொடர்பாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நாம் சில விஷயங்களை ஃபர்சான் ஏன் எஸ்எல்டிஜேவிலிருந்து வெளியேறினார் என்பது பற்றி நாம் பேசினோம். இந்த வீடியோவிற்கு எஸ்எல்டிஜே செயலாளராக தற்போது இருக்கின்ற ஹிஷாம் எம்ஏஎஸ்சி அவர்கள் நமக்கு பதில் சொல்வதாக எண்ணிக்கொண்டு பல தவறான வாதங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகுதிக்கு பொருந்தாத சில செய்திகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சகோதரர் டிஜே அவர்களை இணையாக்குகின்ற வழிகேடுகளையும் அவரிடம் நாம் பார்க்க முடிகிறது. முதலாவதாக ஹிஷாம் எம்ஏசி அவர்கள் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். எஸ்எல்டிஜேவிலிருந்து ஃபர்சான் வெளியே சென்ற காரணத்தால் எங்களுடைய கொள்கை வழிகேடு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வளர்க்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்ட பல நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அவர்களை விட்டு மதம் மாறினார்களே, ஆக இஸ்லாத்தை இதன் மூலம் வழிகேடு என்று சொல்ல முடியுமா என்று ஹிஷாம் எம்ஏசி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். முதலில் ஹிஷாமுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், நம்மை பொறுத்தவரை நம்மிடமிருந்து ஒருவர் வெளியேறிவிட்டால் இந்த வெளியேறுதலை மட்டும் வைத்து அவர் நேர்வழி பெற்றவர் என்றோ அவர் வழிகட்டவர் என்றோ தீர்க்கமாக நாம் சொல்ல முடியாது. நம்மிடமிருந்து, நம்மிடம் என்றால் மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து மற்ற மனிதர்களிடமிருந்து ஒருவர் வெளியேறினால் அவர் சத்திய கொள்கைக்காகவும் வெளியேறலாம், தவறான கொள்கைக்காகவும் வெளியேறலாம். அவர் எந்த கொள்கையில் போய் சேர்ந்திருக்கிறார், அவர் எதை ஆதாரமாக கொண்டிருக்கிறார் என்பதை வைத்துத்தான் அவர் தற்போது இருக்கக்கூடிய நிலைமை சரியானதா தவறானதா வழிகேடா நேர்வழியா என்பதை நாம் முடிவு செய்வோம். நாம் ஃபர்சானுடைய வருகையை பற்றி பேசுவதற்கு முன்னால் சகோதரர் பிஜே அவர்களுடைய கொள்கை வழிகேடானது என்பதை குரான் ஹதீஸ் ஆதாரங்களோடு பல வீடியோக்கள் வாயிலாக, பல புத்தகங்கள் வாயிலாக, எழுத்துக்கள் வாயிலாக ஆதாரங்களை வைத்து நாம் நிரூபித்திருக்கிறோம். ஆக ஆதாரங்களை கொண்டுதான் ஹிஷாம் எம்ஏசியுடைய கொள்கை ஹதீஸ் மறுப்பு கொள்கை, சகோதரர் பிஜே அவர்களுடைய ஹதீஸ் மறுப்பு கொள்கை வழிகேடு என்பதை ஆதாரங்களை கொண்டு, குரானையும் கொண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை கொண்டுதான் நாம் நிரூபித்திருக்கிறோம். அப்படித்தான் நிரூபித்து வந்து இருக்கிறோம். இந்த ஃபர்சான் மௌலவி அவர்களுடைய வருகையை நாம் சுட்டிக்காட்டியது எதற்கு என்றால், டிஎன்டிஜேவில் எஸ்எல்டிஜேவில் அதிகமான மக்கள் நாம் சொல்லக்கூடிய இந்த ஆதாரங்களை எல்லாம் கவனத்தில் கொள்வது கிடையாது. உங்களுடைய கொள்கை தவறானது, உங்களுடைய தலைவர் சொல்லக்கூடிய வாதங்கள் எல்லாம் பிழையானது என்பதை நாம் குரான் ஹதீஸ்களை சுட்டிக்காட்டி சொல்லும் போது பல சகோதரர்கள் அதை செவிமடுப்பதில்லை. ஒரு கணிசமான சகோதரர்கள் கேட்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள், அதையும் பார்க்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அநேகமான மக்கள் நம்முடைய இந்த வாதங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றால், பிஜே அண்ணன் சொல்லிவிட்டால் சரியாகத்தான் இருக்கும், அண்ணன் ஒரு ஹதீஸை சஹி என்று சொன்னால் அது சரியாக இருக்கும், அவர் ஒரு ஹதீஸை மறுத்தால் அது தவறான ஹதீஸாகத்தான் இருக்கும், மற்றவருடைய வாதங்களை எல்லாம் அவர்கள் காது கொடுத்து கூட கேட்பதில்லை. இப்படித்தான் அநேகமான மக்கள் இருக்கிறார்கள். இது நாம் மட்டும் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல, சகோதரர் பிஜே அவர்களும் இதை ஒத்துக்கொண்டிருக்கிறார், ஹிஷாம் எம்ஏசியும் இதை ஒத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக இந்த மக்களை நம்ம எப்படி விழிக்க வைக்கிறது? இந்த மக்களை நம்ம என்ன ஆதாரங்களை காட்டினாலும் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க, அதை காதில் வாங்க மாட்டா, அவர் காதில் வாங்குவதில்லை, அது பற்றி அவர்கள் மீள் ஆய்வும் செய்வதில்லை, இப்படியே இருக்கிறார்கள். இந்த மக்களை எப்படி நம்ம சிந்திக்க வைக்கிறது? இந்த மக்களை எப்படி, மயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களை எப்படி நாம் எழுப்புவது? ஃபர்சானவர்களுடைய விலகல், இதை நாம் அவர்களுக்கு சொல்லும் போது மயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் கொஞ்சம் விழித்து பார்க்கிறார்கள். ஆக இந்த மக்களை விழிக்க வைத்து அவர்களுடைய தவறான அவர்களுடைய நிலைப்பாடை மீளாய்வு செய்வதற்கு அவர்களை தூண்ட வேண்டும், அவர்களை நாம் முடுக்கிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஃபர்சான் அவர்களுடைய இந்த விலகலை நாம் சொல்லி மக்களை சிந்திக்க தூண்டினோம். ஆனால் சகோதரர் பிஜே அவர்களும் ஹிஷாம் எம்ஏசி அவர்களும் மக்களை சிந்திக்க விடாமல் மறுபடியும் அவர்களை மயக்கத்திலேயே தள்ளுவதை பார்க்கிறோம். அந்த தக்லீது சிந்தனையில், குருட்டுத்தனமான நம்பிக்கையில் மக்களை நம்ப வைப்பதற்குரிய முயற்சியை தொடர்ந்து செய்வதை நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதன் என்ன செய்யணும், நம்மளை விட்டு ஒருவர் போய்விட்டால் அவர் என்ன சொல்லலாம், குறைஞ்சபட்சம் என்ன சொல்லலாம், அவர் சத்தியத்துக்காகவும் போயிருக்கலாம், நான் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறாகவும் இருக்கலாம், நாங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானதாகவும் அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறானதாகவும் இருக்கலாம், அவருடைய வாதங்கள் என்ன, ஆதாரங்கள் என்ன, அதையெல்லாம் வைத்துத்தான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று ஒரு நியாயமான ஒரு பேச்சை பேச வேண்டும். ஆனால் ஹிஷாம் எம்ஏசியை பொறுத்தவரை, சகோதரர் பிஜே அவர்களை பொறுத்தவரை, ஃபர்சானுடைய வாதம் என்ன, அவர் என்ன பேசுகிறார், அதையெல்லாம் அவர்கள் கேட்க தயார் இல்லை. ஹிஷாம் எப்படி வாதம் வைக்கிறார் பார்த்தீங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு எத்தனை பேர் போனாங்க, அதனால இஸ்லாத்தை குறை சொல்ல முடியுமா, அப்ப பிஜே விட்டு போனா பிஜேவுடைய கொள்கையை குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்றதை பாக்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வந்து ஒரு தலைபட்சமான சிந்தனை, இப்படி ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது. அப்ப இப்படியே நீங்க பேசி பேசி நீங்க மக்கள்கிட்ட என்ன சிந்தனையை விதைக்கிறீங்க, நபி ஸல்லல்லாஹு அவங்களை விட்டு போனா அது எப்படியோ அது மாதிரிதான் பிஜே விட்டு போனானும் என்ற மாதிரியான ஒரு சிந்தனைய நீங்க உருவாக்குறீங்க. நபிசல்லாஸ் அவர்களை விட்டு போனா அவர் நபிசல்லாஸ் அவங்களை விட்டு போறதே அது ஆதாரம், அப்படி போனவர்கள் வழிகேடர்கள் என்பதற்கு. பிஜே என்ன நபியா, பிஜே விட்டு போனா அவங்க வழிகேடர்கள் என்று நம்ம இதுல இருந்து சொல்ல முடியுமா? அப்போ உண்மையில நீங்க பிஜேவை தக்லீது செய்யாம ஒரு சரியான கொள்கையில இருந்தா நீங்க என்ன பேசணும், பிஜே விட்டு போனா அவர் சத்தியத்துக்கும் போகலாம், பிஜே வழிகேட்டில் இருக்கலாம், பிஜே விட்டு போனா அவரு பிஜே நேரான கொள்கையில இருந்து போனவர் வழிகேடாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வரணும். ஆனா அந்த மாதிரியான பேச்சுக்களை பேசாமல், என்ன நபிசல்லாஸ் அவங்க விட்டு போனாங்களே அப்ப எப்படி சொல்ல முடியுமா என்ற ஒருதலை பட்சமாக அவர்கள் சிந்திக்கிறத பாக்கிறோம், இதையே மக்கள்கிட்ட சொல்றத பாக்கிறோம். ஆக மக்களிடத்துல அவங்க என்ன கொள்கையை விதைக்கிறாங்க, அதனால நம்மளை விட்டு போனவங்க எல்லாம் வழிகேடர்கள் தான் என்ற மாதிரியே 100% தீர்க்கமாக இவர்கள் சிந்திப்பது பேசுவதை நம்ம பாக்கிறோம். சகோதரர் பிஜேவும் சமீபத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஃபர்சான் மௌலவியை பத்தி பேசியிருக்கிறார். அவருடைய பேச்ச பாருங்க, ஃபர்சான் மௌலவியை பத்தி அவர் பேசும்போது அவர் என்ன கொள்கை, எவ்வளவு காலம் உங்க ஜமாத்துல இருந்திருக்கிறாரு, உங்க கொள்கையை நம்பி அதை பிரச்சாரம் பண்ணிருக்கிறாரு, இன்னைக்கு எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம அவர் உங்களுடைய கொள்கையை விட்டு வெளியே வந்திருக்கிறாரு, வேற அது நீங்க நல்லவர் தானே சொல்லிட்டு இருந்திருக்கிறீங்க. அப்போ ஒரு மனுஷன் ஒரு கொள்கையில உங்க கொள்கையில பிடிக்காம அது தவறுன்னு புரிஞ்சு அது ரசூலுல்லாஹ்வுடைய வழிக்கு மாற்றம், குரானுடைய அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாற்றம்னு வந்தா சரி அவருக்கு ஏதோ ஒன்னு விளங்கி கொண்டார், ஏன்னா அவர் விளங்குறது தவறா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை கூட வராம, சரி ஒரு ஆய்வுங்கிற அடிப்படையில் ஒரு தப்பு கூட செஞ்சிருக்கலாம், நன்மையை எதிர்பார்த்து ஒரு தப்பு செஞ்சிருக்கலாம், குரான் ஹதீஸை பின்பற்றுவார் நினைத்துக் கொண்டு ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கலாம் அப்படிங்கறது கூட வராம எப்படி பேசுறாரு சகோதரர் பிஜே அவர்கள். இவ்வளவு காலம் அவன் என்ன கொள்கைக்கு என்ன நோக்கத்துல இருந்தானோ, என்ன நோக்கத்துக்காக அவன் வந்தானோ, எதுக்காக போனானோ, அதெல்லாம் நமக்கு தெரியாது என்று ஃபர்சானுடைய கல்வ பிளந்து அவர் தப்பான நோக்கத்துக்கு இருந்தவர் போல, தப்பான நோக்கத்துக்காகவே பிரச்சாரம் செஞ்சவர் போல, அதே தப்பான நோக்கத்துக்காகவே வெளியேறினவர் போல தன்னை நபியுடைய இடத்துல வச்சு அவர் சிந்திக்கிறது நம்ம பாக்கிறோம்.
ஏகமான ஒரு அமைப்புல வந்து சேரக்கூடியவர்களை உள்ளத்தை நம்ம பார்க்க முடியும். வந்து ஜமாத்துல நிர்வாகிகள் உட்கார்ந்துருக்காங்க, மாநில நிர்வாகிகள்லாம், நானே இருக்கிறேன், எல்லாம் நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா? நான் கூட ஒரு நடிப்புக்காக உட்கார்ந்துருக்கலாம், ஒரு நோக்கத்துக்காக செஞ்சுட்டு இருக்கேன்னு வைங்க, நான் அந்த கொள்கையை விட்டு போனா என்னை தூக்கி போட்டு கொள்கையை பிடிச்சிக்கிறேன், எனக்கும் நோக்கம் இருக்கலாம், யாருக்கும் நோக்கம் இருக்கலாம். அவன் எந்த நோக்கத்துக்கு வந்தானோ, நோக்கம் நிறைவேறலையோ, வேற ஒரு நோக்கம் வந்துச்சோ, அதுக்கு போக போக காலம் உங்களுக்கு காட்டி தரும். மேட்ரு என்ன, எவன் போன ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே சஹாபாக்கள் இஸ்லாத்தை விட்டு போனாங்களே, நான் சொன்னேன். அப்ப ஓம்கிட்ட இருந்து நூத்து கணக்கில் வந்து இங்க சேர்ந்துகிட்டு இருக்கான், அதுல ஒரு சைத் தான் வெளியே போனவன பாத்தீங்களா, போய்விட்டார்களோ தப்பு.
அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சரியான நடைமுறையா ஒழுங்குமுறையா என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஆக இந்த ஹிஷாம் எம்ஏஎஸ்சி டிஜேவை பாதுகாக்கிறதுக்காக பல தவறான வேலைகளை செஞ்சிருக்காரு. ஹதீஸ்கள்ல என்ன செஞ்சிருக்காரு, டிஜேவை நபி சொல்லாசுடைய நிலைக்கு அவர் ஒசத்தி இருக்கிறார். ஒன்னு, நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிஜே அளவுக்கு அவர் தாழ்த்தி இருக்கிறார். அது மாதிரி முர்த்ததா போனவங்களை எல்லாம் இஸ்லாத்துக்காக பாடுபட்ட தியாகிகளை போல அவர் காட்டி இருக்கிறார். இதை நீங்கள் தெள்ள தெளிவாக இந்த வீடியோவில் அறிந்து கொள்வீர்கள். அடுத்து அவர் சொல்லக்கூடிய செய்தி பொருத்தமான செய்தியா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் என்ன செய்தியை சொல்கிறார்?
நான் இன்னும் சொல்ல போனால், ஒருத்தர் ரெண்டு பேர் கலந்து போறதுனால அது சரியான கொள்கைன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணும் போதும் சஹாபாக்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் கலந்து போகத்தான் செஞ்சாங்க. இந்த வஹி எழுதின சஹாபி இந்த மாதிரி கலந்து போயிருக்கத்தான் செய்யறாங்க. அதுக்காக ஒருத்தர் கலந்து வந்துட்டாரு, அதனால ஒருத்தர் கலந்து வரதுனால இந்த கொள்கை சரி, இதெல்லாம் சொல்ல முடியுமா? ஏன் இந்த மாதிரி தேவைக்கு இல்லாம ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாத வாதங்களை வைத்து ஏன் இந்த அளவு கேவலப்பட்டு போகணும்? உண்மை நான் இருக்க
புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தியை அவர் குறிப்பிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு மனிதர் வஹியை எழுதக்கூடியவராக இருந்தார். அவர் சிறிது காலம் இருந்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அவர்களை விட்டு பிரிந்து அவர் மதம் மாறி சென்று விட்டார். ஆக நபி அவர்களால் கடுமையான, அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அவர்களால் கடுமையான முறையில பயிற்சி விக்கப்பட்ட நபி தோழர்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, முர்த்ததா போயிருக்காங்கிறப்போ பிஜேவால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் ஏன் வெளியே போக மாட்டார்கள் என்ற ஒரு வாதத்தை அவர் முன்வைக்கிறார்.
சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த கொள்கை எவ்வளவு சரியான கொள்கை? அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு வீரியமாக போதித்தார்கள், எந்த அளவுக்கு அவர்களுடைய சஹாபாக்களுக்கு நபித்தோழர்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க, பயிற்றுவித்து எடுத்தார்கள். அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் சிலர் இந்த கொள்கையை விட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்களா இல்லையா? அதனால பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ்வால ட்ரைனிங் கொடுத்தாலே ரசூலுல்லாஹ்வால் பயிற்றுவிக்கப்பட்டவரை இந்த கொள்கையை விட்டு போயிட்டாரு, அதனால இஸ்லாம் வந்து பொய்யான மார்க்கம், இது வந்து தவறான கொள்கை என்று சொல்ல முடியுமா?
ஜமாத், இது தவறான வாதம் சகோதரர்களே. பிஜேவை காப்பாற்றுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை குறைச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தரத்தை பிஜேவுடைய லெவலுக்கு இவர் இழுத்து கொண்டு வருகிறார். இதெல்லாம் வழிகேடர்களுடைய செயல்பாடு. தன்னுடைய தலைவரை காப்பாற்றுறதுக்காக நபி அவர்களுடைய தரத்தை இவர்கள் குறைத்து விடுவார்கள். உண்மையிலே இவர் சொல்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கடுமையான முறையில் பயிற்சி விக்கப்பட்ட சஹாபாக்கள் யாராவது நபி அவர்களை விட்டுட்டு மதம் மாறி போனாங்களா, இஸ்லாத்தை விட்டுட்டு போனாங்களான்னு கேட்டா அப்படி கிடையவே கிடையாது. நீங்கெல்லாம் ஒரு செய்தியை அறிந்திருப்பீர்கள், புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி. ஃபிர்கல் என்ற மன்னரிடம் முஸ்லிம்கள் போகும்போது அந்த மன்னர் சஹாபாக்களிடம் சில கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்விகள் ஒரு கேள்வி என்ன தெரியுமா, வஸால் துக்க ஹல் ஹல் இர்தத்து அஹதுன் சஹ்தத்தல் லி தீனிஹி பஅதா யதுகுல ஃபீஹி, இந்த மார்க்கத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்திலே ஒருவர் நுழைந்த பிறகு அந்த மார்க்கத்தின் மீது அதிருப்தி கொண்டு யாராவது வெளியேறி இருக்கிறார்களா என்று நான் உன்னிடம் கேட்டேன். நபித்தோழரிடம் அந்த அரசர் கேட்டார். அப்போது நபித்தோழர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, ஃபஸாந்த அல்லாஹ், அப்படி யாரும் போகல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தில் நுழைந்த பிறகு அந்த மார்க்கம் அதிருப்தியானது, அந்த கொள்கை அதிருப்தியானது, அந்த கொள்கை தவறானது, அந்த கொள்கை வழிகேடானது என்று வந்த பிறகும் யாரும் அதிருப்தி கொண்டு போகவில்லை என்று அவர் சஹாபாக்கள் பதில் சொன்னாங்க. அப்ப அந்த அரசர் என்ன சொன்னாரு, ஹிர்கல் என்ற மன்னர், வ கதாலிக்கல் ஈமானு ஹீன துஹாலித்து பஷாசத்துஹுல் குலூப, இப்படித்தான் சரியான இறை நம்பிக்கை இருக்கும். மனித உள்ளங்களில் அந்த இறை நம்பிக்கை ஊடுருவ ஆரம்பித்து விட்டால் அதனுடைய பொலிவு, ஈமானுடைய இறை நம்பிக்கையுடைய ஒளி பொலிவு ஒருவருடைய உள்ளத்திலே ஊடுருவ ஆரம்பித்து விட்டால் லா யஸ்கதுஹதுன், யாரும் அதன் மீது அதிருப்தி கொள்ள மாட்டார்கள். ஆக இதுதான் சரியான ஈமானுடைய நிலைமை. சரி, இவர் சொல்கிறார் அல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்களோட ஒரு ஆள் இருந்தார், வஹியை எழுதினாரு, நபி அவர்களால் கடுமையான முறையில் பயிற்சி விக்கப்பட்டார், அவரே முர்த்ததா போனார்னு சொல்லி, அதனுடைய செய்தியுடைய உண்மை நிலவரம் என்ன, அதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? ஒரு செய்தியை முழுசா பார்க்காம ஏற்குமாறாக பொருத்தி என்ன, இப்படி செய்யக்கூடியவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்களுடைய ஹதீஸ்களை எல்லாம் மறுக்கிறாங்க, இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஆனா அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தியில எப்படி இருக்குது, அவர் உண்மையில நபி அவர்களால் கடுமையான முறையில் பயிற்சி விக்கப்பட்டவரா, நபி அவருடைய பயிற்சியினால் அவர் பண்பட்டவரா, அவரை நபி அவர்களை உண்மையால நம்பினாரா, விசுவாசிச்சாரா, நபி சல்லாஸ் அவங்களோடு அவர் வந்து இருந்தது நபி அவர்களுக்கு உதவி செய்ததற்காகவா, அவருடைய நிலைமை என்ன, அது எல்லாமே ஹதீஸ்கள்ல தெளிவா இருக்குது சகோதரர்களே. அவரை பத்தி உள்ள செய்தியை பாருங்க, அகமதுல 11769 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி சல்லாஸ் கூட வஹி அவர் எழுதுறார், வஹி எழுதுறது அவருடைய வேலை, வஹியே எழுதிட்டார், வஹியே எழுதினவரே. இன்னைக்கு டிஎன்டிஜே சகோதரர்கள் அறியாம என்ன செய்யறாங்கன்னா, வஹியே எழுதினவரே வழிகட்டு போயிட்டாரு, அவ பிஜே விட்டு வழிகட்டு போக மாட்டாங்களான்னு பேசுறாங்க. ஒரு வகையை எழுதிட்டாருன்னா அவர் நேர்வழி பெற்றுவாரா? எத்தனை பேரையே டிஎன்டிஜே தலைமையில கூட உணர்வு பத்திரிகை, இந்த ஏகத்துவ பத்திரிகை எல்லாம் டைப் பண்ணக்கூடிய முஸ்லீம்கிற போர்வையில இருக்கிறாங்க, ஆனா அவங்கள நாத்திகர்களா இருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு நாள் எத்தனை வசனங்களை படிக்கிறாங்க, எத்தனை ஹதீஸ்களை அவங்க படிக்கிறாங்க, அதெல்லாம் உட்கார்ந்து டைப் பண்றாங்க. ஆனா அவங்க என்ன முஸ்லீம்னு பேர் வச்சிருக்காங்க, ஆனா நாத்திகர்களா இருக்கிறாங்க. எத்தனையோ டைபிஸ்டா அழகா நம்ம சொல்லக்கூடிய ஹக்கு எல்லாம் பதிவு பண்ணுவோம், அதனால அவர் நேர்வழி பெற்றவன் ஆயிருவானா? இவர் எப்படி இருந்தாரு, நபி சொல்லாத வகையை எழுதக்கூடியவர், அவர் என்ன வகை எழுத்தாளர், அவ்வளவுதான், அதனால அவர் நபி அவர்களா பயிற்றுவிக்கப்பட்டவரா? இதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப அவர் வந்து வகையை எழுதக்கூடியவரா இருந்திருக்கிறார், எழுதுவார், அவ்வளவுதான். அப்ப நபி சொல்லாத அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரஃபூர் ரஹீமானு எழுது, குரான் வசனங்களை ரஃபூர் ரஹீமானு எழுது அப்படின்னு அவருக்கு சொல்லுவாங்க. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, நபி அவர்கள்ட்ட பயிற்சி பெற்றவராங்கிறத நீங்க பாருங்க. இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, வேணுக்குனே அலிமன் ஹக்கீமான்னு எழுதுவார். நபி சொல்றாங்க ரஃபூர் ரஹீமான்னு எழுதுனு, ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, அலிமன் ஹக்கீமான்னு எழுதுவார். அப்ப இவர் நபியை நம்புனவரா? விளங்குறச்சா இல்லையா? அவர் நபியோட இருக்கிற காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கிறாரு, நபியை நம்பாம தான் இருந்திருக்கிறார். நபி ஒன்னு சொல்ல இஷ்டத்துக்கு குரானை எழுதி இருக்கிறார். அப்ப நபி சொல்லுவாங்க, ஏன் நான் இப்படித்தானே உன எழுத சொன்னேன், ஏன் இப்படி எழுதுறேன்னு நபி அவர்கிட்ட கேக்குறாங்க. மறுபடியும் அவரு நபி சொல்லாசவங்க அலிமன் ஹக்கீமான்னு சொன்னா, என்ன அவர் முதல் சொல்லுவார், நான் அலிமன் ஹக்கீமான் எழுதுறேன்னு மாத்தினார்ல. நபி சொல்லாசவங்க சில குரான் வசனங்கள்ல அவரு சொன்ன மாதிரி அலிமன் ஹக்கீமாங்கிறத சொல்லி இப்படி எழுதுன்னு சொன்னா, அப்ப அவர் என்ன செய்வார் தெரியுமா, இல்ல அக்தூபு சமியம் பசீரா, நான் சமயம் பசீரான்னு எழுதுறேன்னு இவர் எழுதுவார். அப்ப நபி சொல்லாஸ் அவங்ககிட்ட வாய அடிச்சிருக்கிறார். நபி ஒரு மூமின் யாரு, நபி சொன்னா அப்படி எழுதணும், ஒரு அடிப்படை கூட தெரியல. நபி சொல்றதெல்லாம் என்ன, அல்லாஹ் சொல்றது, நபி எதையும் சுயமா சொல்ல மாட்டாங்க, அந்த நம்பிக்கை எதுவுமே இல்லாம வெறுமனே எழுதுறதுக்காண்டி வந்திருக்கார். நபி என்ன செய்யறாங்கன்னு சோதிக்கிறதுக்காண்டி என்ன செஞ்சிருக்காரு, அவர் வந்திருக்கிறார். அப்ப நபி ஒன்னு சொன்னா நான் இப்படி எழுதுவேன் அப்படின்னு அடமுடிக்கிறார். அப்ப நபி பார்த்தாங்க, அப்படியா எழுது, போ இஷ்டப்படியே நீ எழுது, உன்னுடைய முடிவு என்னங்கறத பாப்போம் சொல்லி இப்படித்தான் அவர் நபி சொல்லாஸ் அவங்ககிட்ட இருந்தார். அப்ப இந்த மாதிரி ஒரு ஆளை போய்கிட்டு, ஒரு முனாஃபிக்க போயிட்டு, ஈமான் இல்லாதவனை போய்கிட்டு இவங்க என்ன சொல்றாங்க, நபி அவர்களால கடுமையாக பயிற்சி விக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்றது எதுக்கு, பிஜேவை காப்பாத்துறதுக்காக. ஏன்னா பிஜேவால கடுமையான முறையில பயிற்சி விக்கப்பட்டவங்களாம் ஒன்னு ஒன்னா கரண்டு கரண்டு வெளியே வர்றாங்க. அப்ப இதை எப்படி சரி பண்றது, நபியை பலிகடாக்கணும், நபி அவர்களால பயிற்சி விக்கப்பட்டவங்க வழிகட்டு போனாங்கன்னு சொல்லி நபியுடைய அந்தஸ்து போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி இல்லாத பொல்லாதையெல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை பாக்கிறோம். அப்ப இதற்கு அப்புறம்தான் அவர் என்ன பண்றாரு, இஸ்லாத்தை விட்டு முருத்ததா போறார். இது ஒரு விஷயம். அப்ப இவர் பயிற்சி விக்கப்பட்டவராங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. இரண்டாவது விஷயம், அவரு இஸ்லாத்தை விட்டு போறாருல, நபி அவர்களை விட்டு விலகி போறாருல, விலகி போய் எங்க போய் சேர்றாரு தெரியுமா, அவர் ஏற்கனவே நசரானியா இருந்தவர். இந்த ஆளு ஏற்கனவே கிறிஸ்தவ கொள்கையில இருந்திருக்கிறார். அவர் நபி சொல்லாசவங்க கிட்ட சில கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் எங்க போறாரு, கிறிஸ்தவனாகவே மாறி போறார். அப்ப இவர் வந்தது எதுக்கு, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, இவர் வேதக்காரர் தானே, வேதக்காரர்கள் என்ன குழப்பம் பண்ணாங்கிறத அல்லாஹ் திருக்குறான்ல 3வது அத்தியாயம் 72வது வசனத்துல சொல்றான். வேதக்காரர்களில் ஒரு சாரார் சொல்கிறார்கள், ஆமினு பில்லதி உன்சில அலல்லதீன ஆமனு வஜஹன்னஹார் வக்ஃபுரு ஆகிரஹு லஅல்லஹும் யர்ஜிஊன். இந்த குர்ஆனை, இந்த இஸ்லாமை நீங்கள் காலை பொழுதுல நம்புங்க, முஸ்லிம்கள் நம்புற மாதிரி நீங்க நம்புங்க, அப்புறம் சாயங்காலம் என்ன பண்ணிரணும், அதை நீங்க மறுத்துடணும், நான் முகமதுடைய மார்க்கத்துல இல்லைன்னு சொல்லி நீங்க முறுத்ததா போயிடணும். இப்படி நீங்க செய்யுங்க, இப்படி செஞ்சாதான் இருக்கிற ஆள்லாம் கிளண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை யாரு செஞ்சா, திட்டமிட்டு யாரு செஞ்சா, வேதக்காரர்கள் செஞ்சாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நபி சொல்லாசவோட இருந்தாரு, இவர் யார், இவர் ஒரு நசராணி, நபியோட இருந்துகிட்டு இந்த மாதிரி குழப்பங்களை எல்லாம் மன்னிட்டு மறுபடியும் அவர் எங்க போய் சேர்ந்துட்டாரு, பழைய கொள்கைக்கே போய் சேர்ந்துட்டாரு. அப்ப இவர் நபியை உண்மையில நம்பினாரா, நபி சொல்லாசவங்க பாடம் பெற்றாரா, நபி மேல நம்பிக்கை வச்சிருந்தாரா? நபி அவர்களை கடுமையான முறையில பயிற்சி வைக்கப்பட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப இவங்க பிஜேவை காப்பாத்துறதுக்காக எப்படிப்பட்ட ஒரு பொய்ய ஹதீஸ்ல இவங்க செய்யறாங்க என்பதை நீங்க மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் வெளியே போய் அடுத்து என்ன சொல்றாரு, உண்மையிலே இவர் வந்து நபிசல்லா அவங்களோட நல்ல எண்ணத்துல இருந்திருந்தா, ஈமானோட இருந்திருந்தா அவர் வெளியில போய் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டார். ஆனா முர்த்ததா போன ஆள் இந்த ஆள் என்ன சொல்றாரு தெரியுமா, தந்த கிறிஸ்தவர்கள்ட்ட போய் சொல்றாரு, மா எதிரி முகம்மது இல்லாமா கத்தப்துலகு, முகமதுக்கு நான் என்ன எழுதி கொடுத்தேனோ அதை தவிர வேற எதுவும் தெரியாது. எப்படி சொல்றாரு, ஏ அவர் சொல்ல சொல்லத்தானே நீ எழுதி இருக்கிற, எவ்வளவு வாசங்களை எழுதி இருக்கிற, உண்மையிலே இவன் நல்ல மனிதனாக இருந்திருந்தால், நபி அவர்களை நம்பியவனாக இருந்திருந்தா இப்படி பொய் சொல்வானா, அவதூறு சொல்வானா, நான் எழுதி கொடுத்ததுதான் முகமதுக்கு தெரியும், நான் சொன்னதான் அவர் குரான்ங்கிற பேர்ல சொல்லிட்டு இருக்காருன்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லி இருக்கிறார் இந்த ஆள். அப்ப இவர் நபி அவர்களை பயிற்சி வைக்கப்பட்டவரா, நபி அவர்களை உண்மையில விசுவாசிச்சவரா அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாக்கணும். அடுத்து என்ன, இவரெல்லாம் நபி மேல நம்பல, இவர் வந்து நடிச்சிருக்கிறாரு, ஏன்னா குழப்பம் பண்றதுக்காகத்தான் நபிசல்லாசம் கூட கொஞ்ச காலம் இருந்தாருங்கிறத அல்லாஹ் என்ன செய்யறான், அவருக்கு கொடுத்த தண்டனையின் மூலம் காட்டி தருகிறான். அதே ஹதீஸ்ல வருது, திடீர்னு அந்த ஆளுக்கு என்ன செய்யுது, கழுத்து உடையுது, திடீர்னு என்ன நடக்குது, திடீர்னு கழுத்து உடையுது, அந்த ஆள் மௌத்தா போறான். அப்ப அந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு குழியை தோண்டி அவரை புதைக்கிறாங்க. மறுநாள் வந்து பாக்குறாங்க அந்த ஆளுடைய உடம்பு வெளியில வந்து கிடக்குது, புதைச்சிருக்கும் போது அந்த ஆளுடைய உடம்பு வெளியே வந்து கிடக்குது. அப்ப அந்த மக்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறாங்க, இது வந்து முகமது அவருடைய தோழர்கள் தான் செஞ்சிருப்பாங்க, நம்மோட வந்து சேர்ந்ததுனால கோபத்துல இப்படி செத்து போன பிறகு தோண்டி போட்டிருக்கிறாங்க. மறுபடியும் ஆழமா குழி தோண்டி, இன்னும் ஆழமா, யாரும் தோண்டி எடுக்க முடியாத அளவுக்கு ஆழமா குழி தோண்டி அவரை புதைக்கிறாங்க. மறுநாள் காலையில பார்த்தா அந்த உடம்பு வெளியே வந்து கிடக்குது. அப்ப இது முகமது அவருடைய தோழர் தான் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி மறுபடியும் என்ன செய்யறாங்க, குழியை தோண்டுறாங்க. மறுநாள் பார்த்தா உடம்பு வெளியே வந்து கிடக்குது. அப்ப அவங்களுக்கு வழங்கிருச்சு, இது மனுஷன் யாரும் செய்யல, இது வேற ஏதோ ஒரு சக்தினால இது நடக்குது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுக்கு தண்டனை கொடுக்கறான். என்ன தண்டனை, அவனுக்கு கபர்ல அவனை அடக்கம் பண்ணாம அவன் உடம்ப வெளியில கொண்டு வந்து போட்டு அதை அழுக வச்சு மக்கள் எல்லாம் பார்த்து காரி துப்புற மாதிரியான ஒரு இழிவு அவனுக்கு கொடுக்கறான் அல்லாஹ். அப்ப இதெல்லாம் என்ன காட்டுது, அவன் அல்லாஹ் ரசூல நம்பல. அப்ப ஹிர்கல் சொன்னாரே, ஈமான் உள்ளத்துல போயிருந்தா அந்த நம்பிக்கை யாரும் அதிருப்தி கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி. அப்ப இவர் அந்த நபர்கள் இல்லங்கிற விளக்கம் எல்லாம் என்ன செய்யுது, ஹதீஸ்கள்ல வருது. அப்ப இதெல்லாம் ஹதீஸ்ல இருக்கத்தானே செய்யுது. நான் ஹதீஸ வந்து நான் நல்லா படிப்பேன் பேசுவேங்கிறீங்கல்ல, யோசிச்சு பாருங்க நீங்க, நபிசல்லாஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி வாயடிச்சால்தான் முர்த்ததா போயிருக்கிறார். இது நபி ஒண்ணு சொல்ல நான் ஒன்னு சொல்லுவேன், நபிக்கு மேல நான் சிந்திப்பேன் இப்படின்னு வந்தா முர்த்ததா போயிருக்கிறான். அப்ப நீங்க நபிசல்லாசனுடைய ஹதீஸ்கள்லாம் என்ன செய்யறீங்க, நபி இப்படி வரமாட்டாங்க, போக மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க, இது லாஜிக்கு ஒத்து வரல, இப்படிலாம் நீங்க சொல்லி மறுக்கிறீங்களே, நபிக்கே நீங்க தௌஹீத சொல்லி கொடுக்கறீங்களே, நபியுடைய சொல்லுக்கே நீங்க தௌஹீத பாடம் கற்பிக்கிறீங்களே, அப்ப நீங்க வந்து உங்களுடைய நிலைமை என்னங்கிறது நீங்க யோசிச்சு பாக்கணும். இஸ்லாத்தை விட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொண்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த செய்தியை சொல்லி நபிட்டே பாடம் பெற்றவங்க வெளியே போனாங்கன்னு நீங்க சொல்றது நியாயமா, சரியா, சிஜேவை காப்பாத்துறதுக்காங்கறத நீங்க யோசிச்சு பாக்கணும். அடுத்து சகோதரர்களே, நபியை விட்டு ஒரு ஆள் வெளியே போனார்னா அதுவே ஆதாரம் அந்த ஆள் வழிகேடருங்கிறதுக்கு. ஏன்னா அவர் நபியை விட்டுட்டு போறார், சிஜேயை விட்டு ஒரு ஆள் வெளியே போனா அது அவர் வழிகேடுங்கிறதுக்கு ஆதாரம் ஆகுமா? சிஜே என்ன நபியா, அவர் விட்டு வெளியே போனா வெளியே போறவங்க எல்லாம் நபிங்கிறதுக்கு? அப்ப நாம என்ன சொல்றோம்னா, பிஜே விட்டு ஒரு ஆள் வெளியே போனாருன்னா அவர் வந்து சத்தியவாதி அப்படின்னு நம்ம சொல்லல. பிஜே விட்டு போகக்கூடியவர்கள் சத்தியவாதிகளாகவும் இருப்பார்கள், கொள்கைக்காக போகக்கூடியவர்களும் இருப்பார்கள், வேறு காரணங்களுக்காக போகக்கூடியவர்களும் இருப்பார்கள். அதனால ஒரு ஆள் வெளியே போயிட்டா இதை நம்ம என்ன செய்யல, ஆதாரமாக சொல்லல. நாம சொல்லக்கூடிய செய்தி இதை மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். மக்கள் என்ன நினைச்சிடக்கூடாது, ஆஹா நம்ம கொள்கை தான் சரியான கொள்கை நம்ம அப்படின்னு முழு திருப்தி வந்துடக்கூடாது. இந்த மாதிரி படிக்கக்கூடிய மக்கள், சிந்திக்கக்கூடிய மக்கள், உங்க கொள்கையை பிரச்சாரம் பண்ண மக்கள் பல ஆண்டு, இந்த கிறிஸ்தவ இருக்கிறானே இவன் நபிசல்லாசம் கொஞ்ச காலம் இருந்தான் அது மாதிரி இல்ல, பல ஆண்டுகள் இருந்தவங்க பிரச்சாரர்களாக இருந்தவங்க, இந்த ஆள்லாம் நபிசல்லாசம் கூட பிரச்சாரராக இருக்கல, ஒரு தொழுகையாளியா இருந்தாரு, மக்களுக்கெல்லாம் தொழுகையை போதிச்சாரு, மக்களுக்கெல்லாம் தௌஹீத போதிச்சாரு அப்படிங்கிற ஒரு நிலையில உள்ளவரா இல்ல, ஒரு எழுத்தாளரா இருந்தார் அவ்வளவுதான், ஒரு டைப்பிஸ்டா என்ன செஞ்சிருக்காரு அவர் இருந்திருக்காரு அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு வெளியே வரக்கூடிய மக்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு நிலையிலயா பிஜேவோட இருந்திருக்கிறாங்க? இல்ல, நீண்ட பல வருடங்கள் அவங்க இருந்திருக்கிறாங்க, அந்த இயக்கத்துக்காக பாடுபட்டு இருக்கிறாங்க, அந்த கொள்கைக்காக அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பிரச்சாரம் பண்ணிருக்கிறாங்க. அப்ப இது அவங்க அந்த கொள்கையில உண்மையாளர்களாக அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. பிஜேவா அல்லாவுக்காக அவங்க நேசிச்சிருக்கிறாங்க, பிஜேவால பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறாங்க, பிஜேவாக வளர்க்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு காட்டக்கூடிய ஹதீஸ் அப்படியா இருக்குது? அப்ப நீங்க என்ன செய்யணும், மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அன்பான சகோதரர்களே, அடுத்து ஹிசாம் எம்எஸ்சி அவர்கள், என்னதான் டிஎன்டிஜேயில் ஒருவர் கல்வியாளராக இருந்தாலும், டிஎன்டிஜே உடைய கொள்கையை பிரச்சாரம் செய்தாலும், அவர் கடைசியில இந்த கொள்கையை விட்டு வழிகேட்டுக்கு போவாரு அப்படின்னு நபிசல்லாதவங்களே சொல்லியிருக்கிறாங்களாம். எந்த அளவுக்கு இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக ஹதீஸையும் இயக்க சிந்தனையையும் கலந்து அடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அவர் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்,
சொல்றாங்க. அப்ப யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் யாரு கொள்கையில இருக்கிறாங்கன்றதான் பாக்கணுமே தவிர, நடுவுல அவர் வழிதவறி போனதுனால இதை வைத்து நம்ம ஒன்னும் செய்ய முடியாது. என்னதான் சொர்க்கத்துக்கு நெருக்கத்துக்குரிய ஒரு காரியத்தை செஞ்சாலும் கடைசி நேரத்தில் ஒரு செயலை செய்யறதுனால அவரும் நரகவாசியா போறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த செயலை நாங்க என்ன எப்படி பாக்கணும் என்று சொன்னால், இவ்வளவு காலம் என்னதான் இந்த ஜமாத்துல இருந்தாலும், என்னதான் கல்வியாளராக இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்தாலும், கடைசி நேரத்தில் எடுத்த ஒரு முடிவின் காரணத்தினால, சரியான குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமான ஒரு முடிவை எடுக்காத காரணத்தினால வழி தவறி போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்றதை ரசூலுல்லாஹ் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க.
நபிசல்லாஸ் அவங்க சொல்றாங்க, உங்களில் ஒருவர் சொர்க்கவாசிகளுடைய செயலை செய்து கொண்டிருப்பார், சொர்க்கத்துக்கும் அவருக்கும் ஒரு ஜான் இடத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது, அந்த அளவுக்கு சுவனத்தை நெருங்கி விடுவார். ஆனால் இறுதியில் அவர் நரகவாசி செய்யக்கூடிய காரியத்தை செய்து விடுவார், எனவே அவர் நரகத்தில் சென்று விடுவார். இந்த செய்தியை சொல்லி பார்த்தீர்களா, ஒரு மனுஷன் சொர்க்கவாசியா இருக்கிறான், சொர்க்கவாசிகள் செய்யற காரியத்தை செய்யறான், ஆனா கடைசியில் அவன் நரகவாசி காரியத்தை செஞ்சு அவன் நரகவாசியா மாறுகிறானா இல்லையா? அது மாதிரிதான் எங்க ஜமாத்துல பிரச்சாரர்களாக இருந்தாலும் கல்வியாளர்களாக இருந்தாலும் கடைசியில் அவங்க என்ன செய்யறாங்க, வழிகட்டுக்கு போயிறாங்கிற அடிப்படையில் இந்த செய்தி அவங்க சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்மையில இந்த செய்தியில டிஎன்டிஜே ஜமாத்தை விட்டு ஒரு ஆள் வெளியே போயிட்டு அவருடைய கடைசி இறுதி முடிவு கெட்டதா போயிருது அப்படி எதுவும் இருக்கிறதா? அப்படி எதுவும் கிடையாது. அங்க நபிசல்லாசவங்க என்ன சொல்றாங்க, தி அமலி அகலின் நார், நரகவாசிகள் செய்யற காரியத்தை செஞ்சு அவன் என்ன செய்வான், வழிகட்டுக்கு போவான், நரகவாசியா இறுதியில மாறுவான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். நரகவாசி செய்யற காரியத்தை நாங்களா செய்யறோம், பிஜே தான் செய்யறாரு, இந்த ஹிசாம் எம்ஏசி நீங்க தான் அறியாம செய்து கொண்டிருக்கிறீர்கள், டிஎன்டிஜில உள்ள சில சகோதரர்கள் தான் அறியாம நீங்க அதை என்ன செய்யறீங்க, செய்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன நரகவாசிகள் செய்யக்கூடிய காரியம் அது என்ன? நபிசல்லாசனுடைய ஹதீஸ்களை மறுக்கிறது, அந்த நபிமொழிகளுக்கு எதிராக வாயடிக்கிறது. யார் நமக்கு குரானையும் ஹதீஸ்களையும் பாதுகாத்து கொடுத்தாங்களோ அதே மக்கள் இதெல்லாம் நபி அவர்கள் சொன்னது அப்படின்னு சாட்சி சொல்றாங்க, ஒன்றுபட்டு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஹதீஸ்களை எல்லாம் இணை வைப்பு சிறுக்கு, அதை நம்ப கூடாதுன்னு சொல்லி நபிசல்லாசனுடைய ஹதீஸ்களுக்கு எதிராக பேசிக்கொண்டு இருக்கிறீங்களே, அப்ப இது நரகவாசிகளுடைய செயலா, இது கெட்ட செய்யலாம், அல்லது அந்த ஹதீஸ்கள் எல்லாம் மறுக்காதீங்க, நமக்கு யாரு குரானையும் சுன்னாவையும் கொடுத்தாங்களோ அவங்க தாங்க இதெல்லாம் சரியான செய்தின்னு சொல்லி இருக்கிறாங்க, அதுல எந்த குறையும் இல்லை, எங்க உங்களுடைய சிந்தனை தான் குறை இருக்கிறது. நபிகளாருடைய ஹதீஸ்களை நம்பரும் நம்ம சொல்றோம், இதுதானே அவங்களுக்கு நமக்கு உள்ள பிரச்சனை. அப்ப இது நரகவாசிகளுடைய செயலா, ரெண்டுல எது நரகவாசிகளுடைய செயல், ரெண்டுல எது வழிகேடு என்பதை நீங்க என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்க வேண்டும் சகோதரர்களே.
அன்பான சகோதரர்களே, சகோதரர் பிஜே உடைய ஹதீஸ் மறுப்பு கொள்கையிலிருந்து மக்கள் சிந்திக்கக்கூடிய ஆய்வாளர்கள், கல்வியாளர்கள், அந்த இயக்கத்துக்காக பாடுபட்டவர்கள், அவரோடு இருந்து ஒத்துழைத்தவர்கள் இது வழிகேடு என்று தெரிந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நியாயப்படுத்துவதற்காக ஹிஷாம் எம்ஏசி அவர்கள் இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியையும் தவறான இடத்திலே தவறான முறையிலே அவர் பொருத்துகிறார். அபு தாலிப் இஸ்லாத்துக்காண்டி எவ்வளவு தொண்டாற்றினார், இஸ்லாத்துக்காக எவ்வளவு பாடுபட்டார், எவ்வளவு பண்பாளராக இருந்தார், ஆனால் அவருக்கு நேர்வழி கிடைத்ததா, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா? அதனாலதான் இஸ்லாத்துக்காக பாடுபட்டவங்க நேர்வழியில் இருக்கிறவங்க யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கடைசி வரைக்கும் இந்த ஜமாத்துல இருக்க மாட்டாங்க, சில நேரங்களில் அவங்க வழிகட்டு கூட போயிருவாங்க என்று பிஜேவுடைய அந்த வழிகேட்டை நியாயப்படுத்துவதற்காக அபு தாலிபை எப்படி ஒசத்துறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஜே லெவலுக்கு இவங்க தாழ்த்தினாங்க முதல் ஹதீஸ்ல. இப்ப என்ன பண்றாங்க, அபு தாலிபை
அவருடைய நிலையை தாண்டி அபுதாலிபை உங்க வசத்தி கொண்டு வர்றதை நம்ம பாக்கிறோம். என்ன, அபுதாலிப் இஸ்லாத்துக்காண்டி பாடுபட்டாரா, இஸ்லாத்துக்காக தொண்டாற்றினாரா, அப்படிப்பட்டவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம போய்விட்டாரா?
கொடுக்க முடியாது. நான் கேட்கிறேன், அபுதாலிப் அவர்கள் எவ்வளவு நல்ல, அவர் நல்லவர் தானே, அவர் வந்து இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபட்டவர் தானே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு ஒத்துழைப்பாக இருந்தார், அப்ப இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி அவ்வளவு ஒத்துழைப்பு செய்த மனிதர், அவருக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்தானா? ரசூலுல்லாஹ் கூட ஆசைப்பட்ட.
ஆனா ஹதீஸ் அப்படியா இருக்குது, அபுதாலிப் இஸ்லாத்துக்காண்டி பாடுபட்டாரா, இஸ்லாமிய கொள்கைக்காக அவர் தொண்டாற்றினாரா, அவரால் இஸ்லாத்துக்கு நன்மை ஏற்பட்டதா என்பதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். என்ன செய்தியை சொல்றாருன்னா, முஸ்லீம்ல ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்காரு, அதை தான் அவர் குறிப்பிடுகிறார். ஆனா நீங்க ஒரு உண்மையை புரியணும், அபுதாலிப் இஸ்லாத்துக்காக அவர் தொண்டாற்றவே இல்லை, அவர் இஸ்லாத்துக்காக பாடுபடவே இல்லை. அவர் நபிசல்லாசவங்களை காபிர்கள் அடிக்க விடாம, குறைசிகள் நபிசல்லாசவங்களை தாக்க விடாம அவர் பாதுகாத்தார். அதுக்கு இஸ்லாத்து மேல உள்ள அன்பா காரணம்? அந்த அன்பு கிடையாது. இஸ்லாத்து மேல ஏதோ நம்பிக்கை வச்சு அது மேல உள்ள அன்புனால இஸ்லாத்துக்கு தொண்டாற்றணும், இஸ்லாத்துக்கு நம்ம எல்லாம் பாடுபடணும், நபிய பாதுகாக்கணும், இப்படி அவர் பாதுகாத்தாரு. அவருடைய தம்பி மகன் நபிசல்லாசவங்க தம்பி மகன்கிறனாலதான், அந்த உறவுக்காக தான், நபி மேல உள்ள அந்த உறவு பாசத்துக்காக தான் அபுதாலிப் நபி அவர்களுக்கு என்ன செஞ்சாரு, பாதுகாப்பு கொடுத்தாரே தவிர, நபி அவர்கள் சொன்ன கொள்கைக்காக நபி அவர்கள் அவர் பாதுகாக்கல, லா இலா இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவுக்காக அவர் பாதுகாக்கல. இது தெளிவாவே ஹதீஸ்ல வருது. அபுதாலிப் அவர்கள் உங்களுக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறார்கள், என்ன நன்மை? இன்னஹு கான யஹூதுக வ யஹலிபுலக, உங்களை அவர் பாதுகாத்தார், உங்களுக்காக அவர் கோபப்பட்டாரு. அப்ப உறவுக்காகத்தான் அவருடைய கோபம் நபி அவர்களுக்கு வழங்கிய பாதுகாப்பெல்லாம். அவர் உண்மையிலே இஸ்லாத்துக்காக தொண்டாற்றக்கூடியவராக அது அவருடைய நோக்கமாக இருந்திருந்தால் அவர் என்ன பண்ணிருப்பாரு? எவ்வளவோ சஹாபாக்கள் மக்காவில் கஷ்டப்பட்டாங்கல்ல, காபிர்களால் துன்புறுத்தப்பட்டாங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்து பாதுகாப்பு கொடுத்திருப்பாரு. அப்ப மத்தவங்களுக்கெல்லாம் அவர் பாதுகாப்பு கொடுக்கல, நபி சொல்லாசவங்களுக்கு மட்டும் என்ன செஞ்சாரு, பாதுகாப்பு கொடுத்தார். ஏன்? அந்த உறவுங்கிறனாலதான். அதுதான் காரணமே தவிர வேற கொள்கை ரீதியில எந்த வகையான காரணமும் கிடையாதுங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரியணும். எனவே தேவையில்லாம உங்களுடைய வழிகட்ட நியாயப்படுத்துறதுக்காக அபுதாலிப கொண்டு வந்து இஸ்லாத்துடைய தியாகியாக நீ என்ன செய்ய வேண்டாம், காட்ட வேண்டாம். அவர் இஸ்லாத்துக்காக தொண்டாற்றுங்கிற அடிப்படையில் அவர் நபியவர்களுக்கு உதவி செஞ்சிருந்தா அவர் காஃபிர மௌத்தா போயிருக்க மாட்டார். அவர் கலிமாவை ஏத்திருப்பார், இஸ்லாத்தை விசுவாசிச்சிருப்பார். அது அவருடைய நோக்கம் இல்லை. அவர் முழுக்க முழுக்க குஃபருடைய கொள்கையில் தான் இருந்தார் என்பது தெளிவாக ஹதீஸ்களில் இருக்கிறது. எனவே ஹதீஸ்களை பிரித்து தலைவருக்கு வக்காலத்துக்கு வாங்குவதற்காக இசாம் எம்ஏசி அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க செய்யாதீங்க. நீங்க சொல்றீங்களே கேவல, ஏன் இப்படி கேவலப்படணும் கேவலப்படணும்னு, கேவலத்தையும் கண்ணியத்தையும் கொடுக்கறமா அல்ல. இப்ப நீங்க யோசிச்சு பாக்கணும், ஹதீசுகள்ல நீங்க தலைவருடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்காக இவ்வளவு தில்லுமுள்ளு செய்றீங்களே, ஹதீஸ் எல்லாம் புரட்டுறீங்களே, மாத்துறீங்களே, அப்ப இது உங்களுக்கு கண்ணியமா கேவலமா என்பதை நீங்க யோசிச்சு பாக்கணும். அன்பான சகோதரர்களே, சகோதரர் ஹிசாம் எம்ஏசி அவர்கள் பிஜி அவர்களுடைய தவறான நிலைப்பாட்டை நியாயப்படுத்தி மக்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக அவர் பொருத்தமில்லாத செய்திகளை எல்லாம் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார். அதுல ஒரு விஷயம்தான், இந்த ஜமாத்திலே ஹாமித் பக்கிரி அவர்கள் இருந்தார்கள், அவர் எவ்வளவு பெரிய கல்வியாளர் தெரியுமா, எப்படியெல்லாம் இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்தார் தெரியுமா? இன்றைக்கு அவரே எங்கள்கிட்ட இல்ல, அவர் கபூர் வழிபாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாரு, பல தவறான கொள்கையில போய் சேர்ந்துட்டாரு. அப்ப இதெல்லாம் வந்து ஆதாரமாகுமா? பிஜே கூட இருந்தவர் தான் இன்னைக்கு எப்படி ஆயிட்டாரு? அது மாதிரிதான் இன்னைக்கு ஃபர்தானு, நாம இந்த சனா எம்ஐசி, இப்படி இன்னும் நிறைய சாதாத், சிலாபத்தை சார்ந்த சதாத், இது போன்ற பல சகோதரர்கள் இது போன்ற மாதிரி ஒரு நிலையில் உள்ளவர்கள் என்ற ஒரு பொய்யான தோற்றத்தை ஹிசாம் எம்ஐசி ஏற்படுத்துகிறார்.
இன்னும் சொல்ல போனால், இதற்கு முன்னாடி தௌஹீத் ஜமாத்துடைய தலைவராக யார் இருந்தாரு? ஆரம்ப காலத்தில் ஹாமித் பக்ரி அவர்கள் தலைவராக இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் திறமசாலி இல்லையா? அவர் திறமசாலிதான். எந்த அளவுக்கு திறமசாலின்னு சொன்னா, அவர் வந்து தனியாக தௌஹீத் ஜமாத்துல தனியாக அவர் விவாத களங்களை சந்தித்தவர். ஏற்கனவே எப்படி மதுஹபு சம்பந்தமான விவாதங்கள் அவர் தனியாக சந்தித்திருக்கிறார். அப்ப விவாதம் பண்ணவர் தான், திறமசாலிதான். அவர் இந்த ஜமாத்தை விட்டு போனாரு, அவருடைய நிலைமை என்ன? இன்றைக்கு அவுளியாக்களை கும்பிடணும், பிணத்தவனங்களும், தர்காக்கள்ல கும்பிடணும், கையேந்தனும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சாரம் பண்றாரு. அப்ப அவர் சொல்லக்கூடிய கொள்கையை சரிகாணலாமா இந்த ஜமாத்தை விட்டு?
ஆனா இவருக்கு நாம் ஒன்றை சொல்கிறோம், சகோதரர் பிஜி அவர்களை விட்டு எத்தனை பேர் வெளியே வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் வெளியே வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பேர்கள்லாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஆனா யாரையாவது நம்ம சுட்டி காட்டணுமா? சுட்டி காட்டி மக்களை நீங்க சிந்திக்கணும், உங்களுடைய கருத்துக்களை நீங்க மீளாய்வு செய்யணும், பிஜே சொல்லக்கூடிய ஹதீஸுக்கு எதிரான சிந்தனைகளை நீங்க மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு சொல்லி வேறு யாருடைய வெளியேறுதலையாவது நம்ம காரணமாக சொன்னோமா? அந்த ஜமாத்துல இருந்து வேறு யாரோ எத்தனை பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம சொன்னோமா? அதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை. ஏன்? அவர்களுடைய வெளியேறுதல் எல்லாம் இந்த கொள்கைக்காக கிடையாது. இந்த கொள்கைக்காக வெளியேறினாங்க. ஹாமித் பக்ரியா இருக்கட்டும், ஹாமித் பக்ரி இந்த கொள்கைக்காக அந்த ஜமாத்தை விட்டு வெளியே வந்தாரு. அவர் கொள்கைக்காக வரவே இல்லை, அவருக்கு வேறு வகையான ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையினால வெளியே வந்து அதுக்கப்புறம் அவரு பல வகையான கொள்கைக்கு போனாருங்கிறத பாக்கிறோம். ஆனா நானாக இருக்கட்டும், என்ன ஃபர்சான் மௌலவியாக இருக்கட்டும், சனா எம்எஸ்சியாக இருக்கட்டும், சிலாபம் சதாத்தாக இருக்கட்டும், இன்னும் தமிழகத்தில் உள்ள பல சகோதரர்களாக இருக்கட்டும், இலங்கையில் உள்ள சில தாயிகளாக இருக்கட்டும், நாங்களா கொள்கையை சொல்லிட்டு தான் நாங்க வந்திருக்கிறோம். இன்னும் ஹாமித் பக்ரிய வந்து நீங்க விளக்குனீங்க, ஹாமித் பக்ரிய சொல்றீங்களே, ஹாமித் பக்ரிய நீங்க விளக்கி விட்டீங்க, உங்க ஜமாத்துல இருந்து நீங்க விளக்குனீங்க. ஆனா நாங்களெல்லாம் இந்த ஹதீஸுகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, அதை நம்பணும் என்று மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய நாங்கள்லாம், நீங்க எங்களை விளக்கல, நாங்க உங்களை விளக்கி வச்சுட்டு வந்திருக்கிறோம். நீங்க எனக்கு தேவையில்லை, உங்களுடைய கொள்கை எனக்கு தேவையானுடைய ஜமாத் எனக்கு தேவையில்லை என்று உங்களை நாங்கள் விளக்கி வைத்து விட்டு நாங்க வெளியேறி இருக்கிறோம், எங்களை நீங்க வெளியேற்றல. அப்ப இதுவும் ஹாமித் பக்கீரியுடைய நிலையும் ஒன்னா என்பதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். இன்னும் ஹாமித் பக்கீரியை பொறுத்தவரை அவர் எப்படி இருந்தார் என்பதை அவரே தெளிவா சொல்லியிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு மனிதரோடு இருந்தேன், அவர் வெள்ளையை கருப்பு என்று சொன்னார், நானும் அப்படி கருப்பு என்று சொன்னேன், அவர் கருப்பை வெள்ளை என்று சொன்னார், நானும் அப்படி சொன்னேன். அப்ப அவர் பிஜேவோட எப்படி இருந்திருக்காருனா, பிஜே மேல உள்ள பக்தியில இருந்திருக்காருங்கிறத அவரே என்ன செய்யறாரு, ஒப்புக்கொள்கிறார். அப்ப இப்படிப்பட்டவர் கொள்கைக்காக வராம ஏதோ சில நிர்வாக பிரச்சனை இந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல தான் அவர் வெளியே வர்றாரு. ஆனா நாங்களாம் வந்து அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில உள்ளவர்களா என்பதை யோசிச்சு பார்க்கணும். நாங்க பிஜேவோட இருந்த காலகட்டத்திலே பிஜேவை நாங்க தக்லீது செய்யல, அப்படி தக்லீது செய்யாம இருந்ததுனாலதான் நாங்க சுயமா ஆய்வு பண்ணி அவருடைய கொள்கையை தப்புங்கிறத நாங்க உணர்ந்திருக்கிறோம். அவரு வெள்ளை எதை கருப்புன்னு சொல்றாரு, வெள்ளையப்புறம் கருப்புன்னு சொன்னா நம்ம கருப்புன்னு சொல்லணும், அவர் கருப்பையெல்லாம் வெள்ளன்னு சொன்னா நம்ம வெள்ளன்னு சொல்லணுங்கிற கொள்கையில நாங்க இருக்கல. அப்படி இருந்திருந்தா நாங்க இந்த கொள்கையை விட்டு நாங்க வந்திருக்கவே மாட்டோம். அப்ப என்ன செய்யக்கூடாது? ஹாமித் பக்ரி ஒருவரை உதாரணம் காட்டி இந்த மாதிரி கொள்கைக்காக வந்த மக்களை எல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, அவரை போன்றவர்கள் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை.
அடுத்த அன்பான சகோதரர்களே, மக்களில் பெரும்பாலானோர் எது சரி எது தவறு என்பதை சில நேரங்களில் பிரித்து பார்க்காமல், அதிகாரம் மிகைத்த காரணத்தால் சில நேரங்களில் ஒரு கருத்தை விளங்காமல் ஏற்றுக்கொள்வார்கள், பிறகு அதை விளங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்ம ஒரு செய்தியை நம்ம சுட்டிக்காட்டினோம். மக்கா வெற்றியின் போது சஹாபாக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க. பிறகு அவங்க வரும்போது இஸ்லாத்தை நேரடியாக தெளிவாக புரிஞ்சு வராட்டினாலும் பிறகு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன செஞ்சோம், இதற்கு சான்றாக நம்ம சுட்டி காட்டினோம். சகோதரர் பிஜே இந்த நம்ம சொன்ன செய்தி, இந்த சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு விளங்காம வந்தாங்க, அது பின்னாடி இஸ்லாத்தை விளங்கிட்டாங்கிறது எல்லா சஹாபாக்களுக்கும் நம்ம சொல்லல. ஆரம்பத்தில் உள்ள உமர் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு அந்த சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், அது மாதிரி இன்னைக்கு நமக்கு மார்க்கத்தை எல்லாம் எடுத்து சொன்ன அந்த சஹாபாக்கள் விஷயத்தில் இந்த கருத்தை நம்ம சொல்லல. மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்துக்கு வந்தவங்க யாரு? அவங்கெல்லாம் வந்து இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நபி அவர்களோடு நெருங்கி பழகாமல் இருந்த கிராமப்புற வாசிகள், அவங்க விஷயத்துல தான் நம்ம இதை சொன்னோம். இதை சொன்னோனையுமே இந்த ஹிசாம் எம்ஏசியின் மூலம் சகோதரர் பிஜே என்ன செய்கிறார் என்றால், நமக்கு எதிராக மக்களை தூண்டி விடுகிறார். நியாயமா தூண்டிவிட்டா பிரச்சனை இல்ல, தவறா இருந்தா தவறுன்னு ஒப்புக்கொண்டோம். ஆனா தவறான அடிப்படையில அவருடைய வாதங்களை வைக்கிறார். நடுநிலையாளர்கள் நடுநிலையாளர்கள் சொல்லிக்கொண்டு நாங்க சஹாபாக்கள் விஷயத்துல ஒன்று ரெண்டு கருத்துக்களை சொன்னா நாங்க சஹாபாக்களை இழிவுபடுத்திட்டோம் கேவலப்படுத்திட்டோம்னு எங்களை நீங்க விமர்சனம் பண்றீங்களே, இப்ப அப்பாஸ் அலி என்ன பண்ணிருக்கிறாரு, சஹாபாக்கள் விளங்காம வந்தாங்க அப்படின்ட்டு சொல்றாரு, அப்ப அவரை நீங்க விமர்சனம் பண்ணுவீங்களா என்று அந்த மக்கள் நமக்கு எதிராக விமர்சனம் செய்யணும் என்று இவர் எதிர்பார்த்து ஒரு கேள்வியை வைக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
பார்க்கலாம். அப்ப நான் கேட்கிறேன், இந்த நடுநிலவாதி நடுநிலவாதின்னு ஒரு கூட்டம் சுத்தி கொண்டிருக்கிறாங்களே, இவர்களுக்கு நான் கேட்க ஆசைப்படுறது என்னன்னு சொன்னா, சஹாபாக்களை பார்த்து இவர் என்ன சொல்றாரு, இந்த இஸ்லாத்துக்குள்ள இணைஞ்சு கொண்டவர்கள் விளங்காம வந்து சேர்ந்தாங்களா, விளங்காம இந்த கொள்கைக்குள்ள மக்கா வெற்றியின் போது மார்க்கத்தை விளங்காம தான் இந்த கொள்கைக்குள்ள வந்து சேர்ந்ததா சொல்றாரு. இதே வார்த்தையை நாங்க சொல்லியிருந்தா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா? சஹாபாக்கள் விளங்காம இஸ்லாத்துக்கு வந்ததா சொல்லிட்டார்கள், சஹாபாக்கள் விளங்காமல் இந்த கொள்கைக்குள்ள இணைந்ததாக சொல்லிவிட்டார்கள் என்று நம்மை தாறுமாறா விமர்சனம் செய்வீர்களே. அப்பா சலிக்கு இதை சொன்னீங்களா? கிடையாது. போலியானவர்கள் தான் பொய்யாக தன்னை நடுநிலைவாதின்னு சொல்றாங்களே தவிர இவர்கள் எல்லாம் சத்தியத்துக்கு எதிரான.
நீங்க சஹாபாக்கள் விஷயத்துல செய்யற குழப்பமும் நான் சஹாபாக்கள் விஷயத்துல சொன்ன கருத்து ரெண்டு ஒன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன செய்தி இருக்குது, குரான்லயும் இருக்கிறது, வரலாறுகள்ல ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கிறது. குரான்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? 49வது அத்தியாயம் 14வது வசனம், காலத்தில் அஹ்ராபு ஆமன்னா, கிராமத்துல உள்ளவங்க இருக்கிறாங்களே இந்த அரபுகள், கிராமவாசி கிராமப்புறவாசிகள், இவங்க சொல்றாங்க நாங்களாம் ஈமான் கொண்டுட்டோம்னு சொல்றாங்க. வலா குல்லம் தூமினு, நீங்களா நம்பல நபியை நீங்க சொல்லுங்க, நீங்களா ஈமான் கொள்ளல. வலாக்கின் கூலு அசலம்னா, நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொல்லுங்கள். வளம்மா எது கொழில் ஈமானும் கொலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்கள்ல ஈமான் ஒன்னும் போகல, நீங்க சும்மா கட்டுப்பட்டுட்டீங்க. அதிகாரம் மிகைத்த காரணத்தால் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, கட்டுப்பட்டுட்டீங்களே தவிர உங்க உள்ளங்கள்ல ஈமான் என்ன செய்யல, இன்னும் போகல அப்படின்னு அந்த கிராமப்புறவாசிகளை பத்தி அல்லாஹ் சொல்றத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மாதிரியான மக்கள் இருந்திருக்காங்க அல்லாவே குரான்ல சொல்றார். ஏன்னா இந்த அதிகாரம் நபியவருடைய அதிகாரம் மிகைத்த காரணத்தால் நபியவர்களுக்கு கட்டுப்பட்டார்களே தவிர ஈமானை சரியாக புரியாமல் அந்த நிலையில இருந்திருக்காங்க என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மாதிரி வரலாறு நூல்களையும் சரியான கொள்கையில இருந்த இமாம்கள் இந்த தகவல்களை பதிவு பண்ணி இருக்கிறாங்க. அல் பிதாயா வன் நிஹாயா இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூல்ல அவங்க சொல்றாங்க பாருங்க, ஃபலம்மா புதியத் மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு குறைசிகள் பணிந்த போது அரபுகள் எல்லாம் அறிந்து விட்டார்கள், அன்னஹும் லா தாக்கத்தலஹும் பி ஹர்பி ரசூலில்லாஹி வலா அதாவதிஹி, இனிமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நம்ம என்ன செய்ய முடியாது, சண்டை போட முடியாது, அவரை பகைத்துக் கொண்டு இருக்க நமக்கு சக்தி இல்லை என்பதை அரபுகள் புரிந்து விட்டார்கள். ஃபதஹலு ஃபீதீனில்லா, எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவங்க நுழைந்து விட்டார்கள். அப்ப இப்படி யாரு கூட்டம் கூட்டமா நுழைஞ்சாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் என்ன, நபி அவர்களோட இனிமே நம்ம மோதி மோதி பார்த்தாங்க, அதான் நடந்துச்சு. இந்த ஹந்தக் போர்க்களம், அது மாதிரி ஹுனைன் போர்க்களம், எல்லா அரபுகளும் சேர்ந்துகிட்ட எல்லாம் போர் செஞ்சதெல்லாம் நடந்தது. அவ்வளவும் போரிட்டு மோதி பார்த்துட்டு முடியலன்னு என்ன செஞ்சாங்க அந்த கிராமப்புறவாசிகள்லாம், சரி இனி கட்டுப்படுறத தவிர வேற வழி இல்லைன்னு என்ன செஞ்சாங்க, கட்டுப்பட்டாங்க. இப்படித்தான் மக்கா வெற்றியின் போது கூட்டம் கூட்டமாக அரபுகள் வந்தாங்க அப்படின்னு பிதாயாவன் நிகாயா வரலாற்று நூல்களை இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் இருக்கிற செய்தியை சொல்லியிருக்கிறேன். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, சஹாபாக்கள் விஷயத்துல சொன்னது பூரா அவதூறு பொய், அவங்க ஒன்னு செஞ்சிருக்க, அவங்க ஹதீச இருக்குன்னு சொல்லி இருக்க, ஹதீச இல்லைன்னு சொன்னாங்கன்னு பிஜி அவதூறு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த நபிசல்லாசனுடைய வழிகாட்டல் அடிப்படையில் செஞ்சிருக்கும் போது அதை விதரத்தா செஞ்சாங்க, மார்க்கத்துல குழப்பம் ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லி எவ்வளவு அவதூறுகளையும் பொய்களையும் சகோதரர் பிஜே சொல்லிக்கொண்டு இப்ப வரைக்கும் என்ன பண்றாரு, அவரு அதுல உறுதியா இருக்கிறாரு, அதுல அவர் எந்த மாற்று கருத்தும் தெரிவிக்கல, அதுல திருந்தின பாடு இல்ல. ஆனா நான் சொன்னது சகாபாக்கள் இழிவுபடுத்துறதா? நான் சகா சொல்லும் போதே சகாபாக்களை கண்ணியப்படுத்துற மாதிரி தானே நான் சொல்லி இருக்கிறேன். என்ன அவங்களா விளங்காம வந்தாங்கன்னு நான் சொன்னேன், அது மட்டும் சொல்லலையே, விளங்காம வந்தாங்க பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, மார்க்கத்தை விளங்கிக்கிட்டாங்க, அதை நான் சேர்த்து சொல்லியிருக்கேனா இல்லையா? அப்ப இது சகாபாக்களை இழிவுபடுத்துறதா? எல்லாரும் விளங்காம தானே இருந்தாங்க, எத்தனையோ சகாபாக்கள் என்ன ஆரம்பத்துல விளங்காம வந்தாங்க, பிறகு அவங்க தானே மக்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு முன்மாதிரியா மாறி இருக்கிறாங்க. இது சகாபாக்களுடைய வாழ்க்கையில் இருக்கத்தானே செய்யுது. அப்ப ஆரம்பத்துல தப்பு செஞ்சாங்க, பின்னாடி இஸ்லாத்துக்கு நல்ல மாறிக்கிட்டாங்கன்னு சொன்னா இது கண்ணியமா கண்ணிய குறைவா? எது கண்ணிய குறைவு? கடைசி வரைக்கும் விளங்காமே இருந்தாங்கன்னு பிஜே நீங்க சொல்லிட்டு இருக்கிறாரு, அதுதான் கண்ணிய குறைவு. சஹாபாக்களுக்கு குரான் ஒழுங்கா விளங்கல, ஹதீஸ் இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு, சஹாபாக்களுக்கு கூட நான் நல்ல குரான புரிவேன், யாரு இந்த ஹதீஸ்களை மறுத்து ஏற்குமாறா புரியக்கூடிய சகோதரர் பிஜே என்ன சொல்றாரு, சஹாபாக்களோட நான் நல்ல குரான நல்லா விளங்குவேன், சஹாபாக்களோட ஹதீஸ்கள் எனக்கு நல்ல தெரியும், அண்ணன் எப்ப போவான், தின்ன எப்ப காலியாகும் தான் நபிசல்லாஸ் அவங்களை சஹாபாக்கள் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படா இந்த முகமது நபி மூத்தா போவாரு, அவருடைய ஆட்சியை நம்ம பிடிக்கலாம், நபி செத்து போகிறத எதிர்பார்த்தாங்கன்னு சொல்லி இப்ப வரைக்கும் வாய் கூசாம நா கூசாம சொல்லிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி கிரிமினல் கிரிமினல் சொல்லாம, யாரு சஹாபாக்களை கிரிமினல் கிரிமினல் சொல்லாம வேற எப்படி சொல்றது அப்படின்னு சஹாபாக்களை இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கிறத பாக்கிறோம். நபி அவர்கள் உமர் அலியில் உங்களை சொன்னாங்க அவர் குழப்பத்தை அடைக்கக்கூடிய வாசல் சொன்னாங்க, ஆனா அந்த உமர் அலியில் உங்களை பார்த்து பிஜே அவர் தான் குழப்பத்துடைய வாசல்னு, அவர் தான் பித்னா நபி அவருடைய மௌத்துல பித்னா பண்ணாரு, குழப்பவாதம் பண்ணாரு, அப்படின்னு சொல்றதை நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மாதிரியான அவதூறுகளை எல்லாம் இப்ப வரைக்கும் சஹாபாக்கள் விஷயத்தை சொல்லி சஹாபாக்கள் முருத்தது இருக்கிறாங்க. அவுது பில்லா, எப்படி நம்மளா பல சகாபாக்கள் முருத்ததா இருப்பாங்களா, பல சகாபாக்கள் முருத்ததா இருப்பாங்களா, அது யாரும் நமக்கு தெரியாதா, அது யாரு கூட இருக்கலாம், ஹதீஸ்ல கூட அந்த முருத்தது வருவாங்களா, இப்படி எல்லாம் சகாபாக்களை பேசி கேவலப்படுத்தி அவதூறு சொல்லி கொண்டிருக்கிறாரு சகோதரர் பிஜே. இதை நியாயப்படுத்துறதுக்கு என்ன, நம்மகிட்ட ஒரு வார்த்தை வந்தோம்னா அதை பிடித்துக்கொண்டு நியாயப்படுத்துறத பாக்கணும். அப்ப சிந்திக்கக்கூடிய மக்கள் சிந்திச்சு பாக்கணும், நாம சொல்றது உண்மையை சொல்லியிருக்கோம், சகாபாக்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம், ஆனா பிஜே செய்யற வேலைகள் என்னங்கறத யோசிச்சு பாக்கணும். சகாபாக்கள் பிஜே மேல சொன்ன அவதூறுகளுக்கு நம்ம தனியா என்ன செஞ்சிருக்கோம், பட்டியல் போட்டிருக்கிறோம். இஸ்லாம் எம்ஏஎஸ்சி அடிக்கடி நீங்க கேக்குறீங்களே, பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க, இதுக்கு சொல்லுங்க இதுக்கு சொல்லுங்கன்னு, உங்க தலைவர் சகோதரர் பிஜே சஹாபு உஸ்மான் ரலியல்லாஹு மேல, இப்னு உமர் ரலியல்லாஹு மேல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல, ஏன்னா ஒட்டுமொத்த சஹாபாக்கள் மேல என்னென்ன அவதூறுகளை எல்லாம் சொல்லி தொலைச்சிருக்காருங்கிறத ஆதாரங்களோட விளக்கி பல வேறு வீடியோக்கள் வந்திருக்கிறது, அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்களா? பிஜே மட்டும் ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டா கோபம் பொத்துக்கு வருது, அதுக்கு பதில் சொல்லணுங்கிற வெறி வருது. சஹாபாக்கள் மேல இந்த குரானையும் சுன்னாவையும் பாதுகாத்து கொடுத்த அந்த நல்ல மக்கள் மேல, நபியவர்களை வலுப்படுத்தி மார்க்கத்துக்காக ரத்தத்தை சிந்தி அந்த மக்கள் மேல கண்ணிய குறைவாக பேசி அவதூறுகளை சொல்லி பல பேருடைய உள்ளத்துல நஞ்ச விசத்து விதைச்சு பால்படுத்தி இருக்கிறாரு, அதுக்கு நம்ம பதில் சொல்லி இருக்கிறோம். இதுக்கு நீங்க ஏதாவது பதில் சொன்னீங்களா? ஹிசாம் எம்ஏசி சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் நான் உங்களை கேவலப்படுத்துறதுக்காக சொல்லல, பதில் இருந்தா சொல்லுங்க, இல்லையா அப்ப நீங்க அல்லாவுக்கு பயந்து நீங்க திருந்துங்க. இன்னும் ஹிசாம் எம்ஏசியை பொறுத்தவரை நான் சொல்றேன், அவர் ஆய்வு செய்வாரு, திருந்துவாருங்கிற நம்பிக்கை இருக்கு, ஏன்னா அவர் என்னுடைய மாணவர், அவரை பத்தி எனக்கு நல்ல தெரியும். இன்ஷால்லா அவருக்காக நம்ம அல்லாட்ட துவா செய்வோம், அல்லாஹ் அவருக்கு நேர்வழி கொடுப்பான். அது மாதிரி சகோதரர்களே, சகோதரர் பிஜே வந்து இந்த கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வருவதை பத்தி அவர் சொல்லும் போது, ஆரம்பத்துல எங்க ஜமாத்துல கூட தான் என்ன செஞ்சாங்க, ஒன்று ரெண்டு பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அப்புறம் கூட்டம் கூட்டமாக எங்க ஜமாத்துல மக்கள் வந்து இணைய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப எங்க ஜமாத்துலயும் கூட்டம் கூட்டமா மக்கள் இணைகிறாங்களா இல்லையா, அப்ப விளங்கித்தானே அவங்களும் இணைகிறாங்க. சஹாபாக்களை பத்தி நான் சொல்லும் போது பின்னாடி விளங்கிக்கிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேனா, அப்ப பிஜே உடைய ஜமாத்தை பத்தி சொல்லும் போது அவங்க மட்டும் ஏன் விளங்கிக்கிட்டாங்கன்னு நீங்க சொல்லல, கூட்டம் கூட்டமா விளங்காம வர்றாங்கன்னு பிஜே உடைய விஷயத்துல வரும்போது மட்டும் ஏன் இப்படி நீங்க யோசிக்கணும் அப்படின்ட்டு இவரு கேள்வி கேட்கிறார்.
நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த ஜமாத்துக்குள்ள மக்கள் சாறை சாறையாக வரத்தான் செய்கிறார்கள். வரக்கூடியவர்கள் அல்லாஹ் திருமறை குர்ஆன் என்ன சொல்லி காட்டுறான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்தன் நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது, வரஅய்தன் நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, இந்த மக்களை நீங்கள் கூட்டம் கூட்டமாக மக்கள் இந்த கொள்கைக்குள்ள இணைவதை நீங்க பார்ப்பீங்க, فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا. அந்த நேரத்தில் நீங்க இறைவனை துதிங்கள், அவன் வந்து மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், அதிகமா பாவ மன்னிப்பு கேளுங்கள், இறைவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப சத்தியத்துக்கும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்கன்றது அல்லாஹ் சொல்றானே. அப்ப நான் கேட்கிற, எப்படி சஹாபாக்கள் வந்து இந்த கொள்கைக்குள்ள இணைந்து இந்த கொள்கையை விளங்கினார்களோ அதே போல இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்களும் கொள்கையை விளங்கினாங்கன்னு சொல்ல வேண்டியதானே, அதை சொல்றதுக்கு தீரனுக்குது இல்ல. இந்த கொள்கையில
பிஜே விஷயத்துல பிஜே அப்படிதான் சொல்லி வச்சிருக்கிறார், பிஜே சொன்னதுதான் நான் சொன்னேன். பிஜேட்ட கேள்வி கேட்கிறாங்க, உங்க ஜமாத்துல நிறைய பேர் வர்றாங்களே அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டாங்க. அப்ப பிஜே என்ன சொன்னாரு, எங்க ஜமாத்துல நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா அம்புட்டு பேரும் கொள்கையெல்லாம் விளங்கி அதை சரின்னு புரிஞ்சு, அப்படி யாரும் இல்ல, அப்படி ஒன்று ரெண்டு பேர் இருந்தாலும் அதிகமான மக்கள் அப்படி இல்ல. அப்ப அதிகமான மக்கள் எப்படி உங்க ஜமாத்துல இருக்கிறாங்க, அதை பிஜேவே அவர் வெளிப்படுத்துறாரு, அவரே தெரியப்படுத்துறாரு. நாங்க வந்து நேர்மையா இருக்கிறோம், நியாயமா இருக்கிறோம், பல்வேறு நல்ல பணிகளை செய்யறோம், இந்த வெளிப்படையான விஷயத்தை பார்த்துட்டு தான் அதிகமான மக்கள் பெரும்பாலான மக்கள் இந்த ஜமாத்தை நம்பிக்கை கொண்டிருக்காங்களே தவிர நாங்க சொல்லக்கூடிய கொள்கையெல்லாம் அவங்க புரியல நம்பல அத அவங்க தெரிஞ்சு வரல அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை அவர் தான் சொல்லி இருக்கிறார்.
மங்களம் அந்த ஊர்ல இருந்து பைசல்ங்கிற ஒரு சகோதரர் வந்து கேக்குறாரு, இது வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள தேவையான கேள்வி தான் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, தாங்கள் தூய்மையான எண்ணத்தோடு இஸ்லாமிய அழைப்பு பணி செய்து வருவது அனைவரும் அறிந்ததே, இருந்தாலும் தௌஹீது சகோதரர்கள் 95% பேர் தான் தாங்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்களை ஆய்வு செய்து 95% பேர் தாங்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்களை ஆய்வு செய்து பின்பற்றுவது இல்லை, தாங்கள் என்ன சொன்னாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்ற ஊகத்திலும் ஜமாத்தின் உறுப்பினராக இருக்கிறோம் என்ற எண்ணத்திலும் தான் பின்பற்றி வருகிறார்கள். ஐந்து முதல் 10% உள்ள மக்கள் மட்டுமே சுன்னத் ஜமாத்து மௌலவிகள் சொல்லக்கூடிய ஆதாரத்தையும் ஆய்வு செய்கிறார்கள். இது சரியான நடைமுறை கிடையாது. இது பற்றி கிளைதோறும் நடக்கக்கூடிய தர்பியாவில் விளக்கமாக எடுத்துரைக்க முடியுமா? விளக்கமாகவும் அனைவருக்கும் அறிவுரையாகவும் பதில் தரவும் கேட்டிருக்கிறார். அதாவது தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ஜமாத்துல வந்து இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய நிலைமை நாமளே பலமுறை சுட்டிக்காட்டிய ஒரு விஷயம்தான். இங்கே ஜமாத்தில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, குர்ஆன் ஹதீஸ் அப்படி அலட்சி ஆராய்ஞ்சி அவங்க ஷாபி என்ன சொல்றாங்க, ஹனபி என்ன சொல்றாங்க, சுன்னத் ஜமாத் என்ன சொல்றாங்க, தப்லீக் என்ன சொல்றாங்க, அப்படி எல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு நம்ம கருத்தையும் சேர்த்து போட்டு இதான் கரெக்ட் அப்படியே பின்பற்றாங்க. அது ரொம்ப குறைவு தான். அவர் சொல்றபடி அதிகமான பேர் எதனால தௌஹீத் ஜமாத்தை பின்பற்றாங்கன்னு கேட்டா, அவங்க ஆய்வு அளவுக்குலாம் போறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கிறது. அவங்க என்ன பாக்குறாங்க, தௌஹீத் ஜமாத்துல போய் மற்ற அறிஞர்களையும் பாக்குறாங்க, இந்த ஜமாத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கிற மாதிரி சில விஷயங்களை காண்றாங்க. அப்படின்னா இவங்க சொல்றது கரெக்டா இருக்குன்னு கையை தூக்குங்க தூக்குறாங்க, நெஞ்சில கட்டினா கட்டுறாங்க. 90% பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள். 10% பேர் என்ன செய்யறாங்க, அவன் என்ன ஆதாரம் சொல்றான், இவன் என்ன ஆதாரம் சொல்றான், இவன் என்ன ஆதாரம் சொல்றான், கொண்டு வந்து வை அம்புட்டையும் சொல்லி பதில அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி இதெல்லாம் தவறு இதெல்லாம் சரின்னு விளங்கி பின்பற்றக்கூடியவர்களாக ரொம்ப ரொம்ப குறைந்த எண்ணிக்கை தான் இருக்கிறாங்க. இதை மறுக்க இயலாது. ஆனா இது நல்லதா? இது நல்லது கிடையாது. இது நல்லது? கண்ணை மூடிக்கிட்டு தௌஹீத் ஜமாத் சொன்னா சரியா இருக்கும் போறது நல்லதானா? நல்லது கிடையாது. அப்ப மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு நம்ம முயற்சிகளை குறைச்சிட்டோம். வெறும் நம்பிக்கை அடிப்படையிலே தான் போய்கொண்டிருக்கிறோமே தவிர, மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஆய்வு செய்வதற்காக நம்முடைய நேரங்களை நம்ம செலுத்துவது கிடையாது. மற்றவங்களுடைய கருத்துக்களையும் ஆய்வு செய்யணும், இது என்னன்னு கேட்கணும், அது என்னன்னு கேட்கணும், அது ஹதீஸ் கலைனா ஏ டு செட் என்ன உள்ள வரைக்கும் நுழைஞ்சு பார்க்கணும். இதெல்லாம் ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னு சொன்னா ரொம்ப லேசாகி போயிடும். அப்ப அந்த மாதிரியான ஆய்வுகள் செய்வதெல்லாம் இணைஞ்சிருச்சு, ரொம்ப குறைந்து கொண்டு வர்றது உண்மைதான்.
அதுல ஒரு அறிவாளி அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, எஸ்எல்டிஜே டிஎன்டிஜேல அதிகமான மக்கள் இணைகிறாங்களே, எதனால இணைகிறார்கள் என்று கேள்வி கேட்க, அதுக்கு இந்த அறிவாளி பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாருன்னு சொன்னா, இந்த எஸ்எல்டிஜே டிஎன்டிஜேல இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் கொள்கைக்காக வேண்டி இதில் இணையவில்லை. எஸ்எல்டிஜே செய்யக்கூடிய அந்த சமூக பணிகளை பார்த்து, அவர்கள் உரிமைக்காக வேண்டி போராடக்கூடிய அந்த விதங்களை பார்த்து, அதனால ஈர்க்கப்பட்டு தான் இந்த கொள்கையில இருக்கிறார்களே தவிர, இந்த ஜமாத்தில் இருக்கிறார்களே தவிர, கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் இந்த ஜமாத்தில் இல்லை. கொள்கை தெளிவில்லாமல் தான் இதில் இருக்கக்கூடிய கிளை நிர்வாகிகளாக இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கட்டும், அதிகமான மக்கள் இந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. இதனாலதான் இந்த கொள்கைக்குள்ள அதிகமான மக்கள் அவர்களுடைய இந்த சேவைகளை பார்த்து தான் இணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சில காரணங்களை முன்வைக்கிறார். அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு தோலுறுத்து காட்ட போறேன். முதலாவது விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த ஜமாத்துல இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் இந்த ஜமாத்துல இருக்கிறாங்க. எஸ்எல்டிஜியாக இருக்கட்டும், டிஎன்டிஜியாக இருக்கட்டும், அதிகமான மக்கள் இந்த ஜமாத்துக்குள்ள இணைந்திருக்கிறார்கள். எதனால இணைந்திருக்கிறார்கள்? சிலரை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கொள்கை ஈர்க்கப்பட்டு இந்த கொள்கையை சரிகண்டு சிலர் இந்த கொள்கையில இருப்பாங்க. பலரை பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி இந்த கொள்கையை ஆய்வு செய்து இந்த கொள்கையை சரின்றத 100% சரிகண்டு உண்மையிலே இந்த கொள்கையில இந்த ஜமாத்தில் அதிகமான மக்கள் கிடையாது. நாம் செய்யக்கூடிய நல்ல பணிகளை பார்த்து, சமூக சேவைகளை பார்த்து, உரிமைக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை பார்த்து, இவர்களிடத்துலதான் சத்தியம் இருக்கும் என்று சொல்லி ஈர்க்கப்பட்டு தான் இந்த கொள்கையில இருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. தெரியாத ஒரு விஷயத்த நீங்க ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்ச ஒரு விஷயமா? இது நாங்களே இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜமாத்தில் அதிகமான மக்கள் இருக்கிறாங்கன்னா கூட்டம் கூட்டமாக சாரை சாரையாக இந்த ஜமாத்துக்கு வாராங்க. எதுக்கு சாரை சாரையாக எதுக்கு வாராங்க? ஒன்னே நம்முடைய பணிகளை பார்த்து உரிமைக்காக வேண்டி குரல் கொடுக்கிறாங்களே, கொள்கையில உறுதியாக இருக்கிறாங்களே, என்னதான் இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யறாங்களே என்று சொல்லி ஒரு கூட்டம் வராங்க. இன்னொரு சாரார் வராங்க கொள்கையை பார்த்து. இப்படி ரெண்டு வகையானவர்களும் இந்த ஜமாத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே மலக்குமார்களா இருக்கிறாங்க? இல்ல, எல்லாரும் மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த ஜமாத் வந்து ஒரு நபரை தங்கியோ ஒரு குறிப்பிட்ட சாராரை நம்பியோ இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. கொள்கைக்காக வேண்டித்தான் இந்த ஜமாத்தில் இருக்கிறாங்களே தவிர, இவர் பிஜேயால் பயிற்றுவிக்கப்பட்டவர், எனவே இவர் சொல்லக்கூடிய கொள்கை உண்மை என்ற விதத்தில் தக்லீத் செய்யக்கூடியவர்களாக இந்த கொள்கையில யாரும் கிடையாது. அவங்க அவங்களுக்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சொல்லக்கூடிய கொள்கை நியாயமாக இருக்கிறதா? குரான் சுன்ன அடிப்படையில் இவங்க சொல்லக்கூடிய கொள்கை சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்து தான் ஏற்றுக்கொள்வார்களே தவிர, பிஜே சொல்லிட்டாரு, பிஜேயால பயிற்றுவிக்கப்பட்டவர் சொல்லிட்டாரு, டிஎன்டிஜேயால ட்ரைனிங் கொடுக்கப்பட்டவர் இந்த கொள்கையை சொல்றாரு, அதனால் நாங்க இதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடிய நிலைமையில இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய அடிமட்ட உறுப்பினர்கள் கூட கிடையாது என்பதை முதலில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதை இவர் விளங்காம என்ன பண்ணிருக்கிறார், என்ன பண்றாரு சொன்னா, இந்த ஜமாத்துல எல்லாருமே கொள்கைக்காக வேண்டியெல்லாம் வரல, இதை நீங்க சொல்லணும், நாங்களும் அதான சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கொள்கை இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய அதிகமானவர்கள் வந்து கொள்கை எல்லாருமே ஆய்வு செஞ்சு நூத்துக்கு நூறு ஹதீஸ் எல்லாம் எடுத்து பார்த்து ஆய்வு செஞ்சு இது சரியா இல்லையா இப்படி வரக்கூடியவர்கள் குறைவுதான். அதிகமான மக்கள் எப்படி வருவாங்க, நம்முடைய நல்ல பண்புகளை பார்த்து நல்ல செயல்களை பார்த்து இவங்க தான் சமுதாயத்துக்காக வேண்டி குரல் கொடுப்பாங்க என்பதை பார்த்து வரக்கூடியவர்களும் இருப்பார்கள். ரெண்டு சாராருமே இருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கே இப்படி இருக்கும் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த ஜமாத் வந்து ஒரு நபரை தங்கியோ ஒரு குறிப்பிட்ட சாராரை நம்பியோ இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. கொள்கைக்காக வேண்டித்தான் இந்த ஜமாத்தில் இருக்கிறாங்களே தவிர, இவர் பிஜேயால் பயிற்றுவிக்கப்பட்டவர், எனவே இவர் சொல்லக்கூடிய கொள்கை உண்மை என்ற விதத்தில் தக்லீத் செய்யக்கூடியவர்களாக இந்த கொள்கையில யாரும் கிடையாது. அவங்க அவங்களுக்கு குரான் சுன்ன அடிப்படையில சொல்லக்கூடிய கொள்கை நியாயமாக இருக்கிறதா, குரான் சுன்ன அடிப்படையில் இவங்க சொல்லக்கூடிய கொள்கை சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்து தான் ஏற்றுக்கொள்வார்களே தவிர, பிஜே சொல்லிட்டாரு, பிஜேயால பயிற்றுவிக்கப்பட்டவர் சொல்லிட்டாரு, டிஎன்டிஜேயால ட்ரைனிங் கொடுக்கப்பட்டவர் இந்த கொள்கையை சொல்றாரு, அதனால் நாங்க இதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடிய நிலைமையில இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய அடிமட்ட உறுப்பினர்கள் கூட கிடையாது என்பதை முதலில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கிளை மாவட்டத்தை விட்டுருங்க, தலைமை நிர்வாகத்தில் தலைவராக இருந்த ஃபர்சானா இப்படித்தான் இருந்திருக்கிறாரு. என்னன்னு விளப்பம் இல்லாம, ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம, இந்த ஜமாத்துல ஏன் இருக்கிறோம், கொள்கை என்னன்னு கூட தெளிவில்லாம இருந்தான்ற ஒரு நிலையில தானே தலைவரை இருந்திருக்கிறாரு. தலைவரே இப்படி இருக்கும்போது கிளைகள் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் இப்படி இருப்பாங்கன்றது வந்து அதிசயமே கிடையாது, ஆச்சரியமே கிடையாது, இது எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான்.
அப்ப இது என்ன, இப்ப இது கூட்டம் கூட்டமா தௌஹீதுக்கு வர்றதா இது என்பதை நீங்க யோசிச்சு பாக்கணும். சரி, கூட்டம் கூட்டமா உங்க ஜமாத்துக்கு இந்த வசனத்தை வச்ச இதாதா ஜனசுருல்லா அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைவதை காணும் போது நபியே நீ அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவீராக சுதிபாடுவீராக அல்லாஹ் சொல்றான்ல, அந்த வசனத்தை உங்க ஜமாத்துக்கு நீங்க பொறுத்துறீங்கல்ல, உண்மையில அந்த வசனம் என்ன சொல்லுது, அதுதான் உங்க ஜமாத்துல நடக்குதா? அந்த வசனம் என்ன சொல்லுது, அந்த வசனத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொள்கையில சிலை வழிபாட்டில் இருந்தவங்க லாயிலா இல்லல்லா அப்படிங்கிற அந்த கொள்கை என்ன செஞ்சாங்க, நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு மாறினாங்க. முகமது ரசூலுல்லா என்ற கொள்கையை ஏத்துக்கிறாதவங்க முகமது ரசூல்லாங்கிற கொள்கைக்கு மாறினாங்க. அப்ப இந்த வசனத்தை நீங்க பிஜேக்கு பொறுத்தணும்னு சொன்னா, பிஜே என்ன ரசூல்லாவா? சரி, ரசூல்லா செய்யற காரியத்தை அவர் செஞ்சிருக்கணுமா இல்லையா, என்ன செஞ்சிருக்கணும், சகோதரர் பிஜேவுடைய அழைப்பு பணியால் கூட்டம் கூட்டமாக கல்லர்கள் என்ன செய்யணும், தௌஹீத் ஜமாத்துக்கு மாறி இருக்கணும். இந்த கல்லர்கள், பறையர்கள், தேவர்கள், பிள்ளைமார்கள், அது மாதிரி என்னென்ன ஜாதி இருக்கும், இந்துக்களுடைய ஜாதி, அது மாதிரி கிறிஸ்தவர்கள், இவங்களாம் என்ன செய்யணும், அவங்களுடைய ஜாதி எல்லாம் விட்டுட்டு கூட்டத்தை எல்லாம் விட்டு மக்கா வெற்றி எப்ப கூட்டம் கூட்டமா வந்தாங்களே நபியவர்களை நம்புறதுக்கு அந்த மாதிரி வந்திருக்கணும். அப்படி யாராவது வந்தாங்களா? அப்படி ஒண்ணுமே இல்ல. அப்ப எதுக்கு இந்த வசனத்தை கொண்டு போய் பொருத்திக்கிட்டு நபிக்கு அல்லாஹ் சொன்ன சிறப்ப பிஜேக்கு போய் பொருத்துறீங்க? அப்ப என்னன்னு கேட்டா, அவங்க பிஜே தான் நபிங்கிறத வெளிப்படையில சொல்றது இல்ல, ஆனா இந்த வாதங்களை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, நபி என்ன செய்வாரோ அந்த அளவுக்கு பிஜே அவங்க கொண்டு போறதை நீங்க பாக்கலாம். இதாஜா நசுருல்லா நபிக்கு இறங்கின வசனம், ஆனா அது மாதிரிதான் பிஜே பிஜேவுடைய வாதத்தை கேட்டு கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னு சொல்றத பாக்கிறோம். அப்ப இதை நீங்க யோசிச்சு பாக்கணும். சரி, இதையே நீங்க ஏன் சொல்றீங்க, இப்ப உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை என்ன, தௌஹீதா பிரச்சனை இல்ல, தௌஹீத் ஜமாத்துல மக்கள் ஒரு கணிசமான ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க, அதை நம்ம மறுக்கல, ஒரு பெருந்தொகை இருக்கிறது, அதை நம்ம மறுக்கல, அந்த பெருந்தொகை எதனால வந்துச்சு, இப்ப உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையால வந்துச்சா? இப்ப உங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை, தௌஹீத் பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனை, நீங்க ஹதீஸ்களை மறுக்கிறீங்க, புகாரி முஸ்லீம்ல ஹதீஸை மறுத்து ஹதீஸுடைய பாதுகாப்புகளை உடைஞ்சு குரான் வசனங்களுக்கெல்லாம் பிஜே புதுசு புதுசா விளக்கங்களை சொல்லி மூமின்களுடைய வட்டத்தை உடைச்சு அல்லாஹ் உருவாக்கிய வட்டத்தை உடைச்சிட்டு இவர் ஒரு வட்டம் போடுறாரு, அப்ப அது கூடாதுங்கிறது தான் நமக்கு பிரச்சனை. ஹதீஸுகளை மறுக்கிறது தான் நமக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனை. ஆனா இதாஜா நசுரா நீங்க சொல்றீங்களே, உங்க ஜமாத்துக்கு வந்த மக்கள் எல்லாம் இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையை சொல்லியா வந்தாங்க, உங்க ஜமாத்துக்கு இன்னும் இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்கிறீங்க, இந்த ஊர் ஊரா இந்த ஹதீஸ் குரானுக்கு முரண்டா ஹதீஸ மறுக்கணும் இப்படி பிரச்சாரம் பண்ணியா இவ்வளவு மக்கள் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, இந்த கொள்கையை சொல்லி நீங்க இந்த மக்களை கொண்டு வரல, அது எல்லாருக்கும் தெரியும். நீங்க தவஹீதுடைய ஆரம்பத்தில் இந்த ஃபித்னாவை செஞ்சிருந்தீங்கன்னா அப்பவே உங்களுக்கு தோல்வி கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக மக்கள் உங்கள் பக்கம் வந்திருக்க மாட்டாங்க. அல்லாஹ் தவஹீத வேறு ஒரு ஆளை கொண்டு வந்து அதை என்ன செஞ்சிருப்பான், செஞ்சிருப்பான். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, இந்த ஃபித்னாவை அப்பெல்லாம் செய்யல. இந்த ஹதீஸ்களை மறுக்கிறது, குரான் வசனங்களை சுய புத்தியை புகுத்துறது, இஷ்டத்துக்கு குரான் வசனங்களுக்கு புது புது வியாக்கியானங்களை கொடுத்து இருக்கிற நல்ல மக்களை எல்லாம் பாதியாக்கி விடுறது. அப்ப இந்த வேலைகளை ஒரு 4-5 வருடமாக 5-6 வருடங்களாகத்தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க தௌஹீத் சொல்றீங்கன்னா 30 வருடம் நாங்க தௌஹீத பண்ணோம்னு அப்பெல்லாம் இதுவா உங்கள்கிட்ட இருந்துச்சு? மக்கள் அன்னைக்கு வந்தாங்களே, எதை வச்சு வந்தாங்க? இந்த தௌஹீத சொன்னதுக்காகத்தான் வந்தாங்க, தௌஹீதுக்காகத்தான் வந்தாங்க. அப்ப இன்னைக்கு நிறைய மக்கள் உங்க ஜமாத்துல இருக்கிறது எதுக்கு? அந்த தௌஹீதுக்காகத்தான். நீங்க தௌஹீது கருத்துக்களையும் சொல்றீங்க, இந்த சமுதாய பணிகளையும் செய்றீங்க. இதனாலதான் இந்த ஃபித்னா கூட நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. எந்த ஃபித்னா? இன்னைக்கு ஹதீஸ்களை மறுத்து மார்க்கத்துல ஒரு குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, இது கூட சில மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்? அவங்க தௌஹீத சொல்றாங்க, அது மறைக்குது, உங்களை பாதுகாக்குது. அது மாதிரி சமுதாய பணியை செய்யறாங்க, எவ்வளவு நல்ல காரியத்தை செய்யறாங்க. இதுதான் இந்த ஃபித்னா மக்கள்கிட்ட பெரிய அளவுல போகாம உங்களை பாதுகாக்குது. அதனாலதான் நீங்க மாநாடு கூட்டி கூட்டம் கூட்டுறீங்களே, கூட்டம் கூட்டுறது எதுக்கு? இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையை உள்ள சொருகிறனுங்கிறதுக்காகத்தான். ஆனா நீங்க கூப்பிட்டுறீங்களே மாநாடு, அது குரான் மரபுற ஹதீஸ்களை எல்லாம் மறுக்கணும் வாங்கன்னு சொல்லியா நீங்க கூப்பிடுறீங்க? கூப்பிடுற மாநாடு எப்படி? சிறுகொழிப்பு மாநாடுன்னு கூப்பிடுறது, தவஹீத் எழுச்சி மாநாடுன்னு வைக்கிறது, முகமது ரசூலுல்லா மாநாடுன்னு வைக்கிறது. இப்படி வச்சு சைடு வாக்கில் என்ன செய்யறது? ஹதீஸ் மறுப்பு கொள்கையை சொருகி விட்டுறது. ஏன் அப்படி சொருகுனாதான் இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி, என்ன பால்ல ஒரு சொட்டு விஷத்தை கலக்கிற மாதிரி வேலையைத்தான் நீங்க செய்யறீங்க. வெறும் விஷத்தை மட்டும் மக்களுக்கு கொடுத்து பாருங்களேன், அந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையை மட்டும் பிரச்சாரமா அடிப்படையா வச்சு செஞ்சு பாருங்களேன், அப்ப இன்னும் நிறைய மக்கள் வெளியே வருவாங்க. நீங்க செஞ்சு பாருங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இதாஜா நசூருல்லாவை சொல்லி அது எங்க ஜமாத்துக்கு பொருந்தா அது உங்களுக்கு எல்லாம் பொருந்தாது, அப்படிப்பட்டவங்க நீங்க கிடையாது என்பதை நீங்க புரியணும். இன்னும் சகோதரர்களே, நீங்க யோசிச்சு பார்க்கணும், சகோதரர் பிஜே உங்களுடைய கொள்கை எப்படியாவது பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த ஹிசாம் எம்எஸ் என்ன பண்றாரு, வாதங்களை எல்லாம் வைக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கும் அவருக்கும் இப்ப உள்ள பிரச்சனை என்ன? தௌஹீது கிடையாது, மத்த ஹதீஸ்களை நம்புறது கிடையாது, இந்த ஒரு சில நபி மொழிகளை மறுக்கிறது, அகீதா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விளையாடுறது தான் பிரச்சனை. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கொள்கை அவருக்கும் நமக்கும் பிரச்சனையாகி நம்ம வெளியே வந்திருக்கிறோம். உண்மையிலே அவருடைய கொள்கை மிகச்சிருந்துருச்சுன்னா இந்த இதே தலைப்புல பற்றி கூட இந்த தலைப்புல அவர் எத்தனையோ வாதங்களை நடத்தியிருக்கிறார். கோயம்புத்தூர்ல நடத்தினாரு, இலங்கையில கூட சமீபத்தில் நடத்தினாரு, என ஒரு ரமலான் முழுக்க முழுக்க பேசினாரு. அவர் ரமலான் முழுக்க முழுக்க பேசினதுக்கு அப்புறம் தான் நான் வெளியே வந்தேன். என்ன அவரு இலங்கையில இந்த குரானுக்கு ஹதீஸ் முரண்படுறதெல்லாம் மறுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசின விவாதம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த விவாதத்துல கலந்து கொண்டவர் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டார், வெளியே வந்துட்டார். அப்ப தோல்வி யாருக்கு? இராஜா நசுராவை நீங்க சொல்லலாமா? தோல்வி யாருக்கு? உங்களுக்கு தான். அதே நேரத்துல நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, இப்ப நான் வந்திருக்கிறேன் தொடர்ச்சியாக, ஒரு ஆள் கிடையாது, ஒரு ஆளோட நிக்கல. ஹாமித் பக்கீர்னா அவர் ஒரு ஆள், கொள்கைக்காக போகல. ஆனா நாங்க என்ன கொள்கையை சொல்லி வந்தோமோ அது நாளுக்கு நாள் அதிகரிக்குது. அல்லாஹ் நாடினால் இன்னும் அதிகரிக்கும், அல்லாஹ் நாடுவான். ஏன்னா ஹிருக்கல் என்ன கேட்டாரு, முகமது சல்லாஸ் உங்களை பின்பற்றக்கூடியவர் அதிகமாகறாங்களா கூடுறாங்களா குறையறாங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு சத்தியத்துக்கு என்ன பதில் வந்துச்சு? நாளுக்கு நாள் அதிகமாகறாங்க அப்படின்னு பதில் வந்துச்சு. இப்ப இன்னைக்கு என்ன நிலைமை? இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையிலிருந்து மீண்டு அது ஜமாத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அதுவே தன்னுடைய உயிர், என்னுடைய ரத்தம், என்னுடைய உணர்வு, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கற்பனை, அப்படி இருந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு அதை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு ஆள் வர்றாரு, ரெண்டாள் வர்றாரு, மூணாள் வர்றாரு, நாலாள் வர்றாரு, நாளுக்கு நாள் இந்த நம்பர் என்ன செய்யுது? அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அப்ப உங்களுக்கு என்ன இதாஜா நசுருல்லா? சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அது மாதிரி நீங்க யோசிக்கணும். சரி, இதுக்கு மாத்தமா ஏதாவது நடந்திருக்கா? என ஒரு தர்கா சிர்க்குக்கு எதிராக விவாத சகோதரர் பிஜி அவங்க பண்ணிருக்கிறாரு, ஆனா அதுக்கு எதிராக பேசியிருக்கிறார். நிறைய மக்கள் இந்த தர்கா கொள்கையிலிருந்து தௌஹீத் கொள்கைக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்? அதுல சத்தியம் அவர்கிட்ட இருக்குது, அதனால வந்தாங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கை தப்பு அப்படின்னு காலங்காலமா பிரச்சாரம் பண்ணி குரானுக்கு மாத்தமா ஹதீஸ்களை மறுக்கக்கூடாது, அதை இணைச்சுதான் விளங்கணும், சகோதரர் பிஜியுடைய நிலைப்பாடெல்லாம் தவறுன்னு பல வருடம் பிரச்சாரம் பண்ணி இப்படி இருந்த மக்கள் யாராவது பிஜே உடைய வாதத்தை கேட்டு அந்த கொள்கையை விட்டுட்டு, இந்த கொள்கைய, இந்த கொள்கை வேண்டாம், ஹதீஸ் குரானுக்கு முரண்படும், பிஜே சொல்ற வாதம் சரிதான் சொல்லி, இந்த மாதிரியாக பிரச்சாரர்களா இருந்தவங்க, கொள்கையில் இருந்தவங்க யாராவது பிஜேயோட போய் சேர்ந்திருக்கிறாங்களா? ஒரு ஆளை காட்டுங்க. நீங்க அப்படி யாராவது, அவர் எவ்வளவு காலமா அதை பிரச்சாரம் பண்றாரு, எத்தனை வருஷமா, இத்தனை வருஷங்கள்ல அவரை விட்டு நிறைய மக்கள் ஹதீஸ் பக்கம் வந்திருக்கிறாங்க. ஆனா மாற்று கருத்துல இருந்த மக்கள் யாராவது பிஜேயோட போய் சேர்ந்திருக்கிறாங்களா? ஒரு இஸ்மாயில் சலஃபியா இருக்கட்டும், ஏன்னா அன்சார் தப்லீகியா இருக்கட்டும், ஷேக் முஜாஹிதா இருக்கட்டும், எவ்வளவு மக்கள் பிரச்சாரம் பண்றாங்க. இந்த பிரச்சாரத்தினால பிரச்சாரம் பண்ண இந்த மக்கள் யாராவது பிஜேயோட போய் சேர்ந்திருக்கிறாங்களா? அப்படி ஒண்ணுமே கிடையாது. மாறாக என்ன நடந்திருக்கு, இஸ்மாயில் சலஃபி பேச கேட்டு டிஎன்டிஜில இருந்த நான் இங்க விட்டு வந்திருக்கிறேன். என்ன அது மாதிரி பல தாயிகளுடைய பேச கேட்டு ஃபர்தான் மௌலவி, டிஎன்டிஜி இருந்த ஃபர்தான் மௌலவி வந்திருக்கிறார். அப்ப அங்கிருந்துதான் ஆட்கள் கூட இங்க வர்றாங்களே தவிர இங்க இருந்து ஒரு ஆள் கூட அங்க போகல. அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும். விவாதம் விவாதம் சொல்றீங்களே, விவாதம் நீங்க நடத்தி உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கல, அதுல மாற்றத்தை கொடுக்கல, ஆனா விவாதம் பண்ணாம உங்களுடைய பாத்திலான கொள்கைகள்லாம் இப்படி ரூம்ல ஆடும். அன்சார் தப்லீகின்னு என்னென்ன பேசுனீங்க, அவங்களா அப்படி ஆட போய் தான் இன்னைக்கு இந்த மாற்றம் வந்திருக்கிறது. விவாதம் தேவையில்லை. அஹமது இப்னு ஹம்பல் சொன்னாங்களே, சத்தியத்தை அறியறதுக்கு விவாதம் தேவையில்லை, பாத்திலுக்கு எதிரான விளக்கத்தை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஒரு நேரம் இல்லாட்டினாலும் ஒரு நேரம் மாறுவாங்கன்னு சொன்னாங்களே, அந்த அடிப்படையில் தானே இது நடந்துகிட்டு இருக்குது. அப்ப வெற்றி யாருக்கு? எங்களுக்கு அல்ல வெற்றியை கொடுக்கல. நாங்க வேற கொள்கையில இருந்தா எங்களுடைய பேச்ச கட்டி யாரும் வரப்போறது கிடையாது. இந்த கொள்கைக்கு உங்க ஜமாத்தை விட்டு இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி யாரும் வரவும் மாட்டாங்க. நாங்க இருக்கிற நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு, சுன்னாவில் இருக்கிறோம், ரசுல்லாவுடைய வழியை பாலம் பண்றோம், அல்லாவுடைய வட்டத்தை அல்லா உடைக்காம நாங்க இருக்கிறோம், மூமின்களை எல்லாம் நாங்க நேசிக்கிறோம். நீங்க ஃபித்னா பண்றதுனாலதான் அல்லா உங்களுக்கு ஒண்ணுக்கு பின்னால் ஒன்றாக இந்த தோல்வியை கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், புரியணும். அப்ப இதுல இருந்து ஒரு மனுஷன் புரியணுமா இல்லையா சகோதரர்களே? ஏன் இவங்க புரியாம மறுபடி எப்ப பார்த்தாலும் மறுப்பு 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 கொடுத்தா ஜெயிச்சிட முடியுமா? கொடுங்க கொடுங்க, இன்னும் வெளியே வருவாங்க. நீங்க இப்படிலாம் பேச பேச நாம அதுக்கு உண்மையான விளக்கங்களை சொல்ல சொல்ல மக்கள் கேட்கத்தான் செய்யறாங்க. ஏன்னா அறிவாளிகள் ஆய்வாளர் பண்ணர்கள் ஆய்வு பண்ணத்தான் செய்யறாங்க. கண்டிப்பாக உங்க ஜமாத்தை விட்டு இன்னும் மக்கள் நிறைய வருவாங்க. அல்லாஹ் நாடுவான், அவன் நேர்வழி கொடுக்கறது அவன் கையில இருக்குது அப்படிங்கறத நான் சொல்லிக் கொள்கிறேன்.
அன்பான சகோதரர்களே, சகோதரர் ஹிசாம் அவர்கள் இந்த ஜமாத்தில் எல்லோரும் கொள்கைக்காகவே இருக்கிறார்கள், அடிமட்ட தொண்டன் கூட தக்லீது செய்யவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார், பல இடங்களில் முன்வைக்கிறார்.
இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த ஜமாத் வந்து ஒரு நபரை தங்கியோ ஒரு குறிப்பிட்ட சாராரை நம்பியோ இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. கொள்கைக்காக வேண்டித்தான் இந்த ஜமாத்தில் இருக்கிறாங்களே தவிர இவர் பிஜேயால் பயிற்றுவிக்கப்பட்டவர், எனவே இவர் சொல்லக்கூடிய கொள்கை உண்மை என்ற விதத்தில் தக்லீத் செய்யக்கூடியவர்களாக இந்த கொள்கையில யாரும் கிடையாது. அவங்க அவங்களுக்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையில சொல்லக்கூடிய கொள்கை நியாயமாக இருக்கிறதா, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இவங்க சொல்லக்கூடிய கொள்கை சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்து தான் ஏற்றுக்கொள்வார்களே தவிர, பிஜே சொல்லிட்டாரு, பிஜேயால பயிற்றுவிக்கப்பட்டவர் சொல்லிட்டாரு, டிஎன்டிஜேயால ட்ரைனிங் கொடுக்கப்பட்டவர் இந்த கொள்கையை சொல்றாரு, அதனால நாங்க இதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடிய நிலைமையில இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய அடிமட்ட உறுப்பினர்கள் கூட கிடையாது என்பதை முதலில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்.
தக்லீதுனா என்ன நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க இதுக்கு உண்மையே அவங்கள்ட்ட தக்லீது இருக்கா இல்லையாங்கறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். தக்லீதுனா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி இருக்கும் போது அதன் அடிப்படையில் நம்ம செயல்படாம அதை ஏற்று நம்ம நம்பாம அதுக்கு மாத்தமா இமாம்கள் சொன்னது என தலைவர்கள் சொன்னது என்று அவர்கள் சொன்னதை கேட்கறதுக்கு பேர் தான் தக்லீதுங்கிறது. குறிப்பாக மதுஹபு விஷயங்கள்ல எல்லாம் பல்வேறு சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா இருக்குன்னு சொல்லும் போது அந்த மதுஹபை பற்றி பிரிக்கக்கூடியவர்கள் எங்க இமாம்கள் சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு நம்பி ஹதீஸுகள் சொல்லப்பட்ட பிறகு அந்த ஹதீஸுகள் மேல நம்பிக்கை வைக்காம எங்க இமாம்கள் எவ்வளவு நிறைய ஹதீஸ படிச்சிருப்பாங்க அவங்க சரியா ஆய்வு பண்ணிருப்பாங்க என்ற அடிப்படையில தான் அவங்க அந்த இமாம்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அப்ப அந்த நம்பிக்கையை நம்ம என்ன சொன்னோம், எல்லாரும் சேர்ந்து அதை தக்லீதுன்னு நம்ம சொன்னோம். ஆனா அவங்க யாரும் ஹதீஸ மறுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க வாதங்களை வைக்கவே இல்லை. புகாரில ஹதீஸ் இருந்தாலும் மறுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லல. மதுஹபுக்காரர்கள் புகார்ல ஹதீஸ் இருந்தாலும் எங்க இமாம்கள் சொன்னது ஆய்வு சிறப்பா இருக்கும், இந்த ஹதீஸுக்கு மாத்தமா ஏதாவது ஹதீஸ் வச்சு சொல்லியிருப்பாங்க, அது என்ன ஹதீஸ்னே இருக்காது. ஆனா அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அப்ப இதைத்தான் நம்ம சொன்ன தக்லீது. தெளிவா ஒரு ஹதீஸ காட்டுற அதுக்குரிய பதில் இல்ல. அந்த ஹதீஸ் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கையை வைக்காம ஹதீஸ் மேல நம்பிக்கை வைக்காம என்ன இமாம்கள் மேல நம்பிக்கை வைக்கிறீங்களா, அப்ப இது தக்லீது, குருட்டுத்தனமாக நம்புறது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப டிஎன்டிஜே சகோதரர்கள் அவங்ககிட்ட தக்லீதே இல்ல, அடிப்படை தொண்டர் ஒருவன் கூட தக்லீது இல்லங்கிறீங்களே. நானே எத்தனை சகோதரர்கள்ட்ட பேசியிருக்கேன் தெரியுமா, இந்த ஹதீஸுகள் பிஜே மறுக்கிறாரு, இதுக்கு உங்க விளக்கம் என்ன நம்ம கேட்கும் போது, அந்த சகோதரர்கள் சொல்லக்கூடிய பதில், அவங்க எல்லாம் டிஎன்டிஜே நிர்வாகிகளா கூட இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சொன்ன பதில்னா என்ன தெரியுமா, இதுக்குரிய விளக்கம் எனக்கு தெரியல, ஏதோ இந்த ஜமாத்துலதான் தௌஹீத் இருக்குது, இந்த ஜமாத்துலதான் நல்ல பணி செய்யறாங்க, இதை விட்டா நமக்கு வேற ஒரு ஜமாத் தெரியல என்ற அடிப்படையில தான் பல சகோதரர்கள் அந்த ஜமாத்துல இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு பேர் என்னது, ஒரு நம்பிக்கை தானே, பிஜே சொன்னா சரியா சொல்லுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில சில பேர் இருக்கிறாங்க. ஹதீஸ நம்ம எடுத்து சொல்லி அதுல கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியல, அப்ப இது தக்லீதா இல்லையா, ஒரு சகோதரர் பிஜே மேல நம்பிக்கை வைக்கிறாங்க ஆனா அந்த நம்பிக்கை எது மேல வைக்க மாட்டேங்கிறாங்க, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் மேல நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த அடிப்படையில பல்வேறு மக்கள் டிஎன்டிஜில இருக்கிறத நம்ம பாக்குறோம்.
டியக்கா மங்களம் அந்த ஊர்ல இருந்து பைசல்ங்கிற ஒரு சகோதரர் வந்து கேக்குறாரு, இது வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள தேவையான கேள்வி தான் கேக்குறாரு. என்ன கேக்குறாருன்னா, தாங்கள் தூய்மையான எண்ணத்தோடு இஸ்லாமிய அழைப்பு பணி செய்து வருவது அனைவரும் அறிந்ததே, இருந்தாலும் தௌஹீத் சகோதரர்கள் 95% பேர் தான் தாங்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்களை ஆய்வு செய்து 95% பேர் தாங்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்களை ஆய்வு செய்து பின்பற்றுவது இல்லை, தாங்கள் என்ன சொன்னாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்ற ஊகத்திலும் ஜமாத்தின் உறுப்பினராக இருக்கிறோம் என்ற எண்ணத்திலும் தான் பின்பற்றி வருகிறார்கள். 5-10% உள்ள மக்கள் மட்டுமே சுன்னத் ஜமாத் மௌலவிகள் சொல்லக்கூடிய ஆதாரத்தையும் ஆய்வு செய்கிறார்கள். இது சரியான நடைமுறை கிடையாது. இது பற்றி கிளைதோறும் நடக்கக்கூடிய தர்பியாவில் விளக்கமாக எடுத்துரைக்க முடியுமா, விளக்கமாகவும் அனைவருக்கும் அறிவுரையாகவும் பதில் தரவும் கேட்டிருக்கிறாரு. தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ஜமாத்துல வந்து இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய நிலைமை நாமளே பலமுறை சுட்டிக்காட்டிய ஒரு விஷயம்தான். இங்கே ஜமாத்துல இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, குரான் ஹதீஸ் அப்படி அலசி ஆராய்ஞ்சி அவன் ஷாபி என்ன சொல்றாங்க, ஹனபி என்ன சொல்றாங்க, சுன்னத் ஜமாத் என்ன சொல்றாங்க, தப்லீக் என்ன சொல்றாங்க, அப்படி எல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு நம்ம கருத்தையும் சேர்த்து போட்டு இதான் கரெக்ட் அப்படியே பின்பற்றாங்க, அது ரொம்ப குறைவு தான். அவர் சொல்றபடி அதிகமான பேர் எதனால தௌஹீத் ஜமாத்தை பின்பற்றாங்கன்னு கேட்டா, அவங்க ஆய்வு அளவுக்கு எல்லாம் போறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கிறது. அவங்க என்ன பாக்குறாங்க, தௌஹீத் ஜமாத்துல போய் மற்ற அறிஞர்களையும் பாக்குறாங்க, இந்த ஜமாத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கிற மாதிரி சில விஷயங்களை காண்றாங்க. அப்படின்னா இவங்க சொல்றது கரெக்டா இருக்குன்னு கையை தூக்குங்க தூக்குறாங்க, நெஞ்சில கட்டினா கட்டுறாங்க. 90% பேரு இப்படித்தான் இருக்கிறார்கள். 10% பேர் தான் என்ன செய்யறாங்க, அவன் என்ன ஆதாரம் சொல்றான், இவன் என்ன ஆதாரம் சொல்றான், இவன் என்ன ஆதாரம் சொல்றான், கொண்டு வந்து வைய அம்புட்டிங்க சொல்லி பதில அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி இதெல்லாம் தவறு இதெல்லாம் சரின்னு விளங்கி பின்பற்றக்கூடியவர்களாக ரொம்ப ரொம்ப குறைந்த எண்ணிக்கை தான் இருக்கிறாங்க. இதை மறுக்க இயலாது. ஆனா இது நல்லதா, இது நல்லது கிடையாது. இது நல்லது, கண்ணை மூடிக்கிட்டு தௌஹீத் ஜமாத் சொன்னா சரியா இருக்கும் போறது நல்லதான, நல்லது கிடையாது. அப்ப மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு நம்ம முயற்சிகளை குறைச்சிட்டோம், வெறும் நம்பிக்கை அடிப்படையிலே தான் போய்கொண்டிருக்கிறோமே தவிர மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஆய்வு செய்வதற்காக நம்முடைய நேரங்களை நம்ம செலுத்துவது கிடையாது. மற்றவங்களுடைய கருத்துக்களையும் ஆய்வு செய்யணும், இது என்னன்னு கேட்கணும், அது என்னன்னு கேட்கணும், ஹதீஸ் கலைன்னா ஏ டு செட் என்ன செய்யணும், உள்ள வரைக்கும் நுழைஞ்சு பார்க்கணும், இதெல்லாம் ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னு சொன்னா ரொம்ப லேசாகி போயிடும். அப்ப அந்த மாதிரியான ஆய்வுகள் செய்வதெல்லாம் என்னஞ்சிருச்சு, ரொம்ப குறைந்து கொண்டு வர்றது உண்மைதான்.
இதை இவர் விளங்காம என்ன பண்ணிருக்கிறார், என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த ஜமாத்துல எல்லாருமே கொள்கைக்காக வேண்டிய எல்லாம் வரல, இதை நீங்க சொல்லணும், நாங்களும் அதான சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இந்த கொள்கை இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய அதிகமானவர்கள் வந்து கொள்கை எல்லாருமே ஆய்வு செஞ்சு 100க்கு 100 ஹதீஸ் எல்லாம் எடுத்து பார்த்து ஆய்வு செஞ்சு இது சரியா இல்லையா, இப்படி வரக்கூடியவர்கள் குறைவுதான். அதிகமான மக்கள் எப்படி வருவாங்க, நம்முடைய நல்ல பண்புகளை பார்த்து நல்ல செயல்களை பார்த்து இவங்க தான் சமுதாயத்துக்காக வேண்டி குரல் கொடுப்பாங்க என்பதை பார்த்து வரக்கூடியவர்களும் இருப்பார்கள். ரெண்டு சாராருமே இருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கே இப்படி இருக்கும் செய்வாங்க. கிளை மாவட்டத்தை விட்டுருங்க, தலைமை நிர்வாகத்துல தலைவராக இருந்த ஃபர்சான இப்படித்தான் இருந்திருக்கிறாரு. என்னன்னு விளப்பம் இல்லாம, ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம, இந்த ஜமாத்துல ஏன் இருக்கிறோம், கொள்கை என்னன்னு கூட தெளிவில்லாம இருந்தான்ற ஒரு நிலையில தானே தலைவரை இருந்திருக்கிறாரு. தலைவரை இப்படி இருக்கும் போது கிளைகள் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் இப்படி இருப்பாங்கன்றது வந்து அதிசயமே கிடையாது, ஆச்சரியமே கிடையாது. இது எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான்.
அப்ப இதுதானே தக்லீது. அப்ப எங்கள்கிட்ட தக்லீது இல்லை என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் டிஎன்டிஜே சகோதரர்கள்ட்ட நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க என்ன செய்யணும், ஹதீஸுகளை மறுக்கிற விஷயத்துல பிஜே உடைய வாதம் என்ன, அதுக்கு மாற்று கருத்து என்ன உடையவர்கள் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நீங்க பாக்கணும். டிஎன்டிஜேல உள்ள எத்தனையோ சகோதரர்கள் பிஜே உடைய பேச மட்டும் கேட்கறாங்க, அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. மாற்று கருத்துடையவர்களுடைய பேச்சை கேட்கறதே கிடையாது. அவங்க பயான் வச்சாங்கன்னா இது சம்பந்தமான விளக்கத்துக்கு அவங்களை கூப்பிட்டாங்கன்னா அங்க போறதும் கிடையாது. இப்படி எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க தெரியுமா? போனா அந்த நிகழ்ச்சிக்கு மட்டும்தான். அப்ப அதுக்கு மாத்தி பேசுறாங்க, அதனுடைய பிஜேவுடைய கொள்கை விமர்சனம் பண்ணி பேசுறாங்களே, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கணுமா இல்லையா? அந்த நிகழ்ச்சிக்கு போறது இல்ல, அந்த பயானுக்கு போறது இல்ல, அந்த நூல்களை வாங்கி படிக்கிறது இல்ல, கண்ணை மூடிக்கிறது, காதை பொத்திக்கிறது. நூஹலேசனுடைய சமுதாயத்தாரர்கள் இருந்தாங்கல்ல, நூஹ நபி பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க காதை பொத்திக்கிட்டாங்க, கண்ணை மூடிக்கிட்டாங்க, தலையில என்ன செஞ்சாங்க, துண்டை போட்டு மூடிக்கிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி நாங்க பிஜேக்கு எதிராக யாரு பேசினாலும் நாங்க காதல வாங்க மாட்டோம், பிஜேவுடைய கருத்தை விமர்சனம் பண்ணி யாராவது ஆய்வு வெளியிட்டா அந்த ஆய்வு எங்களுக்கு தேவையில்லை அண்ணன் சொல்லிட்டா அவர் சரியா தான் சொல்லுவாரு இப்படின்னு நம்புறது. ஒரு ஹதீஸ் அண்ணனுக்கு எதிராக நம்ம காட்டுறோம், அந்த ஹதீஸ் மேல நம்பிக்கை வைக்காம பிஜே மேல அண்ணன் மேல நம்பிக்கை வைக்கிறது. அதுக்குரிய வாதம் என்னன்னு கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியல. அப்ப இந்த மாதிரி நிலையில எந்தெந்த சகோதரர்கள் இருக்கிறீங்க? கண்டிப்பா நிறைய இருக்கிறீங்க. அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும், நமக்கு எது சேஃப்டி? ஒரு சஹீஹான ஹதீஸ்கள் இமாம்கள் பாதுகாத்து கொடுத்திருக்கிறாங்க, அந்த ஹதீஸ் மேல அதுக்கு நமக்குரிய விளக்கம் தெரியாட்டினாலும் அது மேல நம்பிக்கை வைக்கிறது நமக்கு சேஃப்டியா, அல்ல அந்த ஹதீஸுக்கு எதிராக ஈமானிய குழப்பத்துல விழுந்து சகோதரர் பிஜே அவர்கள் வைக்கக்கூடிய அந்த வாதத்து மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறது நமக்கு சேஃப்டியா? இது ஹதீஸை நீங்க தக்லீத் பண்ணா அல்லாட்ட தப்பிச்சிருவீங்க, ஏன்னா அது வந்து நபிசல்லாசவங்களை தக்லீத் பண்றது, நபிசல்லாசவங்களை தக்லீத் தான் பண்ணணும், அது பிரச்சனையே இல்லை. ஆனா ஹதீஸ சொன்ன பிறகு ஹதீஸுக்கு பதில் சொல்ல தெரியாம, ஏன்னா ஹதீஸ்ல பிஜே செய்யற குழப்பத்துக்கு நாம வாதங்களை வைக்கிறோம், அதுக்கு பதில் சொல்ல தெரியல. இந்த நிலையில ஹதீஸ நம்பாம பிஜே மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா அப்ப இது தக்லீதா இல்லையா? எத்தனை மக்கள் இந்த தக்லீதுல இருக்கிறாங்க? அப்ப நீங்க யோசிச்சு பாக்கணும், என்ன நம்ம தக்லீத இருக்கமா இல்லையா? ஆமா, இந்த ஹதீஸ்ல இப்படி கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு நம்ம பதில் தெரியலையா? அப்புறம் நம்ம அந்த ஹதீஸ மறுக்கணும்? பிஜே மறுக்கிறாருன்னா அவர் எதையும் உளர்றாரு, ஆனா நாம மறுக்கலாமா? நமக்கு விளக்கம் தெரியாம அறியாம ஒரு ஹதீஸ்ல நம்ம மறுத்தோம்னா அது பாவம் இல்லையா? அப்படிங்கறத நீங்க என்ன செய்யணும், நீங்க புரியணும். இது வந்து நான் பொதுமக்களுக்கு டிஎன்டிஜி சகோதரர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அது மாதிரி சகோதரர்களை உங்கள்ட்ட தக்லீது இல்ல தக்லீது இல்லங்கிறீங்களே, நீங்க ஒரு குறைந்தபட்சம் என்ன செய்யணும், இமாம்கள் பாருங்க நாங்கெல்லாம் வந்து பல்வேறு கொள்கை ஒரே கொள்கையில தான் இருக்கிறோம். இப்ப உதாரணமா நான் ஷேக் முஜாஹித் அவர்கள், அது மாதிரி ஷேக் இஸ்மாயில் சலஃபி அவர்கள், அன்சார் தப்லீகி, ரயீசுதீன் சலஃபி, இது மாதிரியான டாக்டர் ரயீசுதீன், இப்படி பல்வேறு சகோதரர்கள் நாங்கெல்லாம் என்ன செய்யறோம், அது மாதிரி தமிழ்நாட்டில் கமாலுதீன் மதனி, இப்படி பல்வேறு சகோதரர்கள் ஒரே கொள்கையில தான் இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு மத்தியில எல்லா விஷயங்களிலும் ஒற்றை கருத்தா இருக்குது. பேசிக்கான விஷயத்துலதான் ஒத்த கருத்து இருக்குமே தவிர, ஆனா மசாயில் பிரச்சனைகள் வரும்போது ஷேக் முஜாஹித் ஒன்னு சொல்லுவாரு, நான் ஒன்னு சொல்றேன், அதுல எங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வருது. இப்படித்தான் சத்தியத்துல இருந்த இமாம்களுக்கு மத்தியில எல்லாம் அடிப்படையான விஷயத்துல அகிதா விஷயங்கள்ல ஒத்துமை வந்துச்சு, ஆனா பிரிவு சட்டங்கள் மசாயில் விஷயங்கள்ல எல்லாம் கருத்து வேறுபாடு வந்துச்சு. அதுதான் அவங்க சத்தியவாதிங்கிறதுக்கு அடையாளம். இப்படிலாம் வேறுபட்டாலும் ஒரே கொள்கையில் நாங்கெல்லாம் இருக்கிறோம், அவர் முஸ்லீமு நாம முஸ்லீமு, ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிறது, அந்த ஈமானிய உணர்வோட பிரிய வைக்கிறது, நேச வைக்கிறது, அது எல்லாம் இருக்கும். இந்த மசாயில் வேறுபாடுகளால எங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு கிடையாது. எங்களுக்கு மத்தியில என்ன நிலை இல்ல, இவர் சொன்னதான் அவர் சொல்லணும், அவர் சொன்னதான் இவர் சொல்லணும், எனக்கு மாத்தமா நீ ஏன் பேசுற இப்படிங்கறது இங்க இல்ல. ஏன் இங்க தக்கலீது இல்ல, அதனால இந்த மாதிரியான ஒரு நிலை இங்க இருக்குது. ஆனா டிஎன்டிஜில எத்தனை தாயிகள் இருக்கிறீங்க நீங்க, எத்தனை அழைப்பாளர்கள் இருக்கிறீங்க? அல்லாஹ் எல்லாருக்கும் ஒரே புத்தியா வழங்கி இருக்கலாம், தௌஹீதுல ஒரே மாதிரி புத்தி இருக்கும், அடிப்படையான அகிதா விஷயங்கள்ல ஒரே மாதிரிக்கு ஒரு மனுஷனுக்கு சிந்தனை வரும், ஒரே மாதிரி தான் இருக்கணும், அதுல மாறி வந்தா அவன் வழிகடனா போயிருவான். ஆனா ஆயுசுல நுணுக்கமான பிரச்சனைகள், என ஆழமாக சிந்திக்கக்கூடிய விஷயங்கள், எல்லாத்திலையும் ஒரே மாதிரியா மனுஷன் சிந்திப்பான்? அப்படி சிந்திக்க சான்ஸே இல்லை. அப்படி யாராவது நீங்க சிந்திச்சு கருத்து வேறுபாடு வராம நீங்க இருந்தீங்கன்னா அப்ப விளைங்கிறது அங்க தக்கலீது இருக்குது அப்படிங்கறத நீங்க புரியணும். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலை டிஎன்டிஜில இருக்கிறத பாக்குறோமா இல்லையா? அங்க மாற்று கருத்து யாராவது சொல்லிட்டா என்ன பண்றீங்க, இந்த ஜமாத்த உன்ன பயானுக்கு போட மாட்டே நிப்பாட்டுறீங்க, இப்படி நீங்க செய்யலாமா? மாற்று கருத்து உள்ளவனா அப்ப என்ன செய்யணும், வா வந்து என்னோட பேசு அப்படின்னு நீங்க சொல்லணும். என்ன செய்யறது, உங்களோட தான் நான் இருந்தேன், எனக்கு உங்களுடைய கொள்கை தப்புன்னு தெரியுது, உங்கள்ட்ட பேசணும்னு சொல்லும் போது, ஏன்னா பிஜேக்கு ஆதரவாக நான் அவருடைய கொள்கையை பிரச்சாரம் பண்ணும் போதெல்லாம் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தவர், அவர் பக்கத்துல என்ன உட்கார வச்சுக்கிட்டவரு, அவருடைய கொள்கை வழிகேடுன்னு தெரியுது, நான் சுட்டி காட்டுறேன் எனக்கு விளக்கம் கொடுங்கன்னு வரும்போது முகத்தை காட்ட மாட்டேங்கிறார், ஓடி போய் எங்கேயே போய்கிட்டு வேற ஆள் அனுப்பி விட்டு விடுறார். அப்ப இது வந்து தக்லீதா இல்லையா? நீங்க என்ன செஞ்சிருக்கணும், நம்ம கூட இருந்த நம்ம கொள்கையை பிரச்சாரம் பண்ண அவனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சுங்கிறான், நம்ம கொள்கையை எடுத்து பேசுறான். அப்ப இந்த மாதிரியான மக்களுக்கு தான் நம்ம அதிகமா விளக்கம் கொடுக்கணும்னு அதிக நேரத்தை கொடுத்து வந்திருக்கணும். ஆனா என்ன பண்ணீங்க, நீங்க செஞ்சதெல்லாம் நேரடியா வராம விளக்கம் சொல்லாம வேறு யாரே அனுப்பி விடுறது, அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாதையெல்லாம் சொல்லிவிட்டு மெயில போகணும் திருப்பி விட்டது, இதெல்லாம் ஒரு கடந்த காலத்துல நடந்தது. அப்ப இதெல்லாம் தக்லீதுடைய அடையாளம் இல்லையா? அப்ப இதெல்லாம் நீங்க செய்யலாமா? அதுமாதிரி என்ன செய்யறது, மாட்டு கருத்துல இருந்துச்சுன்னு சொன்னா என்ன பண்றது, பயானுக்கு போக விடாம நிப்பாட்டி வைக்கிறது, நெருக்கடி கொடுக்கறது, என் கொள்கைக்கு வந்தாதான் இந்த ஜமாத்துல இடம் இல்லனா உனக்கு இந்த ஜமாத்துல இடம் கிடையாது அப்படின்னு நெருக்கடி கொடுத்து நிர்பந்தத்தை ஏற்படுத்துறது, இதெல்லாம் செஞ்சீங்களா இல்லையா? அப்ப இது தக்கலீது தானே. சரி, உங்க ஜமாத்தை விட்டு ஒரு ஆள் வெளியே வந்துட்டான், அப்ப உடனே என்ன செய்யறது, வழிகேட்டுக்கு போயிட்டான், அதுக்காக போனா இதுக்காக போனான்னு பல்வேறு காரணங்களை கற்பிக்கிறது, என்ன மாற்று கருத்து வந்துச்சுன்னா அவனை வெளியே தள்ளி விடுறது. அப்ப இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்யறீங்களே, அப்ப இதெல்லாம் தக்லீதுடைய தக்லீத்வாதிகள் செய்யற காரியம் இல்லையா? இவ்வளவு செஞ்சுட்டு நீங்க எப்படி எங்கள்கிட்ட தக்லீது இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க? இதை நீங்க ஹிசாம் எம்ஏசி என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். அடுத்து ஹிசாம் எம்ஏசி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். ஃபர்தான் மௌலவி அவர்கள் எஸ்எல்டிஜியில இருக்கும்போது நம்ம அவரை பத்தி தவறா பேசினதாகவோ, அவர் வெளியே வந்த பிறகு நம்ம இப்போ அவர் அறிஞர் அஹ்லாக்குள்ளவர் என்று புகழ்வது போன்று ஹிசாம் எம்ஏசி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்ப எங்க ஜமாத்துல இருந்துச்சுன்னா அவங்கள அறிவில்லாதவங்கன்னு சொல்றது, பேச தெரியாதவங்கன்னு சொல்றது, பயானுக்கு குறிப்பெடுக்க தெரியாதவங்கன்னு சொல்றது, எங்க ஜமாத்தை விட்டு வெளியே வந்துட்டு அவர் அறிவாளி நல்ல மனிதர் அப்படின்னு புகழ்றது. அப்ப இந்த மாதிரியான ஒரு இரட்டை வேடம் நம்மிடத்துல இருப்பதாக ஹிசாம் எம்ஏசி அவங்க சொல்றாங்க.
அதாவது நாங்க என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், பொதுவாக இந்த கோணத்தை நீங்கள் எதிர்கிட்டத்தில் பார்க்கலாம். என்ன, இந்த கொள்கையை விட்டு ஒருத்தர் வெளியே போயிட்டான்னு சொன்னா அவரை அஷேக் என்பதும், அவர் மிகப்பெரிய ஆய்வாளர், அவர் மிகப்பெரிய பேச்சாளர், கல்வியாளர் என்று எல்லாம் போற்றக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். அவரே இந்த கொள்கைக்குள்ள இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து தக்லீது குஞ்சு, அவருக்கு வந்து ஹதீஸ் ஆய்வு செய்ய தெரியாது, பயானுக்கு குறிப்பெடுக்கவே தெரியாது என்பதை போன்ற ஒரு தோரணையில விமர்சனம் பண்ணுவாங்க. கொள்கை விட்டு போயிட்டா அவர் தான் மிகப்பெரிய ஆய்வாளர் என்று போற்றக்கூடிய அளவுக்கு எதிரிகள் பாராட்டி பேசுவார்கள். அப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எஸ்எல்டிஜே தலைவராக இருக்கக்கூடியவர் எவ்வளவு பெரிய இல்முள்ளவராக இருப்பாரு, நீங்க சிந்திச்சு பார்க்கணும்ன்ற மாதிரி ஒரு தோரணையில பேசுறீங்களே. சரி, நான் கேட்கிறேன், சரி இப்ப இந்த தலைவர் போயிட்டாரு தானே, இப்ப அதற்கு பின்னாடி நாங்க ஒரு தலைவரை நியமிப்போம், அவரை வந்து உங்க வாதப்படி நாங்க எப்படி நியமிக்கணும்? ஒரு பெரிய இல்ம் உள்ளவரை, நல்ல பண்பாடு உள்ளவர், நல்ல அஹ்லாக் உள்ளவரை தானே நாங்க நியமிக்க வேண்டும். ஜமாத்துடைய முக்கிய பொறுப்புகள் அப்படிப்பட்டவர்கள் தானே நாம வைக்கணும். அவருக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நாளைக்கு இன்னொருத்தர் தலைவரா வந்ததுக்கு பின்னாடி என்ன சொல்லுவீங்கன்னா, இவர் வந்து பண்பாடற்றவர், எஸ்எல்டிஜே காரணம் அஹ்லாக் கிடையாது, அவருக்கு வந்து ஆய்வு செய்ய தெரியாது, இவரெல்லாம் கல்வியாளர் கிடையாது என்பதை போன்று விமர்சனம் செய்வீர்கள். உங்க கொள்கைக்கு வந்துட்டேன்னு சொன்னா மட்டும் இவர் நல்ல பண்பாடு உள்ளவர், அஹ்லாக் உள்ளவர், ஆய்வாளர் என்பதை போன்று பேசக்கூடிய ஒரு நிலையை நம்மளால.
இது நம்ம இடத்துல இருக்குதா, இது உண்மையான குற்றச்சாட்டான்னு கேட்டா கிடையாது. நாம இப்ப கூட டிஎன்டிஜில எவ்வளவோ அறிவுள்ள மக்கள் இருக்கிறாங்கிறது நம்ம சொல்லத்தான் செய்யறோம், நல்ல குணமுள்ள மக்கள் இருக்கிறாங்கிறது நம்ம சொல்லத்தான் செய்யறோம். மாட்டுக்கருத்துல இப்ப இருக்கிறாங்க, இருந்தாலும் உதாரணமாக எம்ஐ சுலைமான் எடுத்துக்கிறோம், இப்ப அவர் வந்து எனக்கு மாட்டுக் கொள்கையில தான் இருக்கிறார், அவர் வழிகேடான கொள்கையில தான் இருக்கிறார். இப்படி வழிகேடான கொள்கையில இருப்பேன் நான் சொல்லுவேன், ஆனால் அதனால் அவரை நான் வந்து கல்வி இல்லாதவர், கல்வியே தெரியாதவர் நான் சொல்றேன்னா அது கிடையாது. அவர் கல்வி அறிவுள்ளவர் தான். அதே நேரத்தில் கெட்ட குணம் உள்ளவர், அஹ்லாக் மோசமானவர் நான் சொல்றேன்னா அதுவும் கிடையாது, அவர் நல்ல குணம் உள்ளவர் தான். அப்ப இப்படி நான் சொல்றதுனால, அவர்கிட்ட கல்வி இருக்கு அஹ்லாக் இருக்கு அப்படின்னு நான் சொல்றதுனால, அவர் கொள்கை ரீதியில் அவர் அங்கீகரிக்கிறேன்னு நீங்க வழங்கிடக்கூடாது. ஏன்னா ஒரு மனுஷன்கிட்ட கல்வி இருந்தது அவர் நேர்வழி பெற்ற முடியாது, ஒரு மனுஷன்ட்ட நல்ல குணம் இருந்துருச்சுன்னா அவன் நேர்வழி பெற்றுவிட முடியாது. அது ஹிசாம் எம்ஏசி சொன்னதே ஆதாரம், சைத்தான் தான் பெரிய கல்வியாளனா இருந்தான், அவன் நேர்வழி பெற முடிஞ்சதா? எவ்வளவு பெரிய எவ்வளவோ கல்வியாளர்களாக அறிவாளிகளாக இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் நேர்வழி கிடைக்கலையே, வழிகேட்டுக்கு போயிருக்கிறாங்களே. அப்ப நல்ல குணம் அஹ்லாக்குள்ளவங்களா இருப்பாங்க, நல்ல குணமா இருக்கும், ஆனா அவங்ககிட்ட நேர்வழி இருக்காது. அப்போ ஒரு உங்கள இருந்த ஒருவரை வந்து நம்ம கல்வியாளர் என்றோ நற்குணம் உள்ளவர்னு சொன்னா, அப்ப நம்ம அவரை வந்து புகழ்ந்து பேசுறோம், ஜமாத்துல இருக்கும்போது வேற மாதிரி பேசுறோம் அப்படிங்கறதே நம்மகிட்ட இல்ல, நம்ம அந்த மாதிரியான ஒரு கொள்கை நம்மகிட்ட இல்ல. அந்த குற்றச்சாட்டு ஒரு தப்பான குற்றச்சாட்டுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு வாதத்தை ஹிசாம் எம்ஏசி வைக்கிறார்ல, இது அவர் தான் செய்யறாரு, அவரும் அந்த கூட்டத்தில் உள்ளவங்க தான் செய்யறாங்க. என்ன செய்வாங்க, டிஎன்டிஜியில இருக்கும்போது பெரிய ஆய்வாளர்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த ஜமாத்தை விட்டு வெளியே வரும்போது ஆய்வாளர் கிடையாது, ஆய்வு புலி, அந்த புலி இந்த புலின்னு சொல்லி என்ன செய்யறது, கேலி செய்யறது, கிண்டல் செய்யறது, பைத்தியக்காரன் சொல்றது. இந்த காபிர்கள் சொன்னாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, நபிசல்லாசவங்களை பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அது மாதிரி சத்தியத்துல உள்ள மக்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து மூளை இல்லாதவங்க, சுஃபஹா அறிவினர்கள், மூடர்கள், மடையர்கள் அப்படிலாம் சொன்னாங்க. அது மாதிரி நீங்க சொல்றீங்களா இல்லையா? உங்க ஜமாத்த நான் இருந்த வரைக்கும் எனக்கு நீங்க கொடுத்த பட்டம் என்ன? ஆய்வாளர் அப்படின்னு சொன்னீங்க. டிஎன்டிஜி சகோதரர் பல பேர் என்ன செஞ்சீங்க? டிஎன்டிஜியுடைய முஹத்தீஸ் எல்லாம் சொன்னீங்க. உண்மையில அந்த மாதிரி ஒரு தகுதி நமக்கு முஹத்தீஸ் சொல்லவே கூடாது. ஆனா அந்த மாதிரி அளவுக்கு என்ன முஹத்தீஸ் சொல்லிக்கிட்டு என்ன ஆய்வாளர் சொன்னீங்க. ஆய்வாளர் சொன்னது யாரு? சகோதரர் பிஜே சொன்னார். அதுதான் விஷயம். யாராவது தெரியாத ஒரு ஆள் சொன்னா பரவாயில்ல. இன்னைக்கு இந்த சகோதரர் பிஜே என்ன வழிகேடர் என்றும் பல்வேறு விஷயங்களை எனக்கு சொல்லினால ஆய்வாளர் இல்லைன்னு சொல்றாங்களோ, நான் ஆய்வாளர் உங்க பேர்கிட்ட உங்ககிட்ட பேர் வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல, ஒரு இடத்துல உங்களோட இருந்தா ஒரு மாதிரி வெளியே போனா ஒரு மாதிரி, அது நாங்க செய்யறது இல்ல, நீங்க தான் செய்றீங்க. அப்ப சகோதரர் பிஜே என்ன பண்ணீங்க? நீங்க அப்பாஸ் அலி போன்ற பெரிய பெரிய ஆய்வாளர்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த மாதிரியான ஆய்வாளர் கூட முஜாஹிதுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், தரமாட்டோம் அப்படின்னு பிஜே உங்க பேசுனீங்களா இல்லையா? இத்தனைக்கு என்ன தெரியுமா, இப்படி அவர் பேசும்போது அந்த ஜமாத்துல இருக்கிறேன், எந்த நிலையில இருக்கிறேன், விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறேன். எதுக்கு விலக்கி வைக்கப்பட்டிருக்கேன்? சகோதரர் பிஜே உடந்த ஹதீஸ் மறுக்கிறதெல்லாம் தப்புன்னு சொன்னதுக்காக விலக்கி வைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு நான் இருக்கிறேன். அந்த நிலையில தான் கேள்வி கேட்கிறாங்க, முஜாஹித் மௌலவியோட நீங்க விவாதம் பண்ணுவீங்களான்னு. அப்ப அவர் சொல்றாரு, அந்த நிலையில முஜாஹித் மௌலவியோட நான் என்ன, அப்பாஸ் அலி போன்ற பெரிய பெரிய ஆய்வாளர்கள் கூட நாங்க அனுப்ப மாட்டோம், அந்த மாதிரி இலங்கையில உள்ள இரண்டாம் தர மக்களை தான் நாங்க என்ன செய்வோம், அனுப்பி விடுவோம்னு அவர் சொல்றாரு. அப்போ இந்த கொள்கை பிரச்சனை வந்த பிறகும், பிஜேவோட நான் மோதிய பிறகும், அவருடைய ஜமாத்துல நான் ஒட்டிக்கிட்டு இருக்கேங்கிற காரணத்தால எனக்கு என்ன பட்டம் கொடுத்தாரு, ஆய்வாளர்னு பட்டம் கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு நான் வெளியே வந்துட்டேனோ, அப்ப என் விஷயத்துல அவர் என்னென்ன பரப்பி இருக்கிறாருங்கிறத நீங்க என்ன செய்யணும், சிந்திச்சு பாக்கணும். அப்ப யார் இதை செய்யறா? அது மாதிரி என் கொள்கையில் இருக்கக்கூடிய சகோதரர் முர்ஷித் அப்பாசி, அவர் நான் டிஎன்டிஜியில உங்களோட இருக்கும் போதே, அவர் ஹதீஸ் பாதுகாப்பு கொள்கையில இருக்கும் போது அவர் என்ன சொன்னாரு, அப்பாஸ் அலி ஒரு பெரிய ஆய்வாளர் தானே சொன்னாரு, அவருக்கு மாத்த கொள்கையில நான் இருக்கிறேன், டிஎன்டிஜியில உங்களோட இருக்கிறேன், அவர் வந்து அதுக்கு மாத்த கொள்கையில இருக்கும்போது டிஎன்டிஜிக்கு வெளியில இருக்கும்போது அவர் என்ன சொன்னாரு, அப்பாஸ் அலி ஒரு பெரிய ஆய்வாளர், நாளைக்கு அவரே உங்க ஜமாத்துல இருந்து வெளியே வந்துட்டா அப்பாஸ் அலி வழிகட்டு போயிட்டாருன்னு தூக்கி போடுவீங்களே தவிர பிஜே உடைய கொள்கை மாறான்னு சொன்னாரா இல்லையா? அப்ப அது உண்மையாச்சா இல்லையா? அப்படித்தானே நீங்க செய்றீங்க. அப்ப மத்த மக்கள் சரியான கொள்கையில உள்ள எங்க மக்கள் யாரு என்ன செய்யறது கிடையாது, உண்மையிலே ஒரு கல்வி உள்ளவரை தரந்தாழ்த்தி பேசுறது கிடையாது. கல்வி இல்லாதவங்களை கல்வி இல்லாதவங்கன்னு சொல்லுவோம், டிஎன்டிஜில அப்படிப்பட்ட சில பேரும் இருக்கிறாங்க, கல் அகலாக்கு இல்லாதவங்களை அகலாக்கு இல்லைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான சில மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா நிறைய மனிதர்கள் என்ன செய்யறாங்க, நற்குணம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. அப்ப அவங்களெல்லாம் நாங்க என்ன செய்யறது கிடையாது, பழித்து பேசுறது இல்லங்கறத நீங்க என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். உதாரணமா இப்ப மறுப்பு சொல்ல வந்த ஹிசாமையே நான் சொல்றேன், ஹிசாமி இவ்வளவு பேசுறாரு, இதனால அவர் நம்மளை பத்தி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு, ஆனா அவரை பத்தி நம்ம எங்கேயாவது இவர் மூளை இல்லாதவர் நான் சொல்லியிருக்கிறேனா? அப்படி நான் சொல்ல மாட்டேன். அவர் ஒரு கல்வியாளர், அதை நம்ம சொல்லியிருக்கிறோம், என்ன அவர் நல்ல குணம் உள்ளவர் அப்படிங்கறத நம்ம சொல்லத்தான் செய்யறோம். ஆனா கொள்கைங்கிறது வேற. ஆனா இந்த மரபை எல்லாம் நீங்க தான் என்ன செய்யறீங்க, மீறுறீங்க. ஒரு மனுஷன் உங்க ஜமாத்த விட்டு போயிட்டா இதை தாண்டி எதை தாண்டி, ஆய்வாளர் சொல்றது எதுக்கு, இந்த நற்குணம் உள்ளவர் அதை தாண்டி எல்லாம் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் நீங்க பேசுறீங்க, பேசுறீங்களா இல்லையா? அவன் அதுக்கு போனா இதுக்கு போனான்னு நீங்க என்ன செய்யறீங்க, காரணங்களை கற்பிக்கிறீங்க, கற்பிக்கிறீங்களா இல்லையா? காரணம், ஒரு மனுஷன் கொள்கை விஷயத்துல உங்களோட பிடிக்காம அவன் போகும்போது நீங்க என்ன செய்யணும், கொள்கைக்கு தான் பதில் சொல்லணும். ஆனா நீங்க என்ன செய்யறீங்க, உள்ளத்தை தோண்டி பாக்குற வேலைகள்லாம் செய்யறீங்களா இல்லையா? அப்ப இது யாருடைய வழி, இதெல்லாம் நாங்க உங்கள்ட்ட செய்யலையே, அப்ப இது யாருடைய வழி, இது காஃபிருடைய வழியா இல்லையா? நீங்க பாருங்க, இந்த ஃபித்னாவுல ஃபிரௌன் என்னென்னலாம் செஞ்சானோ அதெல்லாம் இன்னைக்கு இந்த சகோதரர் பிஜே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறத நீங்க பாக்கலாம். ஃபிரௌன் என்ன பண்ணா, மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்க கொள்கையை சொல்ல வரும்போது உடனே என்ன பண்ணா ஃபிரௌன், அவன் சொன்னா கொள்கையை சொல்லும் போது நீங்கெல்லாம் வந்து எத்தபத்தல் அழைக்கும், இவர் வந்து பெருமை எதிர்பார்க்கிறாரு, பதவி எதிர்பார்க்கிறாரு, அதுக்காகத்தான் இதை சொல்றாரு, எதுக்கு சொன்ன உனக்கு என்னடா, அவர் சொல்ற கொள்கை சரியா தப்பான்னு பாரு. அப்ப அவன் அதை பார்க்கல, ஃபிரௌன் என்ன பார்த்தான், இவர் சொல்றதுக்கு பதில் இல்ல, ஆனா என்ன அவர் வந்து அதுக்கு சொல்றாரு இதுக்கு சொல்றாருன்னு நோக்கத்துல என்ன செஞ்சான், விளையாடுனான். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஆள் உங்க கொள்கை பிடிக்கலன்னு போனா அந்த கொள்கைக்கு பதில் சொல்லுங்க, அதை விட்டுட்டு கல்புக்கு ஏன் தீர்ப்பு வழங்குறீங்க, கல்புக்கு தீர்ப்பு வழங்குறதுக்கு என்ன, கல்புக்கு நீங்க அதிகாரியா, கல்பு உள்ள பழந்து பார்த்தவங்களா நீங்க? அப்ப கல்பு விஷயத்துல ஒருத்தன் தலையிட்டாங்கன்னா அவன் கூட்டாளி, அவன் ஃபிரௌனுடைய வகையரா. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில உள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு மனிதன் ஒரு கருத்தை சொல்லும் போது என்ன செய்ய மாட்டாங்க, அவன் காசுக்காக தான் சொல்றான், அவன் பதவிக்காக தான் சொல்றான், அதுக்காகத்தான் சொல்றான், இதுக்காகத்தான் சொல்றான், இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில உள்ள மக்கள் பேசவே மாட்டாங்க, கருத்தை கருத்தால தான் எதிர்கொள்ளுவாங்க. ஏன், நபி சல்லாஸ் அவங்ககிட்டயே ஒரு ஆள் என்ன செஞ்சாரு, நபியை நீங்க நேர்மையா நடக்கல, அல்லாவை பயந்துக்கோங்கன்னு சொன்னார். அப்ப நபியை பார்த்து இப்படி சொன்னா அவரு தப்பான ஆளு தானே. அப்ப உமர் அலி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அல்லாவின் தூதர் முனாஃபிக்குடைய கழுத்தை நான் வெட்டுறேன்னு சொன்னாங்க. நபி சல்லாஸ் என்ன செஞ்சாங்க, அவர் தொழுகையாளி விட்டுருந்தாங்க. அப்ப உமர் அலி அவங்க சொன்னாங்க, எத்தனையோ தொழுகையாளி உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு செய்யறாங்க, தொழுகிறாங்க, ஆனா அவங்க உள்ளத்துல அந்த தொழுகை இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நபி சொன்னது என்ன தெரியுமா, இப்படி நரிசல்லாஸ் அவங்ககிட்ட ஒரு ஆள் நடந்து உண்மையில இந்த மாதிரியான ஆட்கள் விஷயத்துலதான் அவங்க தொழுகை சரியில்லை, அவங்க அதுக்கு தொழுகிறாங்க இதுக்கு தொழுகிறாங்கன்னு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட நரிசல்லாஸ் என்ன சொன்னாங்க, மக்களுடைய உள்ளங்களை பலந்து பாக்குறதுக்கெல்லாம் நான் ஆளு கிடையாது, அது எனக்கு தேவையில்லை. அவன் தொழுகையாளி தொழுகிற அவ்வளவு முடிஞ்சிருச்சு, அவன் அதுக்கு தொழுகிறான், இஹ்லாஸ் இல்லாம தொழுகிறான், அது வேற இது நீ பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதை நம்ம பாக்கிறோம். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்துல அவங்கள ஒரு ஆள் அடிக்கிறாரு, பதிலுக்கு தாக்க போகும்போது அந்த இடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ்னு கலிமா சொல்றாரு. அப்ப இது வெளிப்படையில பாக்கும்போது நம்ம என்ன செய்வோம், கலிமாங்கிறத அவர் விரும்பி சொல்லணும், நம்ம என்ன அடிச்சுட்டு நான் அவரை பதிலுக்கு தாக்க போகும்போது அப்ப கலிமா சொல்றாருன்னா இது என்ன கலிமா சொல்றது, அவர் என்ன முஸ்லீமா, அவர் இஸ்லாத்தை விரும்பியா சொல்றாரு, அவர் பார்க்கும்போதே தெரியுது அவர் வந்து ஏதோ நிர்பந்தத்துல சொல்றாரு, அப்ப இவெல்லாம் ஈமான் இல்ல முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி அவரை என்ன செய்யறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. ஆனா இது நபி சல்லாஸ் அவங்க செய்தி வருது, நபி என்ன கேட்கறாங்க, உசாமா அவர் உள்ளத்தை நீ பிளந்து பாத்தியான்னு கேட்கறாங்க. என்ன கேக்குறாங்க, உள்ளத்தை பிளந்து பாத்தியான்னு கேக்குறாங்க. ஏன்னா பார்க்கும் போதே உண்மையிலேயே இந்த விஷயத்துல வெளிப்படையா பார்க்காம அந்த சூழலாம் வச்சு பார்த்து இவர் இருக்கு சொன்னாருன்னு நம்ம முடிவெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா அதை கூட நபி அவர்கள் தடை பண்றாங்க. ஒரு மனுஷன் ஒரு கொள்கையை சொல்லிட்டா விட்டுறணும், அந்த கொள்கைவாதிதான் நாம் என்ன செய்யணும், நம்ம முடிவெடுக்கணுமே தவிர அவன் அதுக்குதான் சொன்னான் இதுக்குதான் சொன்னான், நீ என்ன உள்ளத்தை பிளந்து பாத்தியா, உனக்கு என்ன அந்த அதிகாரமா இருக்குது, அது அல்லாவுடைய வேலை. அல்லாதான் உள்ளத்தை அறியக்கூடியவன், அலிமும்பி தாத்தி சுதூர், உள்ளங்கள்ல உள்ள அறியக்கூடியவன். அப்ப இதுதான் நபிசுல்லாஸுடைய வழி. ஆனா இன்னைக்கு ஹிசாம் எம்ஏசி நீங்களா இருக்கட்டும், நீங்க என்ன அதானே சொல்றீங்க, அப்பாஸ் அலி பணத்துக்காக போயிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எத்தனை சகோதர விஷயத்துல அவங்களுடைய இஹ்லாஸுக்கு நீங்க தீர்ப்பு வழங்குறீங்க, அவன் என்ன சரியில்லைங்க, அவன் உள்ளத்துல நோய் இல்லவா, அப்படிலாம் நீங்க பேசுறீங்க. அப்ப இந்த மாதிரி நீங்க பேசுறீங்களே, இது ஃபிரௌனுடைய வழியா அல்லது நபிசுல்லாஸ் அவங்களுடைய வழியா என்பது நீங்க என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்க வேண்டும் சகோதரர்களை. அதான் டிஎன்டிஜில உள்ள சகோதரர்கள்ல நம்ம இந்த கல்வி உள்ளவர்கள் வெளியே வந்தவங்களை, டிஎன்டிஜில இருந்து வெளியே வந்த சகோதரர்கள் கல்வி உள்ளவர்களாக நற்குணம் உள்ளவர்களாக இருந்தாங்கன்னா அதை நம்ம சுட்டி காட்டுறோம், இவர் வந்து டிஎன்டிஜிலேயே கல்வி உள்ளவரா இருந்தாரு, நற்குணம் உள்ளவரா இருந்தாரு அப்படிங்கறத நம்ம சுட்டி காட்டுறோம். எதுக்கு சுட்டி காட்டுறோம், கல்வி உள்ளவங்களாம் நேர்வழிக்கு வந்துருவாங்க, நற்குணம் உள்ளவங்களாம் நேர்வழிக்கு வந்துருவாங்க அப்படிங்கறதுக்காக நம்ம சொல்லவே இல்லை. நாம அதையே சுட்டி காட்டுறோம்னா இந்த கல்வி நற்குணமும் இல்லாட்டினா அவன் நேர்வழிக்கு வர இயலாது, அது வந்து ரொம்ப கஷ்டம், அதுக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா இந்த கல்வியின் நற்குணம் இருந்துச்சுன்னா அவங்க நேர்வழிக்கு வர்றது இவங்க வர்றதை விட அதிக வாய்ப்பு இருக்கு, அதிக நெருக்கம் இருக்கிறது, வராமலும் போகலாம் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில தான் நேர்வழி வர்றதுக்குரிய காரணங்கள் அவங்கள்ட்ட இருக்குதுங்கிற அடிப்படையில தான் அவங்களா நல்ல குணம் உள்ளவர்கள் கல்வி உள்ளவர்கள் என்ற தகவலை நம்ம சொன்னோங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அதுபோன்று நாம் டிஎன்டிஜியின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தோம். அவங்க ஜமாத்துல இருக்கும்போது நல்லவர் வல்லவர்னு புகழுவாங்க, வெளியே வந்துட்டா அவங்க கேவலப்படுத்துற மாதிரி வேற யாரும் கேவலப்படுத்த முடியாது, அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி விட்டுறாங்க. அப்ப இதெல்லாம் சரியான வழியா, இதெல்லாம் யூதர்களுடைய வழி, அவங்கதான் என்ன பண்ணாங்க, யூதர்கள் வந்து தங்களோட இருக்கும்போது சிறந்தவரே சிறப்புக்குரியவரேன்னு புகழ்ந்தாங்க. ஆனா அவங்க நபிசல்லாஸ் அவங்களோட யாராவது யூதர்கள் மாறி வந்துட்டாங்கன்னா அப்ப மோசமான ஆளு இவரு அப்படின்னு பேசினாங்க. அப்ப யூதருடைய வழி என்பதை நம்ம இதை சொன்னோம். இது ஆதாரம் கிடைச்சோன்னே வேற எடுத்து பேச முடியல. ஒரு உண்மையை ஒத்துருக்கிறாங்க. என்ன உண்மையை ஒத்துருக்கிறாங்க, ஆமா நான் எங்களோட இருக்கும்போது எந்த கோளாறும் இல்லாமல் எந்த தவறுகளையும் செய்யாமல் இருந்தாங்கன்னா அவங்க இந்த ஜமாத்தை விட்டு போகும்போது அவங்க விஷயத்துல நம்ம எந்த காரணங்களையும் நாங்க கற்பிக்க மாட்டோம், ஏன்னா அவங்க விஷயத்த நாங்க எதையும் சொல்றது இல்ல. அந்த அடிப்படையில தான் யார் போயிருக்காரு, நம்ம ஃபர்சான் மௌலவி போயிருக்கிறாரு, அவர் எங்களோட இருந்தாரு, இருக்கும்போது எந்த தவறுகளும் ஏற்படல, ஆனா அவர் எங்களை விட்டு போன பிறகு அவர் வெளியே போனாரு, நாங்க அவர் விஷயத்துல எதையும் சொல்லல, இனியும் சொல்ல போறதில்ல அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இதை சொல்லிட்டு அடுத்தவர் என்ன செய்யறாருன்னா நம்மை வந்து விமர்சனம் பண்றார், அப்பாஸ் அலி ஃபர்சான் மாதிரி கிடையாது, ஏன்னா அவர் எங்களோட இருக்கும் போதே அவர் என்ன செஞ்சார், நிறைய பிரச்சனைகள்ல மாட்டினாரு, அவர் மேல நாங்க நிறைய குறைகளை கண்டு விமர்சனம் பண்ணோம், அப்ப இந்த மாதிரி எங்களோட இருக்கும் போது தவறுகளை செஞ்சு அதுக்கப்புறம் எங்களை விட்டு வெளியே போனாங்கன்னா அப்ப அவங்க விஷயத்துல நாங்க மக்களுக்கு இனங்காட்டதான் செய்வோம், அப்ப மக்கள் ஏமாந்துடக் கூடாதுங்கிறதுக்கு இனங்காட்டுவாங்களாம், அப்ப அதுக்காக என்ன பண்ணுவாங்களாம், பல விஷயங்களை பல்வேறு விஷயங்களை எடுத்து பேசுவாங்களாம், மானம் போற மாதிரியான பேச்சுகளை பேசுவாங்களாம், ஆளை டேமேஜ் பண்ற மாதிரியான தாக்குதல்களை தொடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்றத பாக்குறோம்.
இருந்துச்சு. அதனால நீங்க என்ன முயற்சி செய்யக்கூடாது என்று சொன்னால், இந்த ஃபர்கான் மௌலவிய ஆதாரம் காட்டி நானும் கேரக்டர் ரீதியா நல்லவர் தான், பொருளாதாரம் சம்பந்தம் எனக்கு அவதூறு சொல்லிட்டாங்க, அநியாயமா குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லக்கூடாது. இந்த குற்றச்சாட்டு எல்லாம் நாங்க ஜமாத்துல நீங்க இருக்கும் போதே உங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டது. நீங்க திருந்தாம அப்படியே பொருளாதாரத்துக்காக வெளியே போனீங்க, அதனாலதான் நாங்க மக்களுக்கு வந்து இடம் காட்டினோம்.
நம்ம என்ன கேட்கறோம்னா, இதுக்கு எங்க ஆதாரம் கண்டுபிடிச்சீங்க, என்ன ஆதாரம்? உங்களோட இருக்கும்போது தவறு வராம இருந்திருக்கணும், மனுஷன் முத அப்படி இருக்க முடியுமா முத? அப்ப டிஎன்டிஜில உள்ள தாயங்கள்லாம் யோசிச்சு பாருங்க, என்ன உங்ககிட்ட தவறே வரலையா, வந்துருச்சு, அப்ப இனி நீங்க அடுத்து வெளியே வந்தா என்ன நடக்கும், அதெல்லாம் நீங்க யோசிச்சு பாக்கணும். முத இதுக்கு என்ன ஆதாரம்? உங்களோட இருக்கும்போது தவறு வந்துருச்சுன்னா அவன் ஜமாத்தை விட்டு வெளியே போனா கேவலப்படுத்துவேன், தவறு வராம உள்ள இருந்தவன் தான் ஜமாத்தை விட்டு வெளியே போனா அவங்கள பத்தி நாங்க ஒன்னும் சொல்ல மாட்டோம், இதுக்கு என்ன ஆதாரம்? அப்ப ரசூலுல்லாஹ் அவங்களை நீங்க யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிரோட பிரச்சாரம் பண்ணும்போது கூட கொள்கையை தான் எடுத்து சொன்னாங்களே தவிர, அந்த காஃபிர்கள் செஞ்ச கேடுகட்ட காரியங்களை சொல்லி காஃபிர்களை நபி அவர்கள் விமர்சனம் செய்யவே இல்லை. அவங்களுடைய தனிப்பட்ட தவறுகளை எடுத்து சொல்லி அதை வச்சு அவங்களுடைய கொள்கையை நபி அவர்கள் என்ன செய்யல, விமர்சனம் செய்யவே இல்லை. காஃபிர்கள்ட்ட கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நடைமுறையை கடைபிடிக்கல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, உங்க ஜமாத்தை விட்டு போயிட்டா, உங்க ஜமாத்தை விட்டு போயிட்டா இஸ்லாத்தை விட்டு போயிட்டவனா? அப்ப உங்க ஜமாத்தை விட்டு போயிட்டு அவன் முஸ்லீமா இருக்கிறான், அல்லாஹ் ரசூலா நம்பிக்கிறான், லாயிலா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலா கலிமாவை சொல்லி குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நடந்துகிட்டு இருக்கிறான், அப்ப அவன் விஷயத்துல நாங்க மானத்துல விளையாடுவோம், மக்களுக்கு இணங்காட்டுவோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, நீங்க இயக்க வெறிய எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? ஏன்னா அல்லாஹ் ரசூல் சொன்ன வட்டத்தை நீங்க மதிக்கிறவங்களா இருந்தா அவங்க அல்லாஹ் ரசூல் உனக்கு ஒரு அளவுகள் சொல்லியிருக்காங்க, என்ன? மன் சத்தர முஸ்லிமன், யாரு முஸ்லீமையுடைய குறைய மறைக்கிறானோ மறுமை நாளில் அல்லாஹ் அவனுடைய குறைய மறப்பான். அப்ப ஒரு ஆள் உங்கள்கிட்ட கருத்து ரீதியில மோதுனா கருத்தை தான் நீங்க பேசணுமே தவிர, அவரிடத்துல ஏற்பட்ட தவறுகளையோ இல்லாத பொல்லாதுகளையோ சொல்றதோ அந்த இடங்கள்ல கருத்துன்னு வரும்போது இதை பேசுறதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை இல்ல. சத்தியத்தில் உள்ளவங்க அப்படி செய்ய மாட்டாங்க, அசத்தியவாதிகள் தான் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. அதனால வரலாறு நெருங்கில பாருங்க, இந்த டிஎன்டிஜே சகோதரர் பிஜே அவங்க செய்யற இந்த பித்னாவைத்தான் மோத்தசிலா கதிரியாக்கள் எல்லா அகலு சுன்னா விஷயத்துல செஞ்சிருக்கிறாங்க. கொள்கை ரீதியில் அவங்க என்ன செய்வாங்க, நபி மொழிக்காக பேசுவாங்களா, அப்ப மனிதன்கள் அடிப்படையில் ஏதாவது தவறுகள் இருக்குமா அதை எடுத்து போட்டு என்ன செய்யறது, நார் அடிக்கிறது, அதை எடுத்து போட்டு அசிங்கப்படுத்துறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு வேலையை நல்ல மக்கள் செய்யல, இது நான் கற்பனையா சொல்லல. நீங்க இமாம் அகமது அம்பல் அவங்களுடைய கிதாபுகள் அக்கிதா விஷயத்துல எடுத்து பாருங்க, வழிகேடர்கள் தான் மனிதர்களிடத்துல மாற்றுக்கருத்துடையத்துல ஏற்பட்ட தவறுகளை எல்லாம் எடுத்து பேசி அசிங்கமாக பேசுவாங்க, அவங்களை கேவலப்படுத்த முயற்சிப்பாங்க. இது வழிகேடுகளுடைய அடையாளம் என்பது தெளிவாக அக்கிதாவுடைய நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது மாதிரி செய்றீங்களா, அப்ப நீங்க யார் உருவாக்குற வட்டத்துல இருக்கிறீங்க? அல்லாஹ் ரசூல் போட்ட வட்டத்துல இருந்தா அவன் முஸ்லீமாலங்க இருக்கிறான், அப்ப அவமானத்துல போய் நம்ம எப்படி விளையாடுறது, அல்லாட்ட போய் மாட்டிக்கிறவேன்னு ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லி மானத்தோட நீங்க விளையாடுறத பாக்குறோம். அப்ப இது சரியா என்பது நீங்க பாக்கணும். அப்ப இந்த வேலைகளை யாரு செஞ்சானா, ஃபிரௌன் தான் செஞ்சான். நான் சொல்றேன்ல, ஃபிரௌனுடைய காரியங்கள் தான் உங்களுக்கு அப்படியே ஒத்து வருது. ஃபிரௌன் தான் அவன் இந்த வேலைகளை எல்லாம் செஞ்சான். அவன் என்ன பண்ணா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து டே அல்லாஹ் நம்புடா அப்படின்னு தௌஹீத் எடுத்து சொன்னாங்க. அப்ப ஃபிரௌன் என்ன பண்ணா, நீ யாரு தெரியுமா, ஏற்கனவே ஒரு கொலை பண்ண ஆளு தானே, அவனுக்கு புத்தி எங்க போகுது, ஏ அவர் சொல்ற கருத்துல அவன் சிந்திக்க மாட்டேங்கிறான், அவன் புத்தி எங்க போகுது, மூசா நபியை நோண்டனும், ஏன்னா மூசா நபி அறியாம செஞ்சாரு அந்த விஷயத்த பட்டியல் போடுறான். அப்ப நீ வந்து யாரு தெரியுமா, ஏற்கனவே ஒரு கொலை செய்யல, நீ அப்படிலாம் செஞ்ச, நீ இப்படிலாம் இருக்கல, உன்ன பத்தி எனக்கு தெரியாது அப்படின்ட்டு பேசினான். அப்ப மூசா நபி என்ன சொன்னாங்க, நான் கருத்தை சொல்றேன், தௌஹீத சொல்றேன், இப்ப கருத்தை கருத்தா எதிர்கொள்ளு, ஆமா நான் செஞ்சேன், அது நான் வழிகேட்டுல இருந்தேன், தப்பா செஞ்சேன், ஒரு மனுஷன் தப்பு வந்தா மறுபடியும் அவன் கொள்கை எடுத்து பேசக்கூடாதா? அப்ப இவங்க கொள்கை என்ன தெரியுமா, இந்த டிஎன்டிஜே பிஜே உடைய கொள்கை, யாராவது நமக்கு எதிரா வந்துட்டா அவன்கிட்ட என்னென்னலாம் ஏற்பட்டுச்சோ என்ன அதை பூரா எடுத்து, அல்லாஹ் கூட மறைச்சிருப்பான் ஆனா இவங்க மறக்க மாட்டாங்க, அல்லாஹ் கூட மறைச்சிருப்பான் ஆனா இவர்கள் மறைக்காம, இந்த ஜமாத்துல இருக்கிற வரைக்கும் என்ன செய்யறது, மறைக்கிறது கிடையாது. ஜமாத்துல இருப்பான், தப்பு செஞ்சிருப்பான்னு வைங்கள, அப்ப என்ன செய்யறது, மூடி மூடி மறைக்கிறது. ஏன், ஜமா பிஜேவை நம்பி இருந்தா, பிஜேயோட அணியில இருந்தா அவன் முஸ்லீம் இல்ல, அப்ப அந்த முஸ்லீமுடைய ஒழுங்குமுறைலாம் வரும், முஸ்லீமுடைய கானத்தை மண்ணியத்தை கானத்தை கண்ணியத்தை பாதுகாக்கிறது, மரியாதையை கவனிக்கிறதெல்லாம் வரும். ஆனா அதை விட்டு போயிட்டானா எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சிட்டு, காத்திட்ட கூட நபி கடைபிடிக்காத முரட்டுத்தனமான மூர்க்கத்தனமான ஒரு ஒழுங்குமுறைய இங்க அவங்க கடைபிடிக்கிறத பாக்குறோம். அப்ப இது யாருடைய வழி, ஃபிரௌனுடைய வழி, இதை செய்யக்கூடாது. சரி, ஒரு மனுஷன்ட்ட ஒரு தப்பே ஏற்பட்டிருக்குன்னு வைங்க, சரி அவன் அதுக்கப்புறம் கொள்கை ரீதியில் உங்களை விட்டு போக மாட்டானா? ஒரு மனுஷன் உங்கள்கிட்ட ஒருத்தா இருக்கும்போது தவறே செஞ்சிருக்கிறான், வைங்க அப்படியே வச்சுக்கிறோமே, அது தவறா இல்லையாங்கிறது வேற விஷயம், ஒரு பேச்சுக்கு தவறே செஞ்சிருக்கான்னு வச்சுக்கிறோமே, அதனால கொள்கை ரீதியில உங்களுக்கு அவனுக்கு மாற்றுக்கிறது வர முடியாதா? அப்ப கொள்கை ரீதியில அவன் போனான்னா அப்ப அந்த தவறுகள்லாம் எடுத்து போட்டு நீங்க அம்பலப்படுத்துவீங்களா? இதுக்கு எங்க இருந்து ஆதாரம் இருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல எங்க ஆதாரம் இருக்குது? இந்த மாதிரி தனி மனிதனுடைய தவறுகள் எடுத்து சொல்லி அவனை டேமேஜ் பண்றதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு? அப்ப நீங்க ஏன் இப்படி செய்றீங்கன்னா கூட்டத்தை தக்க வைக்கணும். என்ன மக்களுக்கு இந்த வாதங்கள் பிரதிவாதங்கள் அதெல்லாம் ரொம்ப டஃப்பான விஷயம், அப்ப ஈஸியா ஒரு நிமிஷத்துல பதில் சொல்லணும். இப்ப பாருங்க, நீங்க மேல இருந்து பாருங்க, அப்படி எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஆனா அவங்களுக்கு இதை பத்தி உள்ள அறிவு கொஞ்சம் கூட இருக்காது. ஒருவர் மாற்று கருத்து சொன்னார்னா அவர் விஷயத்துல அவர் காசு காண்டி போனாரு, காசு காண்டி போனாருங்கிற அந்த வரலாறுல உனக்கு தெரியுமா அவங்க என்னென்ன குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு நீ அந்த அறிவுலாம் எதுவுமே இருக்காது. அவ இப்படி எல்லாம் பேசுறாருன்னு சொன்னா அதுக்கு பதில் இல்ல. மக்களுக்கு ஈஸியா ஒரு பதில சொல்லி விடுவனுமே. என்ன பதில்? அவன் காசுக்காக போயிட்டு வந்தா டாபிக் முடிஞ்சிருச்சுல, நீ அல்லாட்ட போய் தப்பிக்க முடியுமா? நீ இங்க இருந்து மனிதனுடைய வாயிலிருந்து தப்பிக்கலாம், நீ அல்லாட்ட போய் தப்பிக்க முடியுமா என்பதை நீங்க என்ன செய்யணும், யோசிக்கணும். அப்ப இது மத்த தாய்களை மிரட்டுற போக்கு. என்ன எங்களோட இருக்கிற அப்ப உங்களோட உள்ள தாய்கள்லாம் மனிதர்கள் இல்லையா, தப்பு செய்யறவங்க தானே, எவ்வளவு பேர் தப்பு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப நாங்களாம் அந்த ஒழுங்குமுறையை பேண்றோம். இப்ப சகோதரர் பிஜே உடைய விஷயத்துல தனிப்பட்ட ரீதியில் அவர்கிட்ட என்னென்ன கோளா இருக்குன்னு எனக்கு தெரியும், மத்த மத்த மக்கள்கிட்ட என்னென்ன கோளா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுநாள் வரைக்கும் உங்களோட நான் வெளியே வந்திருக்கேன், என்ன பத்தி நீங்க நிறைய பேசியிருக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி நான் கொள்கை ரீதியில தான் எதிர்கொள்றோம், அதான் சத்திய மக்களுடைய வழிமுறை. ஆனா பிஜே உடைய தனிப்பட்ட விஷயத்தையோ நான் இங்க உங்க வீடியோல பேசியிருக்கிறேன்னா, மற்ற தாயிகளை பத்தி அவர் அப்படி இவர் இப்படி அதை பூரா நான் அம்பலப்படுத்தினேன்னா அப்ப அது கிடையாது, ஹராம் அது. அல்லாஹ் ரசூலை நேசிக்கிற மக்கள் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. இயக்க வெறியும் வழிகேட்டிலையும் ஊறி போன மக்களுக்குதான் உள்ள கொள்கை குழப்பமும் வழிகேடும் உள்ள மக்கள்கிட்ட தான் இந்த மாதிரி கெட்ட பண்புகள்லாம் வரும். அப்ப இப்படி செய்றீங்களே, அப்ப இதெல்லாம் என்ன மத்த மக்களுக்கு என்ன செய்யறது, விடக்கூடிய மிரட்டல். மத்த ஆட்கள் கொஞ்சம் பலகீனமான ஆட்கள் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் ஆபத்தான விஷயத்துல சிக்கியிருந்தாங்கன்னு வைங்களேன், உண்மையிலேயே அவங்களுக்கு இந்த கொள்கை சரியின் பட்டா கூட சில நேரங்கள்ல மனுஷன் பலகீனமானவன் தான், ஆஹா இந்த மாதிரி ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு போன ஆட்களையே இப்படி ஆக்கி விட்டாங்க, தீவிரவாதி மாதிரி ஆக்கி விட்டானுங்க, இது நம்ம போயிட்டோம்னா நம்மளை என்ன பாடுபடுத்துவாங்க, நமக்கு ஏதோ ஒரு கண்ணியத்தோட நம்ம வாழ்ந்து போய்கிட்டு இருக்கோம், நம்முடைய கதி என்ன ஆகுது, இப்படி யோசிக்க கூடாது. ஆனா மனுஷன் யோசிப்பானா இல்லையா சில மனிதர்கள். அப்ப இது மிரட்டல், யாராவது போனீங்கன்னா பாருங்க இந்த ஜமாத்தை விட்டு போனவனுக்கு என்ன கதினு பாத்தீங்களா, இது மாதிரிதான் உங்களுடைய கதி ஆகும் சொல்லி ஒரு பலாத்காரம் செய்யற ஒரு கேவலமான ஈனத்தனமான ஒரு வேலை இல்லையாது. கொள்கை விஷயத்தை பேசும்போது இந்த மாதிரி பேசுறது, அப்ப இந்த மாதிரி வேலையை நீங்க செய்யாதீங்க. நல்ல மக்கள் இதை செய்ய மாட்டாங்க. என்ன, நாங்க வந்து உங்களுடைய மானத்தையும் பாதுகாக்கிறோம். மாற்று கருத்தில் உள்ளவங்க யாரா இருந்தாலும் தனிப்பட்ட ரீதியில தாக்குதல் தொடுக்கக்கூடாது. அவங்களுடைய உள்ளங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பு தரக்கூடாது. நாம கருத்துக்கள் ரீதியில தான் என்ன செய்யணும், மோத வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு இங்கே பதிய வைத்துக் கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, அடுத்து ஹிசாம் எம்ஏசி அவர்கள், நான் பொருளாதாரத்துக்காகத்தான் பணத்துக்காகத்தான் அந்த ஜமாத்தை விட்டு வெளியே போனேன் அப்படின்னு அவரு அழுத்தமாக சொல்றார். நீங்க சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்பெல்லாம் நீங்க பேசுறது எதுக்குன்னா, நம்மளை மிரட்டுறதுக்கு, என்ன மற்றவர்களை அடக்கிறதுக்கு, மாற்று கருத்து உள்ளவர்கள் யாரையும் வரவிடாம ஆக்குறதுக்கு, அதுக்குதான் நீங்க செய்யறீங்க. ஆனா கொள்கை உறுதி உள்ள மக்கள் நீ என்ன பேசினாலும் அது சிறப்பா தான் எடுத்துக்கிடுவாங்க. நீ பேசுற வரைக்கும் பேசு, எப்படிலாம் மட்டப்படுத்த முடியுமோ அப்படிலாம் நீங்க மட்டப்படுத்துங்க. ஆனா அது எதுவுமே இழிவு கிடையாது, மறுமையில சொர்க்கத்துடைய சேமிப்புகளாக அது என்ன செய்யும் போகும். அதனால மென்மேலும் உறுதி அதிகமாகுமே தவிர, இன்னும் உங்களுடைய குழப்பங்களை உடைத்து எரியணுங்கிற வேகம் அதிகமாகுமே தவிர, கண்டிப்பாக கொஞ்சமும் என்ன செய்ய மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோங்கிறத உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிறோம். அதனால நிறைய பேசுங்க, எங்களுக்கு நிறைய நன்மை தான். ஆனா ஹிசாம் மூச்சுக்கு 300 தடவை எங்கள்கிட்ட தக்லீது இல்ல தக்லீது இல்லங்கிறாருல, அவர் பெரிய ஒரு தக்லீதுல இருக்கிறாருங்கிறதுக்கு ஆதாரமே இதுதான். என்ன ஆதாரம், அவர் சொல்றாரு அப்பாஸ் அலி பணத்துக்காண்டி போனாரு, அதுக்காக நாங்க 3 குற்றச்சாட்டு வச்சோம் சொல்லி 3 விஷயத்தை அவர் என்ன செய்யறாரு, குற்றச்சாட்டு வைக்கிறாரு.
ஜமாத்துக்குள்ள இருக்கும் போதே 2 டிரான்ஸ்போர்ட் கேட்டீங்க, பயானுக்கு போய் தலைமையகத்தில் ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் கிளையில ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் கேட்டதாக சொன்னோமே, இது வந்து ஜமாத்துக்குள்ள இருக்கும் போதே உங்களுக்கு சுட்டிக்காட்டப்பட்டதா, அல்லது வந்து வெளியே போனதுக்கு பின்னாடிதான் நாங்க சொன்னோமா? சகோதரர் பிஜே அவர்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையாக அறிவுரை செய்த மெயில்களை மக்களுக்கு வெளியிட்டாங்களே, அதுல இப்ப நீங்க கொள்கை விட்டு போறதுக்கு முன்னாடிதான் பிஜே அவர்கள் உங்க மேல நல்லெண்ணம் கொண்டு யாரும் பொருளாதாரத்துல வந்து ஆசைப்படக்கூடாது, பொதுவாக ஒருத்தர் 50 வயசுக்கு மேல போகும்போதுதான் பொருளாதாரம் மேல ஓவரா ஆசைப்படுவாரு, ஆனா நீங்க வந்து இப்பவே இந்த மாதிரி பொருளாதார விஷயத்துல ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க, ரொம்ப மோசமா நடந்து கொள்றீங்க என்று சொல்லி ஜமாத்துக்குள்ள இருக்கும் போதே உங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டதா இல்லையா? அதை நாங்க சொன்னோமே, நீங்க பதில் சொன்னீங்களா? ஆரம்பத்தில்
அதுல 2 விஷயத்த எடுத்துக்கொள்வோம். என்ன என்ன விஷயத்தை சொல்றாரு, உதாரணம் என்ன செய்யறாரு, அப்பாஸ் அலி ஒரு இடத்துக்கு தலைமைக்கு வந்திருந்த போது பயணத்தொகை ரெண்டு இடத்துல கேட்டாரு, ரெண்டு பயணத்தொகை வாங்கினாரு. அப்ப பணத்துக்காக அவர் தப்பு செஞ்சிருக்காரா இல்லையா அந்த ஜமாத்துல, அதை அவர் வெளிப்படுத்துறாரு. அது மாதிரி இன்னொரு என்ன செய்யறாருன்னா, அப்பாஸ் அலிக்கு வந்து பிஜே அவங்க ஒரு மெயில் போட்டாரு, அந்த மெயில்ல அவர் வந்து பணத்தை ஆசை பிடிச்சவர்னு பிஜே சுட்டி காட்டாரு, கண்டிக்கிறாரு. அப்ப இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொன்னீங்களான்னு, நான் பணத்தாசை பிடித்தவன் பணத்துக்காக கொள்கை மாறியவன் என்பதற்கு ஹிசாம் எம்எஸ் இந்த ரெண்டு விஷயத்த சொல்றாரு. இப்ப நான் ஹிசாம்ட என்ன கேக்குறேன்னா, இப்படியா ஒரு மனுஷனை தக்லீது பண்றது? இந்த சம்பவத்துல நீங்க இருந்தீங்களா ஹிசாம் எம்எஸ் இந்த ரெண்டு டிரான்ஸ்போர்ட் நான் வாங்கும் போது சொல்றீங்கல்ல, வாங்குறதாவே இருக்கட்டும், நான் பதில் சொல்லுவேன். அது அந்த அந்த சம்பவம் நடக்கும்போது, அது மாதிரி இந்த அம்ப சகோதர் பிஜி அவங்க வந்து எனக்கு மெயில் போட்டு என்ன தப்பு கண்டிச்சாங்க அந்த நேரத்துல நீங்க இருந்தீங்களா? இல்ல. இது சம்பந்தமான ஏதாவது விளக்கம் சொன்னா விளக்கமும் சொல்லல. நீங்க உண்மையிலே பேணுதல் உள்ளவங்களா இருக்கணும், இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, இந்த சம்பவத்துல நான் இல்ல. அப்போ நீங்க உங்க தரப்புல சொல்லி இருக்கிறீங்க, ஆனா அவர் தரப்புல இது என்ன எதுவும் நமக்கு சொல்லல. அப்ப இந்த நேரத்துல நீங்க சொல்றது தப்பா இருந்து நான் அடுத்தவங்க விஷயத்துல மானத்துல விளையாண்டுட்டா நாளைக்கு அல்லாட்ட போய் நான் மாட்டிக்கிறவேங்கிற ஒரு பயம் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா, எனக்கு அறிவில்லாத விஷயத்த நான் ஈடுபட மாட்டேன், நீங்க விலகி இருப்பீங்க, அப்படிதானே? வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், உனக்கு கல்வி அறிவு இல்லாத சேர்த்து ஈடுபடாது. இது வந்து ஆய்வா, இதன குரானா, இது ஹதீஸா, ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட மேட்ரு, நானும் பிஜேவும் சம்பந்தப்பட்ட மேட்ரு. அப்ப அந்த சம்பந்தப்பட்டவங்ககிட்ட விட்டுட்டு நீங்க விலகணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அல்லாஹ் இறக்கிய வசனம் மாதிரி இதை எடுத்து அடுத்தவங்களுடைய மானத்துல நீங்க விளையாடிட்டு இருக்கிறீங்க. அப்ப பிஜே உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு, என்ன சொல்லி கொடுக்கிறாரு, இந்த விஷயத்தை சொல்லு, ஏன்னா அவருக்கு தானே அது தெரியும், அதை சொல்லுன்னு சொல்லி கொடுக்கிறாரு. அதை பத்தி உங்களுக்கு அறிவில்ல, நீங்க அப்படி என்ன செய்யறீங்க, 100%க்கு 100% அதை எடுத்து பேசுறீங்க. அது அடுத்தவங்களுடைய மானம் கண்ணியம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு அது பெருசா தெரியல. அப்ப நீங்க தக்லீதா இல்லையா, இதுக்கு பேர் என்னது, தக்லீதா இல்லையா? உங்களுக்கு இது தெரியாது, ஏன் நீங்க செய்யறீங்க? அப்ப நம்பிக்கை அடுத்தவங்க மேல தலைமையத்துல என்ன சொன்னாலும் அது உண்மையா தான் இருக்கும், அப்ப இப்படியா நம்புறது ஒரு அடுத்தவங்க விஷயத்துல, ஹக்கு விஷயத்துல? அப்ப நீங்க தக்லீதுல இருக்கீங்களா இல்லையாங்கிறத நீங்க என்ன செய்யணும், யோசிச்சு பாக்கணும். சரி, இப்ப அந்த விஷயங்களுக்கெல்லாம் இது வந்து பழசு கிடையாது, ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்லல, ஏன் சொல்லல, இது என்னோட சம்பந்தப்பட்ட விஷயம், இதுக்கு நான் பதில் சொல்றது ஒரு தேவையற்றது, ஒரு அதிக நன்மை இல்லாதுன்னு நான் நினைக்கிறேன். இதை விட எவ்வளவோ உங்களுடைய குழப்பங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. அல்ஹம்துல்லா, அல்லாஹ்வுடைய கிருபையா, அதுக்கு நிறைய நான் பதில் சொல்லி இருக்கிறேன். அப்ப அதனாலதான் இதை வந்து நம்ம அலட்சியப்படுத்தணும். நீங்க மறுபடியும் கேட்கறதுனால அதுக்கு என்னுடைய விளக்கம் என்னங்கறத நான் சொல்லிக்கிறேன், மக்கள் அதை பார்த்து முடிவெடுத்துக்கிறட்டும். என்னன்னா, 19வது நீங்க சொல்றீங்க, அப்பாஸ் அலி டிஎன்டிஜில இருக்கும்போது ரெண்டு பயணத்தொகை வாங்கினாரு. அப்ப பாருங்க, ஒரு பயணத்துல போய்கிட்டு ரெண்டு பயணத்தொகை வாங்குறது தப்பா இல்லையா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், டிஎன்டிஜேவில பொருளாதாரம் தாயிகளுக்கு எப்படி இருந்துச்சு, நான் இருந்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க பாக்கணும். பொதுவாக டிஎன்டிஜேல தாயிகளுக்கு சம்பளம் கம்மியா தரமாட்டாங்க, அது வந்து நிறைவாதான் உங்களுக்கு கிடைக்கும். மற்ற எல்லா ஜமாத்தை விட டிஎன்டிஜேல தான் நிறைய சம்பளம் கிடைக்குது, ஏன்னா மற்ற சுன்ன ஜமாத்துல 3000-4000 கொடுப்பாங்க. ஆனா டிஎன்டிஜேல வந்து குடும்பத்துடைய நிலையை பார்த்து அதுக்கு தகுந்தவாறு 12,000-14,000 இந்த மாதிரியான ஒரு நிலையில, இன்னும் பல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அதிகமாச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறாங்க, 17,000-20,000-25,000 இந்த மாதிரி கொடுக்கக்கூடியவங்க தாயிகளுக்கு. அப்ப அங்க வந்து பணப்பற்றாக்குறைங்கிறது தாயிகளுக்கு என்ன செய்யாது, வர்றதில்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இந்த மாதிரியான பயான்களுக்கு டிஎன்டிஜில அனுப்புவாங்க. உண்மையை நான் சொல்றேன், பொய்யெல்லாம் சொல்லல, பயான்களுக்கு டிஎன்டிஜில அனுப்புவாங்க. உதாரணமா சென்னைக்கு போறோம், சென்னைக்கு போயிட்டு வர்றதுக்கு மொத்தமே ஒரு 600-700 தான் செலவாகுதுன்னு வைங்களேன். ஆனா டிஎன்டிஜில என்ன செய்வாங்க, 700 தரமாட்டாங்க, 2,000 தருவாங்க. 2,000 எதுக்கு, 700 தானே செலவாயிருக்கு, 2,000 தருவாங்க. அப்ப அதுல அவங்களுடைய கண்ணோட்டம் என்னன்னா, தாயிகளுக்கு கொஞ்சம் கூட வாங்கிட்டு போறாங்களே, அது தப்பு கிடையாது, நான் குறை சொல்லல, தாயிகள் கொஞ்சம் கூட குறைய அனுபவிச்சுட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் அவங்க பல்வேறு நடவடிக்கைகள் நடந்திருக்கிறாங்க. ஜும்மாவுக்கு ஒரு இடத்துக்கு போறோம், 50 தான் பெட்ரோல் சார்ஜ் ஆகும் வண்டியில போயிட்டு வர்றதுக்கு, 50 கூட ஆகாது, பாத்தீங்கன்னா 20-25 தான் ஆகும். ஆனா என்ன செய்வாங்க, 300-400 கொடுப்பாங்க, 500 கொடுப்பாங்க. அப்ப அங்க நிர்வாகிகளே இப்படித்தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து தொகை அதிகமாயிருக்கலாம். அப்ப இதெல்லாம் ஏன் நீங்க செய்றீங்க அப்படின்னு கேட்டா, தாயிகளுக்கு நம்ம கொடுக்கணும், தாயிகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான். பொருளாதாரத்துல நீங்க நிறைய தரக்கூடிய ஜமா டிஎன்டிஜி தான், நான் அதை குறை சொல்லல, அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நாங்க இருந்தோம். அது மாதிரி நாங்க விவாதத்துக்கு நாங்க போறோம் வைங்களேன், விவாதத்துக்கு போனா எங்களுக்கு பயண செலவு எவ்வளவு, 1,000 ஆகுது வைங்களேன், 1,000 தானே கொடுக்கணும். ஆனா என்ன செய்வாங்க, அங்க 4 இருந்தோம், ஒரு மசூராவில் உட்கார்ந்தோம், ஒரு ஆய்வு பண்ணோம்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு 4,000-5,000 என்ன செய்வாங்க, கூடுதலா தருவாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் சகோதரர் பிஜே தாய்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார், எங்களுக்கு கொடுத்திருந்தார். அப்ப நீங்க பாருங்க எவ்வளவு காசு தாய்களுக்கு டிஎன்டிஜே சகோதரர்கள் கொடுத்திருக்கிறார், நிர்வாகம் கொடுத்திருக்கு. இது போக நாங்க பத்துவாவுக்கு என்ன செய்வோம், போன்ல ஆன்சர் பண்ணுவோம், அதுக்கு ஒரு தனி தொகை தனியா வரும். இதுக்கு பத்துவாவுக்கு தனியா ஒரு தொகை வரும். அது மாதிரி நான் ஆன்லைனுக்கு கேள்விக்கு பதில் பண்ணேன்னு வைங்களேன், அந்த கேள்விகளுக்கு என்னது ஒரு தனி தொகை, அது ஒரு தனி கணக்கு வரும். அப்ப இந்த மாதிரி எல்லாம், அது போக நாங்க புத்தகங்கள் எழுதுனீங்களே அந்த புத்தகங்கள் வழியாக என்ன செய்யும் வரும். இந்த மாதிரியான அது மாதிரி வசூலுக்கு தாய்களே வசூலுக்கு போனாங்கன்னா அவங்க வசூலுக்கு ஒரு பெர்சன்டேஜ், 100,000 வசூல் பண்றாங்கன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் என்ன செய்வாங்க அதுல தருவாங்க. சில நேரங்கள் தாய்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி திடீர்னு வருது, ஏன்னா ஒரு குழந்தை பிறக்குது ஆபரேஷனா போயிருச்சு, 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் செலவுது, உண்மையிலே அவருக்கு தேவை இருக்குன்னு சொன்னா தலைமையிலிருந்து என்ன செய்வாங்க அந்த காசை கொடுப்பாங்க. அப்ப இந்த அளவுக்கு பொருளாதார விஷயத்துல தாயிகளுக்கு ஒரு நெருக்கடி காட்டாம தாராளமாக நடந்து கொண்டதுதான் டிஎன்டிஜே. என்ன ஆனா வெளியில என்ன செய்வாங்க அதெல்லாம் தெரியாது. வெளியில என்ன செய்வாங்க, என்னமோ தாய்கள் எல்லாம் கஷ்டப்படுற மாதிரியும், டிஎன்டிஜே தலைமை ரொம்ப கம்மியா கொடுத்து தாய்களை எல்லாம் சிரமப்படுத்த அல்லாவுக்காக தியாகம் பண்ணக்கூடிய மக்களாக பண்றாங்க. ஆனா அதை மறைக்க கூடாது. இப்ப இவ்வளவு விஷயங்கள் என்ன செய்யுது அங்க டிஎன்டிஜேல இருக்குது சகோதரர்களே. அப்ப இந்த நிலையிலதான் ஒரு தடவை நான் ஜும்மாவுக்கு போகும்போது அந்த நேரத்தில் அஷ்ரஃபுதீன் ஃபிரதோசி அவர்கள் மாநில தலைமையில இருந்தாங்க. அப்ப ஏதோ நான் அதிராம்பட்டினத்துக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக போகும்போது போற வழியில அறந்தாங்கில அப்பயும் நீங்க இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு போங்க அப்படின்ட்டு அஷ்ரஃபுதீன் என்று சொல்லி அவர் தான் என்ன சொல்றாருன்னா, இந்த பக்கத்து பக்கத்து ஊர்களா இருந்தாலும் இந்த ரெண்டு இடத்துல இருந்து நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு போக்குவரத்து தொகை நான் தர சொல்றேன். அவர் மாநில நிர்வாகியா இருக்காரு, அப்ப நான் சாதாரண ஆளா இருக்கிறேன். அப்ப இதை வந்து முதல் மாநில நிர்வாகிங்கிற அடிப்படையில் அவர் நமக்கு சொன்னது அவர் தான், ஏன்னா இங்கேயும் தர சொல்றேன் அங்கேயும் தர சொல்றேன். அப்ப தாயிகள் விஷயத்துல நல்லா இருக்கட்டும்ங்கிறதுக்காக இப்படி அவங்க தாராளமா நடக்கிறாங்கிறது மனசுல என்ன செய்யுது நமக்கு பதியுது. இதுதான் விஷயம். அதுக்கு இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். ரெண்டு சார்ஜ் நான் வாங்கினேன்னு சொல்றாங்களே அதுக்கு வருவோம். அது நிலவரம் என்ன தெரியுமா, டிஎன்டிஜேல மசூரா நிர்வாக குழு மசூரா நடக்கும், அதுக்கு நிர்வாகிகள் எங்களை கூப்பிடுவாங்க. அப்ப எங்களுக்கு நிர்வாக குழு கூப்பிட்டா எங்களுக்குரிய அந்த பயண செலவை கொடுக்கறது தலைமை தான், நிர்வாகம் தான் என்ன செய்யும் எங்களுக்கு கொடுக்கும். அதுதான் வளமுறையா இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா எங்களை நிர்வாக குழுக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட இடத்துல அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு ஜும்மா வந்துச்சுனால அந்த ஜும்மாவுக்கு பயான் பண்ணுங்கன்னு நான் அனுப்பி வச்சாங்க. நான் வளமையா நான் எங்க சார்ஜ் வாங்குவேன், தலைமையில தான் என்ன கூப்பிட்டா, அதுதான் வளமுறை, நாங்கதான் பயண போக்குவரத்து வாங்குறது. அப்ப ஜும்மாவுக்கு போக சொன்னாங்க, அவ்வளவுதான் சொன்னாங்க, பயண சார்ஜ் தருவாங்க, நீங்க வாங்க எதுவுமே சொல்லல. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் பயண சார்ஜ் எதிர்பார்த்து அங்க போகவும் இல்ல. அப்ப நான் ஜும்மாவுக்கு போய் ஜும்மாவெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அங்க உள்ள சவர் என்ன பண்றாரு, இந்த அங்க காசை வச்சுக்கோங்கன்னு எனக்கு என்ன செய்யறாரு, காசை கொடுக்கறாரு. அவர் எதுக்கு பயண செலவா கொடுக்கறாரு, எதுக்கு கொடுக்கறாரு, நான் இல்லங்க வேண்டாங்க, நான் பயண செலவு எதிர்பார்த்து அங்க போகல, எனக்கு வேண்டாம் நான் சொல்றேன். இல்ல அவர் வலுக்கட்டாயமா என்ன செய்யறாரு, இல்ல நீங்க வச்சுக்கோங்கன்னு ஜேபில் வச்சு விட்டுறாரு. அப்ப அது நான் என்ன செஞ்சிட்டேன், அதை அப்படி வாங்கிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், முறப்படி என்ன யாரு கூப்பிட்டாங்களோ அவங்ககிட்ட தான் நான் வாங்கியிருக்கேன் பயணத்தொகை. அந்த அடிப்படையில தான் நான் என்ன செய்யறேன், தலைமையில போய் இந்த மாதிரி எல்லாரும் பயணத்தொகை வாங்குறாங்க. அப்ப நானும் என்ன செஞ்சேன், அவங்களோட சேர்ந்து போகும்போது பயணத்தொகைன்னு கேட்டேன். அப்பதான் அந்த பொறுப்பாளர் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு ஜும்மாவில் அங்க கொடுத்துருப்பாங்களே அப்படின்றாரு. அப்ப நான் ஓஹோ அப்ப கொடுத்துட்டாங்க, ஆமா கொடுத்துட்டாங்க, நான் பொய்யலாம் சொல்ல, கொடுத்துட்டாங்கன்னு சொன்னேன், சரி அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். இதுதான் நடந்துச்சு. இப்ப இதை வச்சுக்கிட்டு தான் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பயணத்துல வந்து ரெண்டு சார்ஜ் இவர் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இது யார் மேல தப்பு, என்ன நீங்க கூப்பிட்டு இருக்கீங்க, நீங்க தானே பயணத்தொகையை கொடுக்கணும், வேறொரு இடத்துல ஜும்மா போக சொல்லிட்டு அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதுதான் பயணத்தொகைன்னு ஆக்கி, அப்ப நான் உங்கள்கிட்ட வரும்போது ரெண்டு பயணத்தொகை வாங்கினேங்கிற மாதிரி நீங்க இப்ப காட்டி விடுறீங்களே. அப்ப இதுல உள்ள நிலவர என்னங்கறத நீங்க என்ன செய்யுங்க மக்கள், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யார் எப்படி பேசினாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, என்ன நிலவரங்கிறத நான் என்ன செஞ்சிட்டேன் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அடுத்து சகோதரர்களே, இரண்டாவது என்ன செய்யறாருன்னா, ஹிசாம் சொல்றாரு. ஹிசாம் அவருக்கு அறிவில்லாத விஷயத்துல நம்மளை குற்றஞ்சாட்டுறாரு. என்ன சொல்றாரு, சகோதரர் பிஜே அவங்க வந்து உங்களுக்கு மெயில் மூலம் எல்லாருக்கும் 50-60 வயசுல தான் பொருளாதாரத்தை சேமிக்கணுங்கிற எண்ணம் வரும், ஆனா உங்களுக்கு 20-25 வயசுலயே வந்துருச்சே அப்படின்னு உங்களை கண்டிச்சாரா இல்லையா, மெயில் போட்டாரா இல்லையா. அப்ப டிஎன்டிஜே இருக்கும் போதே உங்களுக்கு பொருளாதார குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கப்பட்டு உங்களுக்கு நீங்க கண்டிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு என்ன செய்யறாரு பிஜே சொல்றாரு. முதல் சகோதரர்கள், இதனுடைய பின்னணி என்ன நீங்க விளங்கிக்கணும். இதெல்லாம் பொதுவா சொல்லிட்டா மக்கள் நம்புறாங்க. நான் என்ன சார், அடுத்தவங்க விஷயத்துல ஒரு ஆள் குற்றச்சாட்டு வச்சா நம்பிடாதீங்க. ஐஷார் அலி எல்லாம் அவங்க மேல எவ்வளவு விஷயங்கள் வந்துச்சு. அப்ப போட்டிக்கு இருந்த ஜெயினபுல் அவங்க என்ன சொன்னாங்க, ஹமீ சமஈ வபசரி, என் கண்ணையும் என் காதையும் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க எப்படிலாம் நடக்கிறீங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த விஷயத்துல என்னன்னு கேட்டா, இது எப்ப இந்த மெயில் வருதுன்னா, நான் முதல் மேலப்பாளையத்துல இருந்தேன், ஆண்கள் மதரசாவில் ஆசிரியராக இருந்தேன். அப்புறம் பெண்கள் மதரசா மதுரைக்கு மதுரையில் இயங்கும் போது என் சொந்த ஊர் மதுரை. அப்போ நான் என்ன செஞ்சேன், பிஜே அவங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன், எம்ஏ சுலைமான்கிட்ட கோரிக்கை வச்சிருந்தேன், என்ன மேலப்பாளையத்திலிருந்து எடுத்து இந்த பெண்கள் மாசால போடுங்க, ஏன்னா எனக்கு சொந்த ஊருங்கிறனால சொந்த ஊர்ல இருக்க ஆசைப்படுறேன். காலம்புரா நாமக்கம் கடையநல்லூர் மேலப்பாளையம் மத்த அன்னி வெளி ஊர்கள்லாம் இருந்திருக்கிறோம். அப்ப சொந்த ஊர்ல நான் இருக்கிறேன்னு சொல்லி நான் கேட்டு என்ன செஞ்சேன், வாங்கினேன். அப்ப எம்ஐ சுலைமானும் அங்க ஆசிரியரா பெண்கள் மாசால இருந்துட்டு தலைமைக்கு போனார். அப்ப அந்த இடம் காலியா இருந்துச்சு, யார போடுறதுங்கிற ஒரு இதுல, ஏன்னா பாடம் நடத்தணுமே பெண்களுக்கு. அப்ப என்ன என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. அப்ப நான் வரும்போதே எம்ஐ சுலைமான்ட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், ஆசிரியர் பொறுப்பை தவிர வேற எதையும் நான் பார்க்க மாட்டேன், பெண்கள் மாசாவுக்கு நான் வர்றேன்னா ஆசிரியர் பொறுப்பு தான் பார்ப்பேன், வேறு எந்த நிர்வாக பொறுப்பு பார்க்க மாட்டேன், எதையும் கொடுக்க கூடாது, அது எனக்கு பிடிக்கல, அதை நான் விரும்பல, நான் நிறைய புக் எழுதணும், நிறைய ஆய்வு செய்யணும், அதுல என்னுடைய நேரங்கள் போகணும்னு நான் விரும்புறேன், நிர்வாகத்துக்கு வந்துட்டா முடிஞ்சு போச்சு, எதுவுமே ஆய்வு பண்ண முடியாதுங்கிற விஷயத்த நான் சொல்லித்தான் என்ன அவங்க என்ன செய்யறாங்க, பெண்கள் மாசாவுக்கு எடுக்கிறாங்க. கொஞ்ச காலம் போகுது, ஆனாலும் எனக்கு வேற சுமைகள் அதிகமாகுது. காலையில 7:30 போனா 4 மணிக்கு தான், 5 மணிக்கு 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன், அந்த அளவுக்கு மாசாவிலே கிடைக்கும். அதெல்லாம் முன்னாடி நான் அப்படி இருந்தது இல்ல, ஆனாலும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நம்ம என்ன செய்யுது மாத்தணும். ஆனா அங்க உள்ள பொறுப்பாளர் என்ன செஞ்சாருன்னா, என்ன பத்தி பிஜே கிட்ட சொல்லி கொடுத்தாரு, இவர் வந்து ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறாரு, அவர் வந்து அதிக நேரம் எங்க மாசால இருக்கிறது இல்ல, பாடம் மட்டும் நடத்திட்டு அவர் ஓடிடுறாரு, அப்படி இப்படின்ட்டு பல தவறான தகவலை கூட சேர்த்து போட்டு என்ன செஞ்சாரு, பிஜே கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. சார், பிஜே கிட்ட வந்து ஒரு கெட்ட குணம் இருக்கு, அது இருக்கக்கூடாத குணம். என்ன குணம்னா, ஒருவரை பத்தி தனக்கு தன்னிடத்துல கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா அவரை பத்தி தப்பா முடிவு எடுத்துருவார், அந்த கம்ப்ளைண்ட்டை உண்மை நம்பிடுவார். ஒண்ணு, இன்னொன்னு என்ன செய்வார்னா, அவரை பத்தி தப்பா முடிவு எடுத்துருவார். பல்வேறு விஷயங்கள்ல நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அது உதாரணமா ஒரு விஷயம் கூட நான் சொல்லலாம், என்னன்னு கேட்டா, நான் டிஎன்டிஜியில் இருக்கும்போது நானும் அப்துல் நாசர் நல்ல நண்பர்கள், ஒன்னா இருப்போம், ஒரே பக்கத்துல சாப்பிடுவோம், ஒரே ரூம்ல தூங்குவோம், அந்த ஒரே விஷயமா பேசிக்கிறோம், அந்த அளவுக்கு நண்பர்களா இருப்போம். எங்களுக்கு மத்தியில என்ன சில போட்டி போறாமலாம் வரல, ஒன்னா தான் இருந்தோம். ஆனா அந்த மாதிரியான மக்களுக்கு மத்தியில போட்டி போறாம இருக்குன்னு ஒரு ஆள் கிளப்பி விட்டார், சையத் இப்ராஹிம் என்ன செஞ்சாருன்னா கிளப்பி விட்டார். என்ன, ஒரு மசூராவுக்கு நான் மட்டும்தான் வந்தேன், அப்துல் நாசர் வரல. ஏன் வரல அப்படின்னு பிஜே சையத் இப்ராஹிம்கிட்ட கேட்கும்போது, நான் அப்பாஸ் அலிட்ட சொல்லிட்டேன், அப்துல் நாசர் கூட்டிட்டு வர சொல்லி அவர் சொல்லாம விட்டாரு, அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஏதோ அப்படின்ட்டு இவருக்கு கிளப்பி விட்டார். அப்ப பிஜே என்ன செய்யறாருன்னா, ஒரு மசூரா நிர்வாக குழுல, உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை தீர்க்கணும், நாங்க ரெண்டு பேரும் முழிக்கிறோம், என்னடா பிரச்சனை, நாங்க நல்லா தானே இருக்கிறோம், என்ன தீர்க்கணும். ஆமா, மசூராவுக்கு அப்துல் நாசரை கூப்பிட சொன்னா அப்பாஸ் அலி நீங்க அப்துல் நாசரை கூப்பிடல அப்படின்ட்டு, அப்ப நீங்க வந்து போட்டி போடாம இருக்கா இல்லையா அவங்க ஒரு மத்தியில் அப்படின்ட்டு வந்துருச்சு. அப்பதான் தெரியுது இப்படி ஒரு விஷயம் எங்க விஷயத்துல பரவுதுன்னு சொல்லி. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, சையத் இப்ராஹிம் என்ற சொல்லவே இல்லை அப்துல் நாசரை கூப்பிடணும்னு சொல்லி, எங்க சொன்னாரு அப்படின்னு கேட்டேன், மசூராவிலே கேட்டேன். அப்ப பிஜே கேக்குறாரு, என்னங்க நீங்க சொல்லலங்கிறீங்க, சொல்லிட்டேங்கிறீங்க, சொல்லலங்கிறாரு அப்படிங்கிறப்போ, அப்ப விளங்கிருச்சு சையத் இப்ராஹிமும் போட்டு கூட்டிருக்காரு, அது அவர்கிட்ட உள்ள கெட்ட குணம். ஏன்னா பிஜேக்கு யார் நெருக்கமா இருக்காரோ அந்த நெருக்க விடாம நம்ம மட்டும் இருக்கணும், மத்த யாரும் நெருங்க விட்டுறக்கூடாதுங்கிறது அங்க உள்ள கோளாறு. அப்ப இந்த மாதிரி வந்து நம்ம பேர் கெடுக்கணுங்கிறக்காக அங்க கோத்து விட்டது பிஜே கிட்ட. அப்ப பிஜே என்ன பண்ணிட்டாரு, அதை நம்பி நம்மளை கண்டிக்க ஆரம்பிச்சார். அப்ப இதை சொன்னோடனே பிஜேக்கு விளங்கிருச்சு, சையத் இப்ராஹிம் எங்க நீங்க எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சையத் இப்ராஹிம் கண்டிச்சாரு. நம்மகிட்ட வந்து காரணம் சொன்னார், நான் அவர் சொன்னதுனால இப்படி உங்கள்கிட்ட நான் பேசிட்டேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லன்னு அவர் சொன்னார். மனுஷன் தானே, அது அவர்கிட்ட உள்ள கோளார், மனுஷன் மனுஷன்கிற அடிப்படையில் அவர்கிட்ட இருக்குது அந்த கோளார். மனுஷன்னா எல்லாத்தையும் ஒரு கோளார் இருக்கும், அது அவர்கிட்ட இருக்குது. இன்னும் என்ன செஞ்சிருவார், இது எதுக்கு நான் சொல்றேன்னா, பிஜே அவர்கள் ஒரு ஆளை பத்தி தப்பா நினைச்சிட்டார்னா எந்த அளவுக்கு போயிருவார்னா, அவன் ஈமானம் இல்லாதவங்கிற அளவுக்கு அவன் முடிவு பண்ணுவார். மத்தவங்க யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க, ஆனா பிஜே உடைய மெண்டாலிட்டி என்னன்னா, அவருக்கு பிடிக்காத காரியத்தை யாராவது செஞ்சுட்டாங்கன்னா அவன் இஹ்லாசே இல்லாதவன், ஈமானே இல்லாதவங்கிற அளவுக்கு முடிவுக்கு போயிருவார். இப்ப ஏன் விஷயத்துல மட்டுமா அவர் இப்படி பண்ணிருக்கிறாரு, இன்னைக்கே டிஎன்டிஜில எவ்வளவு தாயிகள் இருக்கிறாங்க, பிஜே விடத்துல அவங்களுக்கு என்ன பேரு தெரியுமா, இவங்களாம் துன்யாதாரி, இவங்களாம் என்னது துன்யாதாரி அப்படிங்கிற அவங்க யாருன்னா சொல்ல மாட்டேன். அப்ப ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காத, அவருக்கு பிடிக்காத ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்கன்னா இவரெல்லாம் கொள்கவாதி இல்ல துன்யாதாரின்னு சொல்ற, அவங்களாம் பல்ல கடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இது அவர்கிட்ட உள்ள கோளாறு. சரி, இந்த பிரச்சனை எப்ப வருதுன்னா, அப்ப பெண்கள் மாசாக நான் இருக்கிறேன்னா இவரு இந்த பொறுப்பாளர் இல்லாத என்ன பத்தி சொல்லும் போது, அப்ப பிஜேக்கு கோபம் வந்துருச்சு. என்ன கோபம், என்னங்க ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறாரு, தலைமையில இருந்து இவருக்கு சம்பளம் கொடுக்கறோம், ஒழுங்கா பொறுப்பு பார்க்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அந்த கோபத்துலதான் அந்த மெயில் எழுதுனது. புரியுதா உங்களுக்கு, மெயில் என்னமோ இந்த பொருளாதார கூட்டத்தை கண்டுபிடிச்சு வந்த அப்படி இல்ல. ஏன்னா இந்த மெயில் எழுதுனதுன்னா நீங்க ஒழுங்கா பொறுப்பு பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு வந்துதான், அதுலதான் இந்த விஷயங்கள்லாம் வருது. அந்த நேரத்துல நான் என்ன செஞ்சேன், பிஜேக்கு வந்து ஒரு புக் எழுதி விட்டேன், புக் எழுதி சரிபாருங்க என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன செஞ்சது, நான் அனுப்பி வச்சது, புத்தகத்துக்கு எவ்வளவு உங்க பணம் கிடைக்கும், அது ஒரு சின்ன புத்தகம். அது புக்கு பிரிண்டிங் பண்ணாங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 2,000-3,000 ரூபாய் கிடைக்கும், அவ்வளவுதான். அது பிரிண்டிங் போனாதான் வரும், அடுத்தடுத்து போனாதான் வரும், இல்லன்னா அது அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஒரு புக்ல 2,000-3,000 தான் வரும். இப்படிப்பட்ட விஷயம் தான் புக்கு எழுதுறதுங்கிறது. நான் புக் எழுதுனதே எனக்கு புக்கு எழுதுறதுல ஆர்வம், அதனால நிறைய புக்குகளை எப்படியாவது எழுதணுங்கிற ஒரு ஆர்வத்தில் எழுதுனேன். இவர் என்ன பண்றாரு, இந்த புகார் எல்லாம் போனோனையுமே அவரா கற்பனை பண்ணி ஜோடிச்சு அவர் மெயில போட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க பொறுப்பு ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறீங்க, காசு பண விஷயம் இருந்தா மட்டும் கரெக்டா இருக்கிறீங்க, யாரோ ஒரு ஆள் புக் எழுதி கேட்கற, யாரோ ஒரு ஆள் உங்க மரும மச்சினன் தான் புக் எழுதி கேட்டது, இந்த சம்சுன் சொல்லி இருக்கிறாரு அவர் தான் புக் எழுதி கேட்டது, என்ன புக்கு கொடுங்க புக்கு போடுங்கன்னு சொந்த கேட்டுக்கிட்டு வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். எழுத மாட்டீங்களா எழுத மாட்டீங்களா, நான் அவர் சொல்றாருங்க எழுதி கொடுத்தேன். அப்ப யாரோ ஒரு ஆள் கேட்டாங்கிறதுக்காக புக் எழுத முடியுது, ஏன்னா புக் எழுதுனா காசு வரும், ஆனா உங்களுடைய பொறுப்பை நீங்க பார்க்க தெரியலையா அவங்களுக்கு. அப்ப மக்களுக்கெல்லாம் என்ன, 50-60 வயசு இருந்தாலும் பொருளாதாரத்தை தேட தெரியணும், ஆனா உங்களுக்கு 25 வயசுலயே இந்த ஆசையம் வந்துருச்சுன்னா அவருக்கு சாணி இஷ்டத்துக்கு என்ன செஞ்சுட்டாரு, கற்பனை பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு புத்தகம் 2,000-3,000 ரூபாய்க்காக அவர் எழுதின வார்த்தை என்ன வார்த்தை, காசுக்காக புக் எழுதுறீங்க, பொருளாதாரத்தை தேடுறதா உங்களுடைய குறிக்கோளா இருக்கு அப்படின்னு எழுதுறாரு, பொறுப்பு நான் பார்க்கல அப்படின்னு குற்றஞ்சாட்டுறாரு. அப்ப இத நான் கேக்குறேன், என்னடா இது, நான் என்ன பொறுப்பு பார்க்கல, என் பொறுப்பை நான் கரெக்டா செய்யறேன், நான் என்ன பொறுப்பை சொல்லி வந்தேன்னா அந்த பொறுப்பை செய்யறேன், நான் எதுக்கு ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லி வந்தேன்னா அதை திணிக்கிறாங்க. அப்ப நான் அவருக்கு மெயில் போட்டேன், நான் எம்எஸ் மாட்ட சொல்லித்தான் வந்தேன், நான் பாடம் நடத்துறவரை எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லல, இவங்க தான் வந்து எனக்கு அது கொடுக்கணும் இது கொடுக்கும் துணை பிரின்சிபால் சொல்லி பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நான் துணை பிரின்சிபால் இருக்க விரும்பவே இல்லை அப்படிங்கிற விவரத்தெல்லாம் நான் சொல்லி அந்த மாதிரி பேசும்போது என்ன செய்யறவா முடியும், ஒரே கொள்கையில் இருக்கிறோம், முடிஞ்ச அளவு பணிஞ்சு போறது தானே நல்லது, ஏன்னா விட்டு கொடுக்கறது நல்லதுதான், ஒரே கொள்கையில இருக்கும்போது என்ன எந்த அளவு தாழ்த்திக்கிற முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்தி, அவரை எந்த அளவுக்கு நம்ம மதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மதிச்சு என்ன நம்ம ஒரு மெயில் போட்டோம். அந்த மெயிலுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க, தலைமையில இருந்து ஒரு 4 பேர் அனுப்பி விட்டு என்ன பிரச்சனை அப்பாஸ் அலியை அந்த பொறுப்பாளையும் வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. பேசினதுல அந்த பொறுப்பாளர்கள் தலைமைக்கு செய்தி கொடுத்தாங்க, அப்பாஸ் அலி மேல கோளாறு கிடையாது, அவருக்கு குறை சொன்னவர் தான் கொஞ்சம் கூட குறை சொல்லியிருக்காரு, மாணவிகள்ட்ட நாங்க விசாரிச்சோம் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுன்னு அவங்க நல்ல விதமா சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இதுதான் இதுல பொருளாதார விஷயத்துல என்ன கோளாறு இருக்குது, ஒரு புக் எழுதுனது காசுக்காக எழுதுறதா, நான் பொறுப்பு எதை ஏத்துக்க மாட்டேன்னு அதை செய்யாம விட்டதுக்காக நான் பணத்துக்காண்டி செய்யறேன், அப்ப கோளாறு பிறகு பிஜேட்டு தானே இருக்குது. அப்ப இந்த விஷயங்கள்லாம் தெரிய நான் பல்ல கடிச்சிட்டு இருந்துகிட்டேன், அமைதியா இருந்துகிட்டேன், ஆனா இன்னைக்கு இதெல்லாம் தெரியாம பிஜே பாத்தீங்களா மெயில் எழுதி அன்னைக்கே சொல்லியிருக்காரு, அன்னைக்கே சொல்லியிருக்காரு பொருளாதார விஷயத்துல எச்சரிச்சிருக்காரு அப்படின்ட்டு இந்த விவரங்கள்லாம் தெரியும். அப்ப இதெல்லாம் இருக்கு சகோதரர்களே, அதனால நீங்க பேசுறதா பேசுங்க, தாராளமா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, மறுமையில நமக்கு என்ன செய்வான் நமக்கு மத்தியில தீர்ப்பு தருவான். அதனால ஹிஷாம் எம்எஸ் என்ன செய்யறாருன்னா, அப்பாஸ் அலி பணத்துக்காண்டிதான் போனாரு, என்ன ஆதாரம் தெரியுமா, என்ன ஆதாரமா, அவர் இங்க ஜமாத்துல இருந்து போகும்போது குரானுக்கு முரம்பர் ஹதீஸ் சூனி என்ற விஷயத்துலதான் அவர் மாற்றுக்கருத்து கொண்டு போனார். ஆனா இந்த ஜமாத்தை விட்டு போன பிறகு அவர் டோட்டலா என்னது டோட்டலா எல்லாத்திலயும் மாறிட்டாரா, ஹாமிது பக்கிரிக்கு கொஞ்சம் பரவாயில்லையா, எப்படியாவது நம்மளை ஹாமிது பக்கிரி மாதிரி காட்டி விடணும், என்ன எப்படியாவது நம்மளுக்கு இஸ்லாத்தை விட்டே வெளியே விரட்டி விட்டுறணும், முஸ்லீமே இல்லங்கிற மாதிரி காட்டணுங்கிறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பாத்தீங்களா.
ஆரம்பத்தில் இந்த ஜமாத்தை விட்டு போகும்போது என்ன சொல்லி போனீங்க, சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு கிடையாது, இந்த சூனியம் குர்ஆனுக்கு முரண்படுற செய்திகள் மாத்திரம்தான் எனக்கு உடன்பாடு கிடையாதுன்னு சொல்லி வெளியே போனவர் இன்றைய காசுக்காக வேண்டி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மாற்றம் கொண்டு வந்துட்டீங்க, எல்லாம் அப்படியே டோட்டலா அவுட் ஆயி ஹாமித் பக்ரியை விட கொஞ்சம் பெட்டர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாரே தவிர மற்றபடி எல்லா விஷயத்திலுமே அப்படியே சரிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலையா தான் இருந்துச்சு. அதனால நீங்க என்ன முயற்சி செய்யக்கூடாது என்று சொன்னால், இந்த ஃபர்சான் மௌலவிய ஆதாரம் காட்டி நானும் கேரக்டர் ரீதியா நல்லவர் தான், பொருளாதாரம் சம்பந்தமா எனக்கு அவதூறு சொல்லிட்டாங்க, அநியாயமா குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லக்கூடாது. இந்த குற்றச்சாட்டுலாம் நாங்க ஜமாத்துல நீங்க இருக்கும் போதே உங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டது, நீங்க திருந்தாம அப்படியே பொருளாதாரத்துக்காக வேண்டி வெளியே போனீங்க, அதனாலதான் நாங்க மக்களுக்கு வந்து இனங்காட்டினோம்.
அதை விரும்புறாங்க அவங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஹாமித் பக்ரி மாதிரி ஆகவே மாட்டேன், ஹாமித் பக்ரியுடைய நிலை வேற நம்முடைய நிலை வேற, என்ன நான் அல்லாஹ் ரசூலுடைய வழியை பற்றி பிடிச்சு கொண்டு இருக்கிறேன், குரான் ஹதீஸ்ங்கிற வழியில இருக்கிறேன், அப்ப நம்ம எப்படியாவது ஹாமித் பக்ரி மாதிரி ஆக்கி விடணும்னு பாக்குறாங்க, ஏன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் அப்படி ஆக்க மாட்டான் எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. அப்ப டோட்டலா மாறிட்டாங்க, என்ன டோட்டலா, உங்களை விட்டு வந்துட்டா டோட்டலா மாறிட்டோமா, தர்காவை ஆதரிக்கிறோமா, மௌலூத் ஆதரிக்கிறோமா, பிதத்தான விஷயங்களை ஆதரிக்கிறோமா, குரான் சுன்னாவுக்கு மாத்தமான விஷயங்களை ஆதரிக்கிறோமா, அப்ப தௌஹீத நம்ம எதிர்க்கிறோமா, அதெல்லாம் செய்யத்தான், அதெல்லாம் நம்ம எது அல்லாஹ் ரசூல் ஆதரிக்க சொன்னாங்களோ அதை ஆதரிக்கிறோம், அல்லாஹ் ரசூல் எதை எதிர்க்க சொன்னாங்களோ அதை நம்ம எதிர்க்கிறோம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, டோட்டலா மாறிட்டேங்கிறாப்ல ஒரு பிரம்மைய ஏற்படுத்தி விடுறத பாக்குறோம். அது நீங்க செய்வீங்க, ஏன்னா தக்ஃபீர் தானே உங்களுடைய பேஸ், ஜமாத்துக்கு ஒத்து வராதவன், பிஜி சொல்லாத சொல்ல பேச கேட்காதவன், மார்க்கத்துல முரண்பட்டா கூட ஒரு கருத்து வேறுபாடான விஷயம். என்னது ஒரு ஆக்சுவல் ஒரு கருத்து வேறுபாடான விஷயம், சிந்திக்க வேண்டாமா? உன் கூட தானே இத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒன்னு தொட்டு ஒன்னு தொட்டு இப்படி வந்து ஒன்னு ஒன்னா கலண்டு போகுது. அப்ப மனுஷங்கிற அடிப்பில் ஏதோ ஆய்வுல ஒரு கோளாறு வந்திருக்கலாம் அப்படிங்கிற புத்தி கூட வராம இவன் படத்துக்காண்டுதான் போனான் அப்படின்ட்டு என்னமோ பிஜி அல்லா மாதிரியும், அல்லாட்ட இருந்து அவருக்கு வகி வந்து அவர் அல்லாவுடைய ரசூல் மாதிரியும், அவர் அடுத்தவங்களுடைய விஷயத்துல அப்படி தீர்ப்பு வழங்கிட்டு தெரியறாரே, அதை நீங்களும் எடுத்து பேசுறீங்களே, சிந்திக்க வேண்டாமா? அப்ப டோட்டலா மாறிட்டாருங்கிறனால பணத்துக்காண்டி போனாரா? என் பிஜி இதை பிஜிட்ட போய் கேளுங்க, பிஜி பையனிட்ட எத்தனை குரான் எடிஷன், ஒவ்வொரு எடிஷன்ல அவர் பண்ண வேலைகள் என்ன, ஒரு வசனத்துல அவர் எத்தனை மாத்தம், ஒரு பெல்டி 102 வசனம் சூனிய விஷயத்துல அவர் அடிச்ச பெல்டிகள் எத்தனை, 5-6 பெல்டி அடிச்சிருக்கிறாரு, என்ன 1-2 அப்ப எத்தனை குரான் வசனங்களை ஒவ்வொரு எடிஷன்லயும் மாத்திக்கிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க. நீங்க டோட்டலா அண்ணே மாறிக்கிட்டு வர்றீங்களே, முன்னாடி சொன்ன விஷயத்தெல்லாம் இப்ப மாத்திக்கிட்டு இருக்கீங்களே, என்னது முதல் சூனிய இருக்குன்னு சொன்னது, சூனியத்தை அல்லாஹ் என்ன பாதிப்பு இருக்கு அதீஸ் இருக்குன்னு சொன்னது, அப்புறம் என்ன பண்ணது, அது சூனியத்துல பாதிப்பு இல்லைன்னு மறுத்தாரு. அப்ப கண்ணீர் இருக்கா, கண்ணீர் இருக்குது, ஏன்னா கண்ணீருக்கு வலுவான ஹதீஸ்கள்லாம் இருக்குதுன்னு அப்ப சொன்னது. இப்ப என்ன, கண்ணீர் வந்து 15-16 சஹாபாக்கள் வழியா வந்தாலும் அது கிடையாதுன்னு மறுக்கிறது. இப்படி நாளுக்கு நாலு ஹதீச 1-2 காலி பண்ணி அவர் தான் டோட்டலா மாறிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர்கிட்ட போய் நீங்க கேட்கணும், அண்ணன் நீங்க இப்படி மாறிக்கிட்டு வர்றீங்களே, நீங்க எதுக்காக மாறுனீங்க, என்ன நோக்கத்துக்காக நீங்க இப்படி மாறிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்க தலைவர்கிட்ட போய் நீங்க கேளுங்க. மாறத்தான் செய்வோம், எங்களுக்கு ஆதாரம் கிடைக்கும் போது, தப்புன்னு தெரியும் போது மாறத்தான் செய்வோம். ஆனா அது மாறினதுக்கு ஏன் மாறினு கேட்டா, நாங்கள்ட குரான் விஷயங்கள்ட்ட இருக்குது, கேள்வி கேட்டா நாங்க பதில் சொல்ல முடியும், நாங்க பதில் சொல்ற வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா வர்றீங்களா, உங்களுக்கு தெம்பு இருக்குதா, போகிற இடங்கள்ல எல்லாம் உங்களுக்குரிய குழப்பத்துக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். டிஎன்டிஜி மக்கள் யாரும் போகாதீங்க, யார் நம்ம பயானுக்கு போகாதீங்க, கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சா போய் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களை மூல செலவு பண்ணி நூஹ் நபியுடைய சமுதாயம் மாதிரி அந்த மக்களை கொண்டு போய்கிட்டு இருக்கிறீங்களே. அப்ப இது இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு டோட்டலா மாறிட்டீங்கன்னு நீங்க சொல்றது என்ன அர்த்தம் இருக்கு? எல்லா இமாம்களும் மாறித்தான் இருக்கிறாங்க. அப்ப ஆதாரம் கிடைக்கும் போது மாறத்தான் செய்வோம், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, நான் இங்கே உங்களுக்கு அடுத்து இஸ்லாம் எம்ஏஎஸ்சி சகோதரர் பிஜேலாம் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறாங்க, அல்லா ரசூல் முரணான வழியில் இருக்கிறாங்கிறதுக்கு இன்னொன்று நான் சொல்றேன். ஃபர்சான பத்தி இந்த ஹிசாம் என்ன சொல்றாரு, ஃபர்சான் வந்து எங்களோட இருந்தவர் நல்லவர் தான், அவர் வெளியே போயிட்டாரு, இப்ப அவர் காசுக்காக போயிட்டாருன்னு நாங்க சொல்லல, இனியும் சொல்ல மாட்டோம், இப்படிலாம் சொல்லிட்டு வீடியோ கட் ஆகுது. ஏன் ஆஹா இப்படி சொன்னா நம்ம அடுத்து குழப்பம் பண்ண முடியாது, அங்க ஒரு வார்த்தையை சேர்க்கணும்னு சொல்லி பிஜே சொல்லி கொடுத்து என்ன பண்றாரு, ஒரு வார்த்தையை சேர்க்கிறார்.
நாங்க ஃபர்சா மூலைய பத்தி என்ன சார் சொன்னோமா, தெளிவா சொல்றோம், ஃபர்சா மூலை சம்பந்தமா எந்த பொருளாதார குற்றச்சாட்டும் இதுவரைக்கும் நாங்க சொன்னதும் இல்ல, சொல்ல போறதும் இல்ல. ஏன்னா ஜமாத்துல இருக்கும் வரைக்கும் அவ்வளவு நல்லவரா தான் அவர் இருந்தாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெண் குற்றச்சாட்டு சொல்ல போறோமா, சொல்ல மாட்டோம். பதவி ஆசை பிடிச்சவர் சொல்ல போறோமா, சொல்ல மாட்டோம். ஏன்னா அதுக்கெல்லாம் அவர் ஆசைப்பட்டவர் கிடையாதுன்றது அவரோட பலகீனவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், அவரோட இருந்தன்ற அடிப்படையில் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால நாங்க கண்டிப்பா அந்த மாதிரி பொய்யான அவதூறுகளை நாங்க சொல்லவே மாட்டோம். உண்மையிலே ஏதாவது இருந்திருந்தால் நாங்க வந்து ஓபனா பப்ளிக்கா சொல்லிருப்போம், நாங்க வந்து ஒளிவு மறைவாக செயல்படக்கூடிய ஆட்கள் கிடையாதுன்றதை விளங்கணும்.
அந்த வார்த்தையை நல்லா பாருங்க, என்ன தெரியுமா, ஃபர்சான் விஷயத்துல இதுவரைக்கும் நாங்க சொல்லல, சொல்ல மாட்டோம், அவர் பணத்துக்காண்டி போகல, ஆனா இதற்கு பிறகு ஏதாவது இருந்தால், வார்த்தையை பாத்தீங்களா ஹிசாம் சொல்ற வார்த்தைய, இதுக்கு பிறகு ஹிசாம் நான் தெளிவா சொல்றேன், இது நீ சொல்லல, ஏன்னா உன் தபியத்து கிடையாது எனக்கு தெரியும், இது யாருடைய குணம் தெரியும், அந்த குணத்தை தான் அப்படியே உங்களை மாத்தி வைக்கிறாரு, அப்படியே உன்ன என்ன செய்யறாரு, அவருடைய தன்மைக்கு மாத்துறாரு, நீ மாறாத, உன் குணத்துல நீ இரு, அல்லாஹ் ரசூல் உனக்கு என்ன சொன்னாங்களோ அந்த வழியில நீ இரு. அப்ப என்ன சொல்றாரு, இதற்கு பிறகு ஏதாவது இருந்தால் வெளிப்படுமே தவிர நாங்களாக எதுவும் சொல்ல மாட்டோம்.
காரணங்காட்டித்தான் போயிருக்கிறாரு, கொள்கையத்தான் காரணம் சொல்லிருக்கிறாரு, இதற்கு பிறகு ஏதாவது இருந்தா வெளிப்படுமே தவிர நாங்க எதுவும் சொல்ல போறதும் கிடையாது, சொல்லவும் மாட்டோம். அப்ப இதை விலையும் கொள்ளணும்.
ஒரு செக் வைக்கிறாங்க ஃபர்சான் விஷயத்துல, அவரு நல்லவர் தான், நாங்க எந்த குற்றச்சாட்டையும் சொல்லல, சொல்ல முடியாது, ஆனா இதுக்கப்புறம் ஏதாவது இருந்தால், என்ன ஏதாவது இருந்தால், அவர் என் கொள்கையில இருக்கிறாரு, இன்னும் அவர் கொள்கையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அல்லாஹ் படைச்சவருடைய தபியத் என்ன, கொள்கைவாதிகளுக்குரிய ஒரு அடையாளம் என்ன, எங்கெங்கெல்லாம் அந்த கொள்கை உள்ளவங்க அந்த மக்களோட போய் சேருவாங்க, பழகுவாங்க, பேசுவாங்க, அவங்களோட ஒன்னா மேடையில ஏறுவாங்க, இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். நாளைக்கு ஆதாரம் கிடைக்கும் போது மாறுவாங்க, முன்னாடி ஒரு டிஎன்டிஜி இருக்கும் ஒரு கருத்துல இருந்து ஆதாரம் கிடைக்கும் போது மாறுவாங்க, இதெல்லாம் நடக்கும். அப்ப என்ன செக் வைக்கிறது, எங்களை எதிர்த்து ஏதாவது நீ பேசினேனா, இனி ஏதாவது நீ மாறினேனா, எங்களை பத்தி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு நீ வச்சேன்னு சொன்னா அப்ப நாங்க என்ன செய்வோம், சும்மா இருக்க மாட்டோம், உன்னை பத்தி பேசுவோம், அப்படின்னு பேசுறத பாக்குறோம். நீ என்ன அளவுகோல் வச்சிருக்கிற ஒரு மனுஷனுடைய மானத்துல, இது இது என்ன அளவுகோல்? உன் கூட தப்பு இருந்தா நான் பேசுவேங்கிற, தப்பு இல்லாதா பேச மாட்டேங்கிற. அப்ப தப்பு இல்லாம பேசினாலும் வெளிப்படுமானால் நாங்க இருக்க மாட்டோம், அப்ப வெளிப்படுமே தவிரனா இப்ப என்ன அர்த்தம்? இப்ப ஃபர்சார் விஷயத்துல டிஎன்டிஜி மக்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீ யோசிச்சு பாருங்க. உங்க ஹிசாம் சொல்றாருல, இதுவரைக்கும் நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம், இதுவரைக்கும் நாங்க சொல்லல அப்படின்னு சொல்றாருல, இப்ப நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஃபர்சான பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? பர்சான், நீ அன்னைக்கு ஏன் சொல்லவில்லை, இப்ப ஏன் சொல்லவில்லை, இப்ப நீ சொல்றிய, உன் இஹ்லாசுக்கு என்ன காரணம்? சரி வந்துருச்சா, உன் இஹ்லாஸ் எங்கே போச்சு? அப்போது உன்னுடைய இஹ்லாஸ் எங்கே போச்சு? உன்னுடைய மன தூய்மை எங்கே போச்சு? உன்னுடைய பயம் எங்கே போச்சு? இப்படின்னு கேள்வி கேட்டு கடைசி எங்க வர்றது அவருடைய இஹ்லாஸ்ல? அது உங்களால் இருக்க முடியாது.
வழிகேட்டின் பக்கம் திரும்பி சென்ற பர்சான் அவர்கள், தான் இந்த வழிகேட்ட கொள்கைக்கு செல்வதற்குரிய காரணங்கள் என்ன, எதனால் அவருடைய மனமாற்றம் ஏற்பட்டது என்று சொல்லி சில போலியான காரணங்களை முன்வைத்திருந்தார். அந்த காரணங்கள் எல்லாம் எப்படி போலியானவை, எவ்வளவு உண்மைக்கு மாற்றமானவை, அதுபோக அவர் எப்படியெல்லாம் முனாஃபிக்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார் என்பது போன்ற விஷயங்களை நேற்றைய தினம் நான் தோல் உறுத்து காட்டிருந்தேன்.
உங்க குணத்துக்கு, அந்த பிஜேவுடைய குணத்துக்கு இருக்கவே முடியாது. என்ன செய்யணும்? எதிரியை வீழ்த்துறதா இருந்தா நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழை பிடிக்க கூடாது, தலையை பிடிச்சி கிள்ளணும். அப்ப என்ன செய்யணும்? சும்மா வாதத்துக்கு பதில் சொல்லிட்டு இருந்தா பத்தாது. அவன் ஆள் பணத்துக்காண்டி போயிட்டான்னு சொல்லி மக்களை நம்ப வைக்கணும். மக்கள் நம்புறாங்கல்ல, அவ இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லதுதானே அப்படிங்கிற ஒரு கெட்ட குரூர புத்தி தான் இருக்கே தவிர, உங்கள்ட்ட வந்து என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குங்கறத நீங்க என்ன செய்யணும்? சிந்திச்சு பாக்கணும். எனவே இறுதியாக நான் ஹிசாமுக்கு சொல்றது என்னன்னா, ஏதோ நம்ம பேசிட்டோம், என்ன நமக்கு பதில் சொல்லிட்டாங்க, என்ன நம்ம இதுக்கு எப்படியா பதில் சொல்லணுமே, இல்லன்னா நம்முடைய மரியாதை என்ன ஆகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா மரியாதை மதிப்புங்கிறது இதை வச்சு இல்ல, சத்தியம்னு தெரியும் போது அது எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கொண்டா அதுதான் பெரிய மரியாதை, அதுதான் பெரிய கண்ணியம். ஒரு காலம் மூமின்களிடத்திலேயோ நல்ல மக்களிடத்திலேயோ நம்முடைய மரியாதை ஒரு காலம் குறையாது. வெளியே வந்தவங்க எல்லாம் திருப்தியா இருக்கிறாங்க, ஏன்னா அந்த கொள்கையில உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிம்மதி இல்லாம இந்த ஹதீஸை மறுத்து மறுத்து பழக்கப்பட்டாங்களே, அந்த உள்ள எப்படி இருக்கும்? டீப்புன்னா இருக்கும். எனக்கு அப்படி இருந்துச்சு. ஏன்னா ஒரு காலத்தை எப்படி சொல்லிட்டு இருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபித்னா கல்புல சேர சேர இந்த ஈமான் என்ன செய்யணும், மட்டும் உள்ள ஈமான் அந்த குஃப்ரை காட்டி கொடுக்கும். பிஜேவுடைய அந்த ஃபித்னாவை நமக்கு என்ன செய்யும், காட்டி கொடுத்து அது புண்ணா ஆகி கடைசி நமக்கு என்ன தெரியும்னா, அது விஷமா நமக்கு தெரிஞ்சிடும். அந்த கருத்தை எப்படி விஷமா தெரிஞ்சிடும். அப்ப அந்த அதனால ஹிசாமுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீ நிறைய ஆய்வு செய். சொல்ல போனா இந்த மாதிரியான மறுப்பு இருக்குல்ல, ஹதீஸ்கள் மறுக்கிற விஷயத்துல நிறைய ஈடுபடணும். சும்மா மேலோட்டமா நீ இருக்கக்கூடாது. பர்சான் போன மாதிரி, நாங்கெல்லாம் போன மாதிரி என்ன செய்யணும், ஹதீஸ் மறுப்பு கொள்கையில நல்ல உள்ளக்கப்போ எல்லா நேரத்திலும் அதை பாத்துக்கிட்டே இரு. எங்களுடைய வாதங்களை எல்லாம் பார், அதுக்கு என்ன பதில் என்ன பதில்னு கேளு. ஏன்னா பிஜேவோட நிறைய மசூரால உட்காரு, அந்த மசூரால உனக்கு நிறைய படிப்பின கிடைக்கும். பிஜேவோட மசூராவுக்கு கூப்பிடுவார் இல்லையா, அவங்களை கூப்பிடுவார் இல்ல, அந்த மசூராவுக்கு போங்க. போனீங்கன்னா பிஜேவோட இருக்கும்போது இந்த ஹதீஸ்களை மறுக்கிறது எப்படி அந்த ஸ்டைல உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். அப்ப அவரே அறியாம நிறைய குஃபர்கள் அவர்கிட்ட வெளிப்படும், அதுவும் உள்ளத்துல என்ன செய்யும், மாற்றத்தை ஏற்படும். அப்படிதான் எனக்கு ஃபர்சானுக்கு எல்லாம் ஏற்பட்டுச்சு. அதனால நிறைய பிஜேவோட நீ உட்காரு, இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையில அதிகமா ஆய்வு செய். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா நீனும் நேர்வழிக்கு வருவ. உன் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது, உன் மேல எனக்கு இறக்கம்தான் அதிகமா இருக்கு. சில நேரங்கள்ல மறுப்பு சொல்லும் போது கொஞ்சம் வார்த்தைகள் கூட கடுமையா வந்திருக்கும், அதெல்லாம் உன் மேல உள்ள தனிப்பட்ட கோபம் கிடையாது, இந்த கொள்கை ரீதியிலனால அந்த வந்த வார்த்தைகள். அப்படி ஏதாவது என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய மனசை காயப்படுத்தி இருந்தா அதுக்காக நான் அல்லாஹ் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எப்படியாவது நேர்வழிக்கு வர வேண்டும் என்பதுதான் நான் என்ன செய்யறேன், எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் நேர்வழிக்கு கொண்டு வருவான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.